early sunrise service where
அதிகாலை சூரியோதய ஆராதனையில் சகோதரர் நெவில் அவர்கள் மிகவும் கவனிக்க வேண்டிய ஒரு செய்தியை ஈஸ்டர் ஆராதனையில் எங்களுக்கு சொற்பொழிவாற்றினார். இப்பொழுது இங்கே உட்கார்வதற்கான நம்முடைய இருக்கைக்குரிய எண்ணிக்கையோ மிகவும் குறைவாயிருக்கிறபடியால் நிற்க வேண்டும் என்பது வருந்தத்தக்கதாய் உள்ளது என்பதை நான் அறிவேன். எனவே அவர்களால் ஜனங்களை ஞானஸ்தானம் கொடுக்கும் இடத்தில் அமர்த்தும்படியாக இங்கே பின்னால் திறந்துவிடக் கூடுமா என்று அவர்கள் சற்று முன்னர் என்னிடம் கேட்டனர். அப்பொழுது நானோ, அது அவர்களுக்கான மிக நல்ல ஒரு இடமாகவே இருக்கிறது என்று கூறினேன். அது அவர்களுக்கான மிக நல்ல ஒரு இடமாகவே இருந்தது. எனவே அவர்கள் ஆகையால் அவர்கள் இன்னும் ஒரு சில நிமிடங்களில் திரைகளை எடுத்துவிடப் போகிறார்கள். அப்பொழுது அவர்கள் கிட்டத்தட்ட அந்த ஓரத்தை சுற்றிலுமே நிற்கப் போகிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். அவர்கள் நிற்பார்களா அல்லது இல்லையா என்பதை நான் அறியேன். ஏனென்றால் அது முழுவதுமே தண்ணீரால் நிரம்பி இருப்பதை நான் காண்கிறேன். ஆகையால் அவர்கள் ஏறத்தாழ ஒரு பலகையின் அருகில் நிற்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் அவர்களில் சிலர் அதற்கு இப்பொழுதே ஆயத்தமாய்க் கொண்டிருப்பதை நான் காண்கிறேன். ஆகையால் அவர்கள் அநேகமாக இன்னும் ஒரு சில நிமிடங்களில் அதை திறந்து விடுவார்கள். இப்பொழுது ஈஸ்டர் நம் எல்லோருக்குமான ஒரு மகத்தான நாளாக இருக்கிறது. நாம் மிக நன்றாகவே ஈஸ்டரை விரும்புகிறோம். இப்பொழுது இந்த நிலைமையின் காரணத்தால் நாங்கள் உங்களை நீண்ட நேரம் பிடித்து வைத்துக் கொள்ள முயற்சிக்கப் போவதில்லை. ஆனால் நான் இப்பொழுது ஒன்று அல்லது இரண்டு அறிவிப்புகளை கூற விரும்புகிறேன். அதாவது, நகரத்திற்கு புறமே இருந்து வந்துள்ள ஜனங்களாகி உங்களுக்கு இப்பொழுது நம்முடைய ஆராதனைகள் அடுத்த ஞாயிறந்தே துவங்குகிறது. அவைகள் இல்லினாய்ஸ் ப்ளூமிங்டனில் உள்ள மெத்தோடிஸ்ட் கல்லூரி மைதானத்தில் அங்கே துவங்குகின்றன. அவைகள் இந்த ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரையிலும் நடைபெறும். அதன் பின்னர் ஊழியர்களுக்கான சிற்றுண்டி வேளையில் ஒரு கூட்டம் இருக்கும். அதன் பின்னர் ஒரு நாள் காலையில் நான் கல்லூரியிலே மாணவர் குழுவிடம் பேச வேண்டியிருக்கிறது. அங்கேயும் ஒரு காலை சிற்றுண்டி இருக்கும் என்றே நான் கேள்விப்பட்டுள்ளேன். அதன் பின்னர் அந்த வாரத்தை தொடர்ந்து அதற்கு பிறகு, அதாவது 23 தொடங்கி கடைசி ஞாயிறு வரை இருக்கும். இல்லை என்றால் அது என்ன? ஓ ஆமா, நல்லது, அது ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே அவர்கள் அதை குறித்து அறிவிப்பார்கள். ஆமையா, அது அருமையாயும் நன்றாயும் உள்ளது. இப்பொழுது அங்கே இருந்து வருகிற ஒரு, அதாவது கடந்த இரவு நான் கேள்விப்பட்டபடி அது சிகாகோவில் நடைபெறுவதாய் உள்ளது. அவர்களால் லேன்டெக் அரங்கத்தை எடுத்து ஏற்பாடு செய்ய முடியவில்லை. ஆகையால் அந்த லேன்டெக் அரங்கத்திலிருந்து கிட்டத்தட்ட 10 நிமிட நேரத்திற்கு வண்டி ஓட்டி சென்றால் ஒரு அரங்கம் இருக்குமாம். நான் கேள்விப்பட்டபடி அது மற்றொரு அரங்கமாம். எனவே சந்தேகத்திற்கிடமின்றி அவர்கள் அநேகமாக கூட்டம் எங்கே நடைபெறும் என்பதை உங்களுக்கு சுட்டிக்காட்ட அங்கே சில அடையாள பலகைகளை வைத்திருப்பார்கள். அதன் பின்னரே நாங்கள் பிரிட்டிஷ் கொலம்பியாவிற்கு செல்கிறோம். அப்பொழுது அது ஜூலை மாதம் 1 முதல் 4 வரை பிளாரிடா மியாமியில் நடைபெறும். ஆகையால் அப்பொழுது அது கிட்டத்தட்ட ஒரு பெரிய கூடார கூட்டமாக இருக்குமா என்று வியப்பாய் உள்ளது. அது வரும்போது முடிந்த அளவு நீங்கள் எல்லோருமே உண்மையாகவே ஒரு கூட்டத்திற்காக தலைநகரான வாஷிங்டன் டிசியில் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அது என்னுடைய முதல் கூடார கூட்டமாக இருக்கும். கர்த்தர் அங்கே கூட்டத்தில் உள்ள அந்த சிறு இடத்தில் என்னை அவர் சந்திப்பதாக வாக்களித்தார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அதாவது அவர்கள் அதை இப்பொழுது திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எங்களை அழைத்து எங்களிடமே கூறினர். அங்குள்ள வர்த்தக புருஷர்கள், அதாவது அவர்கள் நாங்கள் பேசுகிற இடத்திலேயே அவை கூடும் மன்றத்தை எடுத்து ஏற்பாடு செய்வார்கள் அல்லது ஒரு பெரிய கூடாரத்தை அமைப்பார்கள். அவர் பெரிய கூடாரம் என்று கூறின உடனே ஏதோ ஒன்று ஒரு விதத்தில் முன்பதிவு செய்யப்பட்டது. ஒருகால் அங்கே உள்ள மாமன்ற கூடாரத்திலேயே கூட்டம் இருக்கலாம். ஆகையால் அது மிக மிக அருமையாயிருக்கிறது. எனவே நாம் அதை குறித்து பார்க்கலாம். பரிசுத்த ஆவியானவர் அந்த விதமாக வழிநடத்துகிற காரணத்தால் பின்னர் சற்று கழித்து உங்களை அறிந்து கொள்ளும்படி செய்வோம். இப்பொழுது சிலர் இங்கே சிறு குழந்தைகளை வைத்திருக்கிறார்கள். அவர்கள் கர்த்தருக்கென்று பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்று பட்டணத்திற்கு வெளியிலிருந்து வந்திருக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். இப்பொழுது இது அநேக ஜனங்கள் அவைகளுக்கு தெளிக்கிறார்கள். அது முற்றிலும் சரியாக காணப்படலாம். நான் அதற்கு விரோதமாக ஒன்றையும் கூறவில்லை. ஆயிரம் தெளிப்பது என்பது குழந்தைக்கோ அல்லது பெரியவருக்கோ வேத பிரகாரமானதாக இருக்கவில்லை. புரிகின்றதா? தெளிப்பு என்பதே முதலாவது கத்தோலிக்க சபையினரால் தெரிந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட திருச்சபை சம்பந்தமான ஒரு முறைமையாகும். அதன் பின்னர் கத்தோலிக்க கொள்கையை மறுத்த புராட்டஸ்டன்ட்களினூடாக ஒப்புவிக்கப்பட்டது. ஆனால் தெளித்தலை குறித்து பெரியவர்களுக்கானாலும் அல்லது குழந்தைகளுக்கானாலும் அதை குறித்து வேதவாக்கியமே கிடையாது. நம்மேல் முடிந்த அளவு நெருக்கமாக வேதவாக்கியத்தோடு நாம் தரித்திருக்க விரும்புகின்ற காரணத்தால் வேதத்தில் அவர்கள் சிறு பிள்ளைகளை நம்முடைய கர்த்தரிடத்தில் கொண்டு வந்த போது அவர் அவர்களை தூக்கி தன்னுடைய கரங்களில் அவர்களை பற்றி பிடித்து அவர்களை ஆசீர்வதித்து சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடங்கொடுங்கள் என்றார். இப்பொழுது அதைத்தான் நாம் செய்ய முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வழியில் கர்த்தருடைய கட்டளையை பின்பற்றுகிறோம். நாம் சபையின் மூப்பர்களை அழைத்துக் கொண்டு வந்து நாம் சுற்றி நின்று கர்த்தருக்கென்று பிள்ளைகளை பிரதிஷ்டை செய்கிறோம். நம்முடைய இசைப்பேழையை இசைப்பவர் அவர்களை உள்ளே கொண்டு வாருங்கள் என்று நம்முடைய பாடலுக்கு இசை இசைப்பாரையானால் அப்பொழுது சிறு பிள்ளைகளை வைத்துள்ள அந்த தாய்மார்கள் முன்னால் வந்து நிற்க சகோதரன் நெவில் அவர்களும் மற்றும் சில மூப்பர்களும் இங்கே என்னோடு நிற்க அவர்கள் வருவார்களானால் அப்பொழுது நாங்கள் இந்த சிறு பிள்ளைகளை கர்த்தருக்கென்று பிரதிஷ்டை செய்வோம். அவர்களை உள்ளே கொண்டு வாருங்கள். அவர்களை உள்ளே கொண்டு வாருங்கள். பாவ களங்களிலிருந்து அவர்களை உள்ளே கொண்டு வாருங்கள். அவர்களை உள்ளே கொண்டு வாருங்கள். அவர்களை உள்ளே கொண்டு வாருங்கள். சிறு பிள்ளைகளை இயேசுவண்டை கொண்டு வாருங்கள். இப்பொழுது தாய்மார்கள் தங்களுடைய சிறு பிள்ளைகளை கர்த்தருக்கு பிரஷ்டி செய்வது வெறுமனே ஒரு முறையாயிருக்கிறது. இந்த ஈஸ்டர் காலையில், இந்த அதிகாலை வேளையிலும், உயிர்த்தெழுதல் நேரத்திலும் ஒரு ஞானஸ்தான அல்லது ஒரு பிரதிஷ்டை என்பதற்கு இது என்ன ஒரு அற்புதமான நேரமாய் உள்ளது. மீதமுள்ளோர் துவங்கையில் நாம் அதை மீண்டும் பாடுவோமாக. அவர்களை உள்ளே கொண்டு வாருங்கள், அவர்களை உள்ளே கொண்டு வாருங்கள், பாவ களங்களில் இருந்து அவர்களை உள்ளே கொண்டு வாருங்கள், அவர்களை உள்ளே கொண்டு வாருங்கள், அவர்களை உள்ளே கொண்டு வாருங்கள். சிறு பிள்ளைகளை இயேசுவண்டை கொண்டு வாருங்கள். இப்பொழுது நண்பர்களே, நான் அவர்களை அறிவேன். அவைகள் ஒவ்வொன்றுமே உலகத்தில் மிகவும் அழகான குழந்தைகளாக இருக்கின்றன. நான் அதை அறிவேன். அதை குறித்து எந்த காரியத்தையும் இதற்கு மேலாக கூற நான் அறிவேன். அது உண்மை. அந்த விதமாகத்தான் நீங்களும் உணர வேண்டும். அவர்கள் தேவன் உங்களுக்கு வளர்க்கும் பொறுப்பினை அளித்துள்ள சிறு பொக்கிஷங்களாக இருக்கின்றன. நான் எப்பொழுதுமே கூறியிருக்கிறேன், நான் இந்த விதமான ஒரு வார்த்தையை தாய்மார்களுக்கு கூறி வருவதுண்டு. மத்தேயும் மார்க்கு லூக்கா மற்றும் யோவான் என்று எழுதப்பட்ட நான்கு சுவிசேஷங்களை நாம் அறிவோம். ஆனால் எழுதப்படாத ஐந்தாம் சுவிசேஷம் ஒன்று உண்டு. அது தாயா இருக்கிறது. அவர்கள் மத்தேயும் மார்க்கு லூக்கா மற்றும் யோவானுடைய போதனையை பெற்றுக் கொள்ளும் முன்பே அவள் தாயினுடைய போதனையை பெற்றுக் கொள்ளுகிறாள். ஆகையால் தேவனுடைய ராஜ்யத்திற்காக இந்த பிள்ளைகளை வளர்க்கும் பொறுப்புகள் தகப்பன்மார்களாகிய உங்கள் மேலும் தாய்மார்களாகிய உங்கள் மேலும் வைக்கப்பட்டுள்ளன. அதுவே உங்களுடைய இதயத்தின் வாஞ்சையாக இருக்கிறது என்றும் நான் நிச்சயம் நம்புகிறேன். நாம் அவர்களை ஜபத்தில் தேவனடை உயர்த்தி கிறிஸ்துவுக்கு உங்கள் குழந்தைகளை பிரதிஷ்டை செய்வோம். மூப்பர்களும் நானும் முன்னால் வரவிருக்கிறோம். நீங்கள் எங்களுக்கு வெறுமன பெயர்களை கூறுங்கள். இப்பொழுது இந்த பணியில் என்னுடைய மனைவி என்னை குறித்து ஒரு விதமான பொறாமையை கொள்கிறாள் என்பதை நான் அறிவேன். எவரேனும் ஒருவருடைய கரங்களுக்கான ஒரு பொக்கிஷம். நாம் நம்முடைய தலைகளை தாழ்த்துவோமாக. பரலோக பிதாவே, உம்முடைய ஊழியக்காரனாய் இருக்கின்ற காரணத்தால் நாங்கள் இந்த குட்டி லைசா மிச்சுவலை கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் உம்மண்டை உயர்த்துகிறோம். நாங்கள் அவளை பிரதிஷ்டை செய்து தேவனுடைய ராஜ்யத்திற்காக அவளுடைய ஜீவியத்தை உரிமை கோருகிறோம். அவள் ஜீவித்து வளர்ந்து தேவனுடைய ராஜ்யத்திற்கு ஒரு அற்புதமான நபராய் இருப்பாளாக. நாங்கள் எங்களுடைய ஆண்டவரால் கட்டளையிட்டிருக்கிறபடியால் இதை செய்கிறோம். நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாராக. அவர் ஒரு சிறு தூக்கத்தில் இருந்து கொண்டிருக்கையில் நாம் நம்முடைய தலைகளை வணங்குவோமாக. எங்களுடைய பரலோக பிதாவே, இந்த குட்டி நபரை உம்மண்டை உயர்த்துகிறோம். இயேசுவானவர் வர தாமதிப்பாரேயானால் நீர் இவரை ஒரு தேவனுடைய மகத்தான ஊழியக்காரனாக உருவாக்கும் என்று ஜெபிக்கிறோம். அந்த தாய் அவனை உம்மண்டை அளிக்கிறார். நாங்களோ நீர் அவனையும் அவன் பிறந்து வந்துள்ள இல்லத்தையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கர்த்தராக இயேசுவின் நாமத்தில் அவனை அழிக்கிறோம். நாங்கள் அவனை இயேசு கிறிஸ்துவுக்கு பிரதிஷ்டை செய்கின்ற காரணத்தால் அவன் தேவனுடைய மகிமைக்கென்று வளர்க்கப்படுவானாக. ஆமேன். சகோதரிய தேவன் உங்களையும் உங்களுடைய சிறு பிள்ளையையும் ஆசீர்வதிப்பாராக. நான் அந்த பணியினை குறித்து ஒரு விதமான ஜாக்கிரதை உள்ளவனாக இருக்கிறேன். ஏனென்றால் நான் சிறு பிள்ளைகளுக்கு வருத்தம் உண்டு பண்ணி விடுவேனோ என்று எப்பொழுதுமே பயப்படுவதுண்டு. இந்த விதமாக நீங்கள் கொடுக்கட்டும். இதை போன்ற ஒரு குட்டி நபரை சற்று பாருங்கள். இது ஒரு குட்டி நபர். பெயர் என்ன? அவள் பிரகாசமான கண்களை உடையவளாய் இருக்கிறாள். நாம் நம்முடைய தலைகளை தாழ்த்துவோமாக. பரலோக பிதாவே, நாங்கள் உம்மண்டை குட்டி தெபோரால் மேயர்ஸ் என்பவளை கொண்டு வருகிறோம். இந்த குழந்தையின் மீது உம்முடைய ஆசீர்வாதங்கள் இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். சிறு பிள்ளைகளை ஆசீர்வதித்து அவர்கள் இடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள் என்று கூறின எங்களுடைய கர்த்தராக இயேசுவின் நினைவினை போற்றும் வகையில் தகப்பனும் தாயும் இப்பொழுது அவளை அளிக்கையில் நாங்கள் இவளை கர்த்தருக்கு என்று பிரதிஷ்டை செய்யையில் உம்முடைய ஆசீர்வாதங்கள் இந்த குழந்தையின் மேல் இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் குட்டி தெபோராளை ஒரு சேவை புரியும் ஜீவியத்திற்காக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்மண்டை ஒப்புவிக்கிறோம். ஆமேன். இப்பொழுது இந்த மற்ற குட்டி நபர்களில் எந்த ஒன்று சரியா? இப்பொழுது இந்த வாலிப குட்டி நபர் சாரால் ரூத், குட்டி சாரால் ரூத் வீலர் இனியவள். எங்களுடைய பரலோக பிதாவே, நாங்கள் எங்களுடைய கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த அன்புக்குரிய குழந்தையை பிரதிஷ்டைக்காக உம்மண்டை கொண்டு வருகிறோம். நாங்கள் வணங்கின தலைகளோடும் இருதயங்களோடும் நின்று அவளுக்காக நன்றி செலுத்தி உம்முடைய சேவைக்கான ஒரு ஜீவியத்திற்கென்று அவளுடைய ஜீவியத்தை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நாங்கள் அவளை உம்மிடத்தில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்புவிக்கிறோம். ஆமேன். தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது இது முற்று பெற்று விட்டது. அவள் வேற ஏதேனும் உண்டா என்று கூறுவது போல் என்னை திரும்பி பார்த்தாள். சரி, ஒரு இனிமையான குட்டி பெண். இப்பொழுதும் உன்னுடைய பெயர் என்ன? மீகா ஹங்கரைன். இது என்ன ஒரு இனிமையான குட்டியாயிருக்கிறது. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? அவள் எல்லாவற்றிலும் போதிய திறமை உள்ளவளாயும் இப்பொழுது இங்கே மேலே என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளவும் விரும்புகிறாள். நாம் நம்முடைய தலைகளை தாழ்த்துவோமாக. எங்களுடைய பரலோக பிதாவே, நாங்கள் இந்த ஈஸ்டர் காலையில் இந்த அழகான சிறு குழந்தையை உம்மிடம் ஒப்புவிக்கிறோம். சிறு பிள்ளைகளை உம்மிடம் கொண்டு வருகிறோம். நாங்கள் இவளை சேவை புரியும் ஒரு ஜீவியத்திற்காக கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பிரதிஷ்டை செய்கிறோம். கூடுமானால் கர்த்தருடைய வருகை மட்டும் இவள் நீண்ட காலமாய் ஜீவிக்கும்படியாய் அருள் செய்யும் கர்த்தாவே. நாங்கள் அவளை உம்மிடத்தில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிரதிஷ்டை செய்கையில் உமக்கென்று ஒரு சேவையை அவள் செய்யும்படி உருவாக்கும். ஆமேன். அவளுடைய பெயர் என்ன? ஓ, மெலிண்டா. குட்டி மெலிண்டா ஹங்கரை. மெலிண்டா, அவர்கள் உன்னை இந்த விதமாய் பார்க்க விரும்புகிறார்கள். நீ அழகா இருக்கிறாய் என்னை. நாம் நம்முடைய தலைகளை வணங்குவோமாக. பிதாவாகிய தேவனே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் நாங்கள் இந்த குட்டி பெண்ணை உம்மிடத்தில் ஒப்புவிக்கிறோம். நாங்கள் அவளை உமக்கென்று பிரதிஷ்டை செய்கிறோம். அவளுடைய ஜீவியமானது உமக்காக சேவை புரியும் ஒரு ஜீவியமாய் இருக்கவும். நீர் அவளை காப்பாற்ற வேண்டும் என்றும் உமக்கு சேவை புரியும் உடைய ஊழியக்காரர்களில் ஒருவளாக்கி அதை செய்ய அவள் பிறந்திருக்கின்றபடியால் கர்த்தாவே இதை செய்யும்படியாக அவளை பாதுகாத்துக் கொள்ளும் என்றே ஜெபிக்கிறோம். நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவளை இந்த பிரதிஷ்டையில் உம்மிடம் ஒப்புவிக்கிறோம். ஆமேன். இந்த எல்லா குட்டி பெண் பிள்ளைகளுமே இப்பொழுது நாம் பார்ப்போமாக. இது ஓ, இங்கே இந்த ஒருவர் இருக்கிறார். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? இந்த காலையில் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? இப்பொழுது அவளுடைய பெயர் என்ன? ஜேன், ஜேமி லைன் டால்டன். எங்கள் பரலோக பிதாவே, நாங்கள் இந்த இனிமையான குட்டி பெண்ணை உம்மண்டைக்கு கொண்டு வருகிறோம். நீர் அவளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நீர் இந்த பிள்ளைகளுடைய வீடுகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். அவர்கள் உமக்காக சேவை புரியும் ஒரு ஜீவியத்திற்கு என்று தேவனுடைய போதனையில் வளர்க்கப்படுவார்களாக. நாங்கள் அவளை தேவனுக்கென்று தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிரதிஷ்டை செய்கையில் இந்த குட்டி செல்ல பிள்ளையை நாங்கள் உம்மண்டை ஒப்புவிக்கிறோம். ஆமேன். உங்களுடைய சிறு குழந்தை இனிமையாயிருக்கிறது. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? நல்லது. இப்பொழுது உன்னால் கிட்டத்தட்ட என்னை அப்படியே பற்றி பிடித்துக் கொள்ள முடிகிறது. உன்னால் பற்றி பிடித்துக் கொள்ள முடியவில்லையா? அவளுடைய பெயர் என்ன? தெரேசா காபட். இங்கே நோக்கி பாருங்கள். தெரேசா, அவள் ஓர் அழகான குட்டியா இருக்கவில்லையா? இந்த சிறு குழந்தைகள் எல்லோருமே அப்பேற்பட்ட அழகான குழந்தைகளா இருக்கிறார்கள். எங்களுடைய பரலோக பிதாவே, நாங்கள் இந்த செல்ல பிள்ளையான சிறுபெண்ணை, அதாவது அவளுடைய அன்பார்ந்தவர்கள் எங்களுக்கு அளித்திருக்கிற இவளை உம்மண்டை ஒப்புவிக்கிறோம். நாங்கள் உம்மண்டை இந்த பிள்ளையை பிடித்திருக்கையில் நாங்கள் அவளை தேவனுக்கென்று சேவை புரியும் ஒரு ஜீவியத்திற்காக உம்மண்டை ஒப்புவிக்கிறோம். நாங்கள் தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தேவனுடைய சேவைக்கென்று அவளை பிரதிஷ்டை செய்கிறோம். ஆமேன். சகோதரியே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் ஜெபிக்கையில் உங்களுடைய சிறுமியையும் ஆசீர்வதிப்பாராக. சிறிய நீல நிற கண்கள், பழுப்பு நிற கண்கள். அவளுடைய பெயர் என்ன? சிந்தியாள். குட்டி சிந்தியாள். சிந்தியாள், இங்கே பார், அவைகள் அழகான குட்டி கண்கள். எங்கள் பரலோக பிதாவே, நாங்கள் இந்த காலையில் இந்த குட்டி பெண்ணை உம்மண்டை ஒப்புவிக்கிறோம். அவள் நீண்ட காலம் ஜீவிப்பாளாக. அவளும் உடைய ஊழியக்காரியாக இருப்பாளாக. அன்பார்ந்தவர்கள் அவளை பிரதிஷ்டைக்காக என்னுடைய கரங்களில் கொடுத்திருக்கிறார்கள். நான் அதை ஊப்பர்களுக்கு முன்பாக கொண்டு வந்து அதை தேவனுக்கு முன்பாக வைத்து தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தேவனுடைய ஊழியத்திற்கென்று பிரதிஷ்டை செய்கிறேன். ஆமேன். இப்பொழுது இதுவும் ஒரு விதமான மிக சிறிய ஒன்றாய் உள்ளது. இப்பொழுது மேடா, இந்த ஒன்றை இங்கே பற்றி பிடிக்க நீ மேலே இருந்திருக்க வேண்டும். நான் எப்பொழுதுமே இவர்களை இறுக்கி முறுக்கி விடுவேனோ என்று பயப்படுகிறேன். ஜேம்ஸ், ஜேம்ஸ் பிளிஸ், அவன் மிகவும் ஞானமாய் காணப்படுகிற குட்டி நபராயிருக்கிறான். அவன் அவ்வாறு இல்லையா? அதுதான். எங்கள் பரலோக பிதாவே, நாங்கள் இந்த குட்டி ஜேம்ஸை உம்மிடம் ஒப்புவிக்கிறோம். வேதாகமத்தில் இவன் பெயரை போன்றே வருகின்ற யாக்கோபை போல இவன் இருப்பானாக. அவன் கர்த்தருடைய ஊழிய ஆலோசனையில் ஞானத்தை காண்பித்தான் என்பதில் சந்தேகமே இல்லை. உமக்கு சேவை புரியும் ஒரு ஜீவியமாக இருக்க நீர் இவனை ஆசீர்வதியும் என்று நான் ஜெபிக்கிறேன். இவன் வளர்ந்து வருகிற இல்லத்தையும் ஆசீர்வதியும். இவன் தேவனுடைய போதனையில் வளர்க்கப்படுவானாக. நாங்கள் இவனை தேவகுமாரனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தேவனுடைய ஊழியத்திற்கென்று பிரதிஷ்டை செய்கிறோம். ஆமேன். நான் நிச்சயமாக நேசிக்கிறேன். இந்த குட்டி பெண்ணின் பெயர் தேனே. இங்க மேலே வா. டாமி பிரவுன். ஓ, குட்டி டாமி பிரவுன். இவளுடைய தாயும் தகப்பனும் இந்த காலையில் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டனர். மற்றொரு அழகான குட்டிப்பெண். நாம் நம்முடைய தலைகளை தாழ்த்துவோமாக. பிதாவே, நாங்கள் இந்த சிறு குழந்தையை உம்மிடம் கொண்டு வருகிறோம். நீர் உம்முடைய பூமிக்குரிய யாத்திரையில் இருந்தபோது தாய்மார்கள் இவர்களை உம்மண்டை கொண்டு வந்தது போன்ற ஒரு காரியமா இது இருப்பதை நான் கற்பனை செய்து பார்க்கிறேன். கர்த்தாவே, நாங்கள் இவளை உமக்கு பிரதிஷ்டை செய்கிறோம். இவளுடைய தகப்பனும் தாயும் இங்கே காலையில் அந்த வெளியேறப்பட்ட கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டனர் என்பதை நான் அறிந்து கொண்டேன். ஆகையால் இவளுடைய இல்லம் சரியானதாயிருக்கும். எனவே நாங்கள் இவளை அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தேவனுடைய ஊழியத்திற்காக அவருக்கு பிரதிஷ்டை செய்கையில் நீர் அவளை ஆசீர்வதித்து ஒரு சேவை புரியும் ஜீவியத்தை அவளுக்கு அருள வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஆமீன். உங்களுக்கு நன்றி. ஓ, காத்திருங்கள், நான் வருந்துகிறேன். நான் இதை காணவில்லை. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? நல்லது. என்னே ஒரு அருமையான மனிதன். என்னால் உங்களை பிடித்துக் கொள்ள முடியுமா? அருமை. இவனுடைய பெயர் என்ன? டானி ஜான்சன், டானி வில்லியம் ஜான்சன். ஓ, என்ன, இவனும் கூட ஒரு பிரசங்கியை போன்றே காணப்படுகிறான். இவன் அவ்வாறு காணப்படவில்லையா? பரலோக பிதாவே, நாங்கள் இந்த குட்டி பையனை உம்மிடத்தில் கொண்டு வருகிறோம். இது என்ன என்பதை குறித்து அறிந்து கொள்ள இவன் மிகவும் சிறு குழந்தையாயிருக்கலாம். ஆனால் கீழ்நோக்கி பார்த்து இந்த காரியத்தை அறிந்திருக்கிற ஒரு தேவன் பரலோகத்தில் உண்டு. கர்த்தாவே, தாயானவள் இவனை எங்களுடைய கரங்களில் வைக்கையில் நாங்கள் இவனை உம்மிடம் ஒப்புவிக்கிறோம். நாங்கள் விசுவாசத்தினால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வந்து தேவனுடைய கிருபைக்கு ஒரு வெற்றி சின்னமாக இவனை உரிமை கோரி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தேவனுக்கென்று இவனை பிரதிஷ்டை செய்கிறோம். ஆமென். அருமையானவனே, உன்னை ஆசீர்வதிக்கிறேன். நாம் எல்லோரையும் பிரதிஷ்டை செய்து விட்டோமா? இப்பொழுது இங்கே என்ன ஒரு அழகான சிறு பெண் வருகிறாள். நீ மிகவும் அழகு வாய்ந்த சிறு உடையையும் சிறு தொப்பியையும் அணிந்திருக்கிறாய். அட்லர், அட்லர், ஹெலன் கைல் அட்லர். என்ன ஒரு அழகான சிறு பெண். எங்களுடைய பரலோக பிதாவே, நான் இந்த இல்ல பொக்கிஷத்தை உலகிற்கு வந்துள்ள ஒரு குட்டி பெண்ணை உம்மிடம் பிடித்திருக்கிறேன். இந்த பொல்லாத நாட்களில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை அறிந்து உமக்கு ஊழியம் செய்வதற்காக பிரதிஷ்டை செய்யப்பட இவளை அன்பார்ந்தவர்கள் முன்கொண்டு வருகின்றனர். நாங்கள் இந்த குழந்தையினுடைய ஜீவியத்தை தேவனுக்கான ஒரு வெற்றி சின்னமாக உரிமை கோருகிறோம். நாங்கள் தேவனுடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தேவனுடைய சேவைக்கென்று இவளை பிரதிஷ்டை செய்கிறோம். ஆமீன். தேனே, உன்னை ஆசீர்வதிக்கிறேன். இதோ ஒரு சிறு பிரசங்கியாரான பையன். அவர்கள் இருவருமே, அவர்கள் இரட்டை குழந்தைகளா? 5 மற்றும் 8. இந்த ஒருவருடைய பெயர் என்ன? ஜானி. வெர்ஜீனியாவில் உள்ள ரிச்மண்டிலிருந்து வருகிறார். உன்னுடைய முகம் எனக்கு நினைவுக்கு வந்ததை நான் எண்ணி பார்த்தேன். கர்த்தர் பிரசன்னமாக இருந்த போது நாம் ஒன்று சேர்ந்து ஒரு நேர்முக பேட்டியை கண்டோம். உன்னை என்னால் நினைவுக்கு கொண்டு வர முடியவில்லை. உன்னுடைய முகத்தை நான் அறிந்திருந்தேன். நீ யாரா இருந்தா என்று என்னால் கூற முடியவில்லை. சரி, நல்லது. இவன் சரியான இல்லத்தில் தோன்றியுள்ளான் என்பதை நான் அறிவேன். இவனுடைய பெயர் ஜான், ஜானி. எங்கள் பரலோக பிதாவே, நாங்கள் இந்த சிறு பையன் ஜானியை உம்மண்டை கொண்டு வருகிறோம். நாங்கள் எங்களுடைய கரங்களை அவன் மீது வைக்கிறோம். ஏனென்றால் அதுவோ நீர் அதை செய்த விதமாக உள்ளது. நீர் உம்முடைய கரங்களை அவர்கள் மீது வைத்தீர். எனவே நாங்கள் இவனை ஆசீர்வதித்து தேவனுடைய கிருபையின் ஒரு வெற்றி சின்னமாக இவனுடைய ஜீவியத்தை உரிமை கோரி இவனை தேவனுடைய சேவைக்கென்று தேவகுமாரனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிரதிஷ்டை செய்கிறோம். ஆமேன். சிறு பையனே, உன்னை ஆசீர்வதிக்கிறேன். லூயிஸ். இது லூயிஸ். பரலோக பிதாவே, நாங்கள் இந்த சிறு பையன் லூயிஸை உம்மண்டை கொண்டு வருகிறோம். தகப்பனாரோ தேவனுடைய வீட்டில் சேவை புரிவதற்கென பிரதிஷ்டை செய்வதற்காகவே இவனை முன்னே கொண்டு வருகிறார். கடந்த நாட்களை குறித்து நாங்கள் நினைக்கையில் அன்னால் தேவாலயத்திற்குள் சென்று ஜெபித்துக் கொண்டிருந்த போது தேவன் அவளுக்கு ஒரு குழந்தையை அளித்தார். அவளோ அந்த குழந்தையை திரும்பவும் அவனை தேவனிடக்கே கொண்டு வந்தாள். அதைத்தான் இந்த ஜனங்கள் இன்றைக்கு செய்கின்றனர். அவர்களுடைய சிறு பிள்ளைகளை, தங்களுடைய பொக்கிஷங்களை அவர்களை பிரதிஷ்டை செய்ய உள்ளே கொண்டு வருகிறார்கள். பிதாவே, தீர்க்கதரிசியோ அவனை ஏற்றுக்கொண்டு அந்த சிறுநபரை வளர்த்தான். அவன் ஒரு தீர்க்கதரிசியானான். இப்பொழுது நாங்கள் இந்த காலையில் குட்டி லூயிஸை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய சேவைக்கென்று பிரதிஷ்டை செய்கிறோம். ஆமென். மகனே, உன்னை ஆசீர்வதிக்கிறேன். நிச்சயமாகவே இக்காலையில் வெர்ஜீனியாவில் உள்ள ரிச்மண்ட் என்ற இடத்திலிருந்து இங்கு வந்துள்ள உன்னை காண்பது நலமாய் உள்ளது. தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நாம் பார்ப்போம். அது இதுவா? சரி. ஓ, இது அந்த குட்டி நபர்கள், உங்களுக்கு தெரியாது. நாம் இந்த காலையில் அநேக சிறு மிஷினரிகளையும் பிரசங்கிகளையும் பிரதிஷ்டை செய்திருக்கலாம், நமக்கு தெரியாது. அவை யாவுமே சர்வ வல்லவருடைய கரங்களில் உள்ளது. நான் இங்கே கூடாரத்திலே இன்றிரவு நடைபெற உள்ள ஆராதனைகளை அறிவிக்க விரும்புகிறேன். ஓர் ராபோஜன ஆராதனையும் இருக்கும். நீங்கள் ஒருபோதும் எங்களுடைய ராபோஜன ஆராதனைகள் ஒன்றில் பங்கு பெறாமல் இருந்தால் நாங்கள் பாதம் கழுவுதலையும் கூட கடைபிடிக்கிறோம். இப்பொழுதோ செபிக்கும்படியாக சில உருமாறுகள் இங்கே எனக்காக வைக்கப்பட்டுள்ளன. ஒன்று இங்கு சபையில் உள்ள நம்முடைய சகோதரன் கிரிம்ஸ்லே அவர்களுக்கு சொந்தமானது. இவைகள் யாருடையவைகள் என்று எனக்கு தெரியாது. நாம் இவைகளை உலகத்தை சுற்றிலும் உள்ள ஆயிரக்கணக்கானவர்களுக்கு அனுப்புகிறோம். இப்பொழுது நான் வியாதியஸ்தருக்காக ஜெபிக்க துவங்கின பிறகு அவைகளுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நான் ஈஸ்டர் செய்தியை குறித்த சிறு தொடர்ச்சியின் பேரில் சற்று நேரம் முதலில் பேச விரும்புகிறேன். இப்பொழுது நாம் தேவனுடைய வார்த்தையை அணுகுவதற்கு முன்னர் நாம் ஜபத்தின் மூலம் அவரை அணுகுவோமாக. எங்கள் பரலோக பிதாவே, நாங்கள் இந்த மகிமையான காலைக்காக இந்த காலையில் எங்கள் இருதயங்களில் நன்றியுள்ளவர்களாயிருக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்து தம்முடைய சபைக்கு திரும்பவும் தன்னையே எந்தெந்தைக்கும் உயிரோடு இருக்கிறவராக அளித்த போது அது உயிர்த்தெழுதலையும் எங்களுடைய மார்க்கத்தின் முத்திரையிடப்பட்ட நிறுவனத்தையும் சுட்டிக்காட்டுகிறதற்காக நாங்கள் நன்றியுள்ளவராயிருக்கிறோம். 2000 ஆண்டுகளுக்கு பிறகும் நாங்கள் இன்னமும் உயிர்த்தெழுந்த ஒரு கிறிஸ்துவின் சீஷர்களோடு மகிழ்ந்து ஐக்கியம் கொள்வதற்கு மிகுந்த சந்தோஷப்படுகிறோம். கர்த்தாவே, இங்கே ரட்சிக்கப்படாமல் இருக்கிற ஒவ்வொரு நபரும் அவரை தங்களுடைய ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் வரையில் அவருடைய பிரசனம் இந்த கட்டிடத்தில் இக்காலையில் அவ்வளவாய் உணரப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய ஆவியினால் நிரப்பப்படாமல் இருக்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் முடிவுற்ற கிரியையை செய்யும் நாளாயிருப்பதாக. அவர் வியாதியஸ்தரை சுகப்படுத்தின தம்முடைய மகத்தான பாவ நிவர்த்தியில் அவர் ஜனங்களண்டை நெருங்கி வரும்படியாக அந்த விசுவாசமானது உயர்த்தப்பட்டு அது அவிசுவாசத்தின் மீது அதிகாரம் செலுத்த அதன் காரணமாக வியாதியஸ்தரும் பாதிக்கப்பட்டோரும் நன்கு சுகமடைந்து இங்கிருந்து புறப்பட்டு செல்ல வேண்டும் என்றே நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தாவே, நீரும்படி உயிர்த்தெழுதலின் வார்த்தையை விளக்கிக் கூற பொறுப்பெடுத்துள்ள ஒருவரை இப்பொழுதே ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். தேவனே, எங்கும் உள்ள ஊழியக்காரர்கள் யாவரையும், உம்முடைய பிள்ளைகளையும், தேசத்தினூடாகவும் உலகத்தினூடாகவும் உள்ள உம்முடைய ஊழியக்காரர்களையும் ஆசீர்வதியும். கர்த்தராகிய இயேசுவே, சீக்கிரமாய் வாரும். ஏனென்றால் நாங்கள் ஆகாயத்தில் மேகங்கள் மிதப்பதை காண்கிறோம். மேல் நோக்கி செல்லும் ஒரு மகத்தான காரியம் உண்டு என்பதை நாங்கள் அறிவோம். உம்முடைய ஜனங்கள் செயல்பட ஆயத்தமாக்கும். ஓ, அவர்கள் சத்தியம் என்னும் பட்டயத்தை எடுத்து சர்வாயுத வர்க்கத்தை தரிப்பித்து தலைச்சீராவை தரித்து சுவிசேஷத்தினால் தங்களை தொடுத்துக் கொண்டு எல்லா காரியங்களுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கடகத்தை எடுத்துக்கொண்டு முன்னோக்கி செல்வார்களாக. இதை அருளும் கர்த்தாவே, ஏனென்றால் யுத்த புகை மேகங்கள் தாழ்வாக தொங்கிக் கொண்டிருக்கின்றன. இன்றைக்கு இப்பொழுதே எங்களை ஆசீர்வதியும். ஏனென்றால் அது சீக்கிரம் என்பதை நாங்கள் அறிந்துள்ளோம். எங்களுக்கு தெரிந்த மட்டில் நாங்கள் சீக்கிரத்தில் இயேசுவை காண்போம் என்பதை நாங்கள் அறிந்துள்ளோம். நாங்கள் செல்ல ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் இருதயங்களை நாங்கள் ஆயத்தப்படுத்தி அதை முடிவாக்க எல்லாவற்றிலும் அதை இன்றைய காலை ஆராதனையில் ஒழுங்குபடுத்திக் கொள்வோமாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய வார்த்தையினூடாக எங்களிடத்தில் பேசும். உம்முடைய வசனமே சத்தியமாயிருக்கிறது. ஆமேன். இப்பொழுது நீங்கள் வேதவாக்கியங்களை என்னோடு வாசிக்க விரும்பினால் லூக்கா 24 அதிகாரத்திற்கு திருப்புங்கள். நான் இங்கே அதிலிருந்து சற்று நீளமான பகுதியை வாசிக்க விரும்புகிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் நான் ஒரு சில நிமிடங்கள் பேச விரும்பும் அடிப்படையின் பின்னணியை அதிலிருந்து எடுக்க விரும்புகிறேன். இப்பொழுது உங்களுக்கு விருப்பமானால், இது உஷ்ணமாயிருந்தால் நான் இழுக்கிறேன் அல்லது என்னவாயிருந்தாலும் நீங்கள் உங்களால் முடிந்த அளவிற்கு உங்களை நீங்களே சௌகரியப்படுத்திக் கொள்ளுங்கள். நான் கூடுமான வரை துரிதமாக முடித்து விடுவேன். நாங்கள் இதை கூற விரும்புகிறோம். அதாவது, நாங்கள் நிச்சயமாகவே இங்கு வருவதற்குரிய உங்களுடைய பற்றுதியை பாராட்டுகிறோம். சுவிசேஷமானது தன்னுடைய கவர்ச்சியை இழந்துவிட்டது என்று ஜனங்கள் கூற முயற்சிக்கிற போதிலும், ஜனங்கள் தேசத்தை கடந்து வந்து கர்த்தருடைய ஒரு ஆராதனைக்காக தங்களுடைய கை கால்கள் வலித்துக் கொண்டிருக்க ஒரு இடத்தில் நிற்கும் போது அது தேவனை காண தங்களுடைய இதயத்தில் இன்னமும் வாஜை கொண்டிருக்கிற ஜனங்கள் உண்டு என்றும் தேவன் அப்படிப்பட்ட ஜனங்களை உடையவராய் இருக்கிறார் என்பதையுமே இன்னமும் காண்பிக்கிறது. அதே சமயத்தில் சுவிசேஷமானது அதனுடைய எளிமையில் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை போன்றே அவ்வளவு எளிமையாயிருக்கிறது. அதே சமயத்தில் கிறிஸ்துவின் சுவிசேஷம் எப்போதும் பூமியை வந்தடைந்துள்ள வல்லமையிலேயே மிகவும் மகத்தானதாய் உள்ளது. சுவிசேஷமானது வார்த்தையாய் மாத்திரமல்லாமல் பரிசுத்தாவியின் வல்லமையையும் கிரியைகளினூடானதுமாய் இருக்கிறது. நாம் இப்பொழுது பரிசுத்த லூக்கா 24 அதிகாரத்தில் 36 வசனத்திலிருந்து வாசிக்கையில் அவர் இந்த காரியங்களை நமக்கு அருள்வாராக. இவைகளை குறித்து அவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில் இயேசுதாமே அவர்கள் நடுவிலே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர்கள் கலங்கி பயந்து ஒரு ஆவியை காண்கிறதாக நினைத்தார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழும்புகிறது
என்ன?
நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள். நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இராதே என்று சொல்லி, தம்முடைய கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். ஆனாலும் சந்தோஷத்தினால் அவர்கள் இன்னும் விசுவாசியாமல் ஆச்சரியப்படுகையில், புசிக்கிறதற்கு ஏதாகிலும் இங்கே உண்டா என்று அவர்களிடத்தில் கேட்டார். அப்பொழுது பொரித்த மீன்கண்டத்தையும் தேன்கூட்டு துணிக்கைகளையும் அவருக்கு கொடுத்தார்கள். அவைகளை அவர் வாங்கி அவர்களுக்கு முன்பாக புசித்து அவர்களை நோக்கி, மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசியின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகளெல்லாம் நிறைவேற வேண்டியதென்று நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே என்றார்.
And he opened their understanding that they might understand the scriptures. Then
அப்பொழுது வேதவாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி, எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் மூன்றாம் நாளில் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதாயிருந்தது.
And that repentance and remission of sin should be preached in his name.
அன்றியும் மனந்திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது.
And ye are witnesses of these things.
நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாயிருக்கிறீர்கள். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பெலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்துக் கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். அவர்கள் அவரை பணிந்து கொண்டு மிகுந்த சந்தோஷத்தோடு எருசலேமுக்கு திரும்பி வந்து நாடோறும் தேவாலயத்திலே தேவனை புகழ்ந்து துதித்துக் கொண்டிருந்தார்கள். ஆமேன். இப்பொழுது நான் இதை ஒரு பாடப்பகுதியாக அழைக்க வேண்டுமானால், நான் அதை உண்மையான ஈஸ்டர் முத்திரை என்று பொருள் கொள்ள விரும்புகிறேன். ஏறக்குறைய ஒரு வாரத்திற்கு முன்னர் இங்கே நியூ ஆல்படிக்கு கீழே உள்ள ஒரு சிறு பட்டணமான ஜார்ஜ் டவுனுக்கு செல்லும் பாதையில் நான் இருந்தபோது அப்பேற்பட்ட ஒரு காரியத்தை குறித்து எண்ணி பார்க்க எண்ணம் எனக்கு உண்டானது. அங்கே பையன்கள் வீதியில் நின்று கொண்டு ஈஸ்டர் முத்திரைகளுக்காக காணிக்கை எடுத்துக் கொண்டிருந்தனர். அப்பொழுது நான் ஈஸ்டர் முத்திரையை குறித்து சிந்திக்க துவங்கினேன். எனவே நான், ஈஸ்டர் முத்திரை என்றால் என்ன? நிச்சயமாகவே இந்த பையன்கள் ஒரு ஈஸ்டர் முத்திரைகளுக்காக காணிக்கை எடுத்துக் கொண்டிருப்பதை காட்டிலும் அது அதிகமாக பொருள்படுகிறதே என்று எண்ணினேன். மேலும் நான், இப்ப ஏற்பட்ட முத்திரைகளோடு அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றும், அவர்களுக்காக இல்லை அவர்களிடமிருந்து எடுக்கப்பட்ட பங்களிப்பை கொண்டு என்ன செய்கிறார்கள் என்றும் எண்ணி பார்த்தேன். அவர்கள் உண்மையிலேயே இந்த முத்திரைகளை கடிதங்கள் மேலும் மற்ற காரியங்கள் மேலும் இடுகின்றனர். இது அவர்களுக்கான ஒரு இலவச காணிக்கையாக உள்ளது. அது மருத்துவமனையில் எலும்புருக்கி நோய் போன்றவைகளால் பாதிக்கப்பட்ட ஜனங்களுக்கு செலவு செய்யவும், அவர்கள் மறித்து போகின்ற வரையில் மருத்துவமனையிலேயே தங்கியிருக்கும்படி செலவு செய்யவே இவைகள் அனுப்பப்படுகின்றன. நானோ நிச்சயமாகவே ஒரு ஈஸ்டரின் முத்திரையானது, ஈஸ்டர் அதை பார்க்கிலும் ஒரு அதிகமான காரியமாயிருக்கிறது. அது ஒரு நபரை ஒரு மருத்துவமனையில் வைத்து அவனை சௌகரியமாக பராமரிப்பதை காட்டிலும் மேலான ஒரு காரியத்தை பொருட்படுத்துவதாகும் என்பதை எண்ணி பார்த்தேன். அது மிகவும் அருமையானதாயிருக்கிறது. நான் அதற்கு எதிராக ஒன்றையும் கூறவில்லை. அதை தேவன் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. அது ஒரு அற்புதமான காரியமாயிருக்கிறது. ஆனால் இன்னமும் அது அதை பார்க்கிலும் சற்று மேலாக செல்ல வேண்டும் என்பது போன்றது தென்படுகிறது. அதாவது, ஈஸ்டர் கிறிஸ்தவ சபைக்கும் நம்முடைய கிறிஸ்தவ சுதந்திரத்துக்கும் உயிர்த்தெழுதலின் முத்திரைக்கும் மிக அதிக பொருள் கொண்டதாய் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எப்படி ஒரு சிறு தபால் தலையை போன்றது அதனுடைய ஸ்தானத்தை எடுத்துக்கொள்ள முடியும்? அது எடுத்துக்கொள்ள முடியாது. ஆகையால் நான் ஈஸ்டர் முத்திரை என்னவா இருந்தது என்று அதன் பேரில் சிந்திக்க துவங்கினேன். அந்த விதமாகத்தான் நான் இந்த காலையில் ஈஸ்டர் முத்திரையின் பேரில் பேசுவதை குறித்த இந்த கருத்தினை வெளிக்கொண்டு வந்தேன். இப்பொழுது ஈஸ்டர் மற்றும் முத்திரைகள் முதலியன வேதாகமம் முழுவதுமே இருந்து வருகிறது. நாம் அவைகளை கண்டறிகிறோம். அவைகள் வேதாகமத்தை போன்றே அவ்வளவு பழமையான விழா இருக்கிறதையும் முன்னமே ஏதேன் தோட்டத்தில் இருந்தே இருப்பதையும் நாம் கண்டறிகிறோம். ஆகையால் நாம் எந்த காரியத்தையாவது நாம் வேதாகமத்தில் எங்காவது கண்டறிய வேண்டுமாயின் அப்பொழுது ஆதியாகமத்துக்கு திரும்பி செல்கிறோம். அவை யாவுமே ஆதியாகமத்தில் தான் தொடங்கின. அதன் பின்னர் நான் என்னுடைய சிந்தையில் கொண்டிருந்த ஈஸ்டர் முத்திரையை அதை சிந்தித்துக் கொண்டிருந்தேன். பின்னர் ஏன் அது புறக்கணிக்கப்பட்டது என்றும் ஜனங்கள் எப்படி அதை மறுக்க மனமுடையவர்களாக இருக்கிறார்கள் என்றும் நான் வியப்புற்றேன். அது ஏன் அவ்வளவாக இகழப்பட்டது? அப்படியானால் அது எப்பொழுதும் இகழப்படுகிறது இல்லையே என்றும் எல்லா ஜனங்களும் அதை இகழ்கிறதில்லை என்பதையும் குறித்து சிந்தித்துக்
கொண்டிருந்தேன்.
ஆனால் தேவன் ஒரு வழியை உண்டு பண்ணியிருக்கிறார். அதாவது மனிதன் ஒரு தீர்மானத்தை எடுக்க பலவந்தம் பண்ணப்படுகின்ற ஒரு நிலைமைக்குள்ளாக அவன் வைக்கப்பட்டிருக்கிறான். மனிதனால் ஒரு தீர்மானம் செய்யாமல் பூமியின் மேல் வாழ முடியாது. தேவன் இந்த செயல்முறையை அவனுக்கு பலவந்தம் பண்ணுகிறார். அவன் ஒரு தீர்மானத்தை செய்ய வேண்டும். நீங்கள் பள்ளி பருவத்தை குறித்து ஒரு தீர்மானத்தை செய்ய வேண்டிய ஒரு நேரம் உண்டு. நீங்கள் யாரை மணந்து கொள்வீர்கள் என்பதை குறித்து ஒரு தீர்மானத்தை செய்ய வேண்டும். நீங்கள் பல்வேறுபட்ட காரியங்களை குறித்து தீர்மானங்களை செய்ய வேண்டும். ஆனால் ஏதேன் தோட்டத்தில் அங்கே அவர்கள் இரண்டே பையன்கள் மாத்திரமே உடையவர்களாக இருந்தனர். அப்பொழுது மனிதன் மேல் ஒரு தீர்மானம் செய்ய வேண்டிய தீர்மானம் பலவந்தம் பண்ணப்பட்டது. அது அவனுடைய உண்மையான நிறத்தை காண்பிக்கவும் அவன் என்னவா இருக்கிறான் என்றும் அவனுடைய உட்புறத்தில் அவன் என்னவா இருக்கிறான் என்றும் காண்பிக்கவே செய்யப்பட்டது என்று நான் கருதுகிறேன். இப்பொழுது அந்த நேரம் வந்துவிட்டது என்பதை நாம் கண்டறிகிறோம். காயினுக்கும் ஆபேலுக்கும் இடையே அந்த தீர்மானம் பலவந்தம் பண்ணப்பட வேண்டியதாக இருந்தது. ஏனென்றால் அது ஆராதனையின் நேரத்தில் உண்டாயிருந்ததாக இருந்தது. ஒவ்வொரு பையனும் தேவனுக்கு ஒரு ஆராதனை செய்ய ஒரு வழியை தருவித்திருந்தனர். நீங்கள் கவனிப்பீர்களேயானால் சரியானதற்கும் தவறானதற்கும் இடையே வெறுமன ஒரு சிறு மூச்சளவு நேர வித்தியாசமே இருந்தது. சரியானதற்கும் தவறானதற்கும் இடையே, அதாவது தவறானதோ இந்த கடைசி நாட்களில் சரியானதற்கு மிக நெருக்கமாக இருக்கும் என்றும் அது கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை மன்னிக்கும் என்று தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது பையன்கள் அவர்கள் தங்களுடைய பீடங்கள் அண்டை வந்தபோது ஆராதனை செய்தனர். இப்பொழுது எத்தனை பீடங்களில் இந்த காலையில் சபைகளில் உள்ள பீடங்களின் மேல் அழகான மலர்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன என்பதை குறித்து நான் சிந்தித்துக் கொண்டிருந்தேன். அது சரிதான். நான் அதற்கு எதிரான ஒன்றையும் கூறவில்லை. ஆனால் பீடத்தின் மேல் சில மலர்களை வைப்பது அல்லது ஒரு அழகான சபை அல்லது அருமையான அலங்கரிப்பு அல்லது அதை போன்ற ஏதோ ஒரு காரியமானது ஆராதனையின் முடிவை பற்றியதாக இருப்பது போன்றது தென்படுகிறது. அது அதனுடைய முடிவாக தென்படுகிறது. அது ஏறக்குறைய அந்த விதமாகவே காயினோடு இருந்தது. ஏனென்றால் அவன் நிலத்தின் கனிகளை கொண்டு வந்து தேவனுக்கு தன்னுடைய ஆராதனையை செய்தான். அது புறக்கணிக்கப்பட்டது.
Because he did not come the right and
ஏனென்றால் அவன் சரியாக வரவில்லை. தேவன் அவன் வரும்படி நியமித்திருந்த பழையற்ற வழியில் அவன் வரவில்லை. ஆனாலும் அவன் தன்னுடைய காணிக்கையை செலுத்தினான். தன்னுடைய சகோதரனைப் போலவே மத சம்பந்தமான ஒவ்வொரு காரியத்தையும் செய்தான். ஆனாலும் அவன் புறக்கணிக்கப்பட்டான். அவன் ஆவிக்குரிய பிரகாரமான பட்சத்தில் புறக்கணிக்கப்பட்ட காரணத்தால் அப்பொழுது அது அவனுக்குள்ளிருந்து ஒரு பொறாமை எழும்புவதற்கு காரணமாயிற்று. ஏனென்றால் அவன் பேராசை பிடித்தவராயிருந்தான். அதுதான் மனிதனுக்குள் இருக்கிறது. அவனால் தான் என்னவா இருந்து கொண்டிருக்கிறான் என்பதற்கு உதவ முடிகிறதில்லை. ஏனென்றால் அவன் அந்த நிலைமையில் பிறந்திருக்கிறான். மனிதன் பரலோகத்தில் ஒரு பாவியாக ஒரு பாவியின் மூலம் சுட்டிக்காட்டப்படுகிறான். கொஞ்சம் காலத்துக்கு முன்னர் நான் அதன் பேரில் பேசிக் கொண்டிருந்தேன். அப்பொழுது யாரோ ஒருவர், அப்படியானால் அது நீதி அல்லவே, நான் ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமையினாலே சுட்டிக்காட்டப்பட வேண்டியவனாய் இருந்தால் அப்பொழுது எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லையே என்றார். அப்பொழுது நான், அது உண்மைதான், ஏனென்றால் நீங்கள் ஒரு பாவியாக பிறந்திருக்கிறீர்களே, ஆனால் நீங்கள் சுட்டிக்காட்டப்படுகின்றீர்கள். நீங்கள் பிரதிநிதித்துவத்தின் மூலம் ஆக்கிரமிப்புக்கு ஏதுவாக ஆக்கிரமிக்கப்படுத்தப்பட்டிருக்கிறீர்கள் என்றேன். நல்லது, அப்படியானால் அது மிகவும் கொடூரமாய் காணப்படுகிறது. ஆனால் அதை மற்றொரு பக்கத்தில் திருப்பி பார்த்தால் அப்பொழுது நாம் பிரதிநிதித்துவத்தின் மூலம் நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறோம். எங்கே ஒருவர் நம்மை மரணத்துக்கு சுட்டிக்காட்டினாரோ அங்கே மற்றொருவர் நித்திய ஜீவனுக்கு நம்மை சுட்டிக்காட்டினார். ஆகையால் அது நம்மை திரும்பவும் மீண்டுமாக சிங்காசனத்துக்கு முன்பாக முன்னிலைப்படுத்துகிறது. ஒவ்வொரு மானிடனும் நம்முடைய தெரிந்து கொள்ளுதலை செய்ய அதே இடத்திற்கு மீண்டும் திரும்பி வருகிறோம். ஆனால் அந்த பொறாமையே எப்பொழுதும் இருந்து வருகிறது. சரியானது மற்றும் தவறானது, அதாவது தவறானது சரியானதை வென்று வீழ்த்த முயற்சிக்கிறது. அது ஏதேனில் துவங்கிறது, அது காலங்களினூடாக வந்துள்ளது, அது தேசிய விவகாரங்களில் நுழைந்து கொள்ளும் அளவிற்கு வந்துவிட்டது, அது சபையினுடைய விவகாரங்களுக்குள்ளாக வந்துள்ளது, அது இல்லற வாழ்க்கைக்குள்ளாக வந்துள்ளது. பொறாமை ஆளுகை செய்ய அல்லது அழிக்க முயற்சிக்கிறது, அது அடக்கி ஆண்டு வெளியே தள்ள முயற்சிக்கிறது. நாம் அந்த காரியம் எங்கும் கிரியை செய்வதை காண்கிறோம். அது எப்பொழுதுமே அதே காரியமாக இருந்து வருகிறது. அது உதறித்தள்ள அல்லது எல்லையை மீற முயற்சிக்கிறது. பழைய ஏற்பாட்டினூடாக முன்னர் தேவன் தீர்க்கதரிசிகளின் நாட்களில் நான் இங்கே அவர்கள் அநேகரை குறித்து எழுதி வைத்துள்ளேன். ஆனால் அதை குறித்து பேச எனக்கு நேரம் இருக்காது. ஆனால் தேவன் பண்டைய தீர்க்கதரிசிகளின் நாட்களில் அவர் ஏதேன் தோட்டத்தில் செய்தது போலவே ஒவ்வொரு காரியத்தின் மத்தியிலும் உண்மையான தேவனுடைய சத்தம், உண்மையான தேவனுடைய ஆராதனை தீர்த்து ஒதுக்கப்பட்டு வெளியே அனுப்பப்பட்டு ஏதேன் தோட்டத்தில் கொல்லப்பட்ட போது பேராசையினாலும் பொறாமையினாலும் தேவனுடைய சத்தமானது அமைதிப்படுத்தப்பட்டது. அது சபையில் அது முதற்கொண்டே அந்த விதமாகவே இருந்து வருகிறது. அது உண்மையான தேவனுடைய சத்தத்தை அமைதிப்படுத்த முயற்சிக்கிறது. ஆனால் நீங்கள் கவனிப்பீர்களேயானால், ஆபேலினுடைய சத்தமானது மரணத்தில் அமைதியாக்கப்பட்ட உடனே தேவன் அவனுடைய ஸ்தானத்தில் சேத்தை எழுப்பினார். அது உயிர்த்தெழுதல் வரும் வரையிலான ஒரு மாற்றீடு செய்கையாய் அல்லது ஒரு முன்னதான ஈஸ்டராய், ஒரு முன்னதான உயிர்த்தெழுதலாய் இருந்தது என்று வேறொன்றாயும் இருந்ததில்லை. சற்று நேரம் அதற்கு சென்று பழைய ஏற்பாட்டினூடாக அது செல்வதை கண்டறிவோம். தீர்க்கதரிசிகள், தேவன் தம்முடைய சத்தத்தை தீர்க்கதரிசிகளை கொண்டு உயிரோடு காத்துக் கொண்டார். அவர்கள் தேவனுடைய வார்த்தையை உரைத்தனர், அவர்களை இவர்கள் கல்லறிந்தனர். அவர்கள் ஒருவரை கல்லறிந்து கொண்டவுடனே தேவன் மற்றொருவரை எழுப்புவார். அவர்கள் அந்த ஒருவரை கல்லறிந்து கொன்றவுடனே தேவன் மற்றொருவரை எழுப்புவார். அவர் எப்பொழுதுமே தம்முடைய சாட்சியை உயிரோடு காத்துக் கொண்டு வருகிறார். ஏதேன் தோட்டம் முதற்கொண்டே அவர் ஜனங்களுக்கு முன்பாக தம்முடைய சத்தத்தை உயிரோடு காத்துக் கொண்டு வருகிறார். இப்பொழுது காயின் தான் என்ன செய்திருந்தான் என்பதை அறிந்து கொண்ட உடனே அவன் மீது ஒரு அடையாளம் போடப்பட்டதினால் தேவனிடத்திலிருந்து முத்திரையிடப்பட்டு அவன் தேவனுடைய சன்னதியை விட்டு புறப்பட்டு போறான் என்பதை நாம் கண்டறிகிறோம். வேதமோ அவன் ஏதேன் தோட்டத்திலிருந்து, ஏதேனின் கிழக்கில் தோட்டத்தின் வாசல்களிலிருந்து புறப்பட்டு சென்றான் என்று கூறியுள்ளது. அவன் முத்திரையிடப்பட்டு அடையாளமிடப்பட்டு புறப்பட்டு சென்றான், தேவனுடைய சன்னதியிலிருந்து புறப்பட்டு சென்றான். என்ன ஒரு காரியம், என்ன ஒரு மிகப்பெரிய காரியம். அந்த காயின் பொறாமையின் காரணமாக அவனுடைய சகோதரன் வந்த அதே பொருத்தமான சரியான வழியின் மூலம் தேவனண்டை ஒப்புரவாக வேண்டும் என்ற மனதில்லாதவனாயிருந்தான். தேவன் காயினிடத்தில், நீ ஆபேலை போன்றே ஆராதித்தால் நீ நன்றாக செய்வாய் என்றார். ஆனால் காயின், இதைத்தான் நான் சேர்த்து வைத்திருக்கிறேன், நான் வைத்துள்ளதோ இதுதான், இதுதான், இதைத்தான் நான் அளிக்கிறேன், நீர் இதை ஏற்றுக்கொள்ளும் இல்லை என்றால் இதை விட்டுவிடும், இரண்டில் ஒன்றை நீர் செய்ய வேண்டும், அதற்கு உண்மையே ஏற்புடையதாக அமைத்துக் கொள்ளும் என்றவாறே கூறினான். இப்பொழுது சபை வாழ்க்கையிலும் மற்ற வாழ்க்கையிலும் ஜனங்களுடைய மனப்பான்மை எல்லா நேரத்திலுமே அந்த விதமாகவே இருக்கிறது. அப்படியானால் அவர்கள், நான் சபைக்கு செல்கிறேன், நான் சபைக்கு உதவி செய்கிறேன், நான் இதை செய்கிறேன், தேவனால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றாலும் என்னால் செய்ய முடிந்த மிகச்சிறந்தது அதுவே என்று கூறுகிறார்கள். புரிகிறதா? ஆனால் தேவன் கேட்கிறது என்னவும் அதுவா இருக்கவில்லையே. தேவனோ அதை கேட்கிறதில்லை. தேவன் ஒரு அருளப்பட்ட வழியே கேட்கிறார். அவர் ஒரு வழியை அருளியிருக்கிறார். அவர் அருளியிருக்கிறதையே ஏற்றுக்கொள்ளும்படி அவர் உங்களை வேண்டுகிறார். பாருங்கள், என்ன செய்ய வேண்டும் என்றும் அதை எப்படி செய்ய வேண்டும் என்றும் அவருக்கு சொல்லும்படியான நம்முடைய உதவி அவருக்கு தேவைப்படுகிறதில்லை. நாம் செய்ய வேண்டிய காரியங்களையும், நாம் அவர்களை எப்படி செய்ய வேண்டும் என்றும், நாம் அதை செய்வதற்கான வழியையும் அவர் ஒழுங்கு செய்திருக்கிறார். அதில் நம்முடைய கருத்துக்கள் அவருக்கு தேவைப்படுகிறதே இல்லை. எனவே நாம் அந்த வழியில் வரவேண்டியதில்லை. ஆனால் மனிதனோ எல்லா காலங்களினூடாகவும் அதை செய்ய தலைகீழான நிலையில் இருப்பதையே நாம் கண்டறிகிறோம். ஆனால் தேவனோ தம்முடைய சத்தத்தை அவருடைய தீர்க்கதரிசிகளைக் கொண்டு உயிரோடு காத்துக் கொண்டார். அவர் காலத்தினூடாக அதை செய்து வந்துள்ளார். நாம் இதை இன்றைக்கும் கண்டறிகிறோம். நாம் அதை அரசியலில் கண்டறிகிறோம். நான் அரசியலை குறித்த சில காரியங்களை இங்கே எழுதி வைத்திருக்கிறேன். அதாவது இந்த நாளிலும் கூட நாம் எங்கே இருக்கிறோம் என்றும், ஜனங்கள் அரசியலுக்காக தங்களுடைய பிறப்புரிமைகளை எப்படி விற்றிருக்கிறார்கள் என்பதையும் நாம் கண்டறிகிறோம். நான் ஒரு வாரத்துக்கு முன்பு ஞாயிற்றுக்கிழமை என்று எசபேலும் ஆகாவும் என்பதன் பேரில் ஒஹையாவில் உள்ள மிடில் டவுனில் பேசினதை குறித்த அந்த ஒலிநாடாவை உங்களில் எவரேனும் பெற்றுக் கொள்ளாதிருந்தால் நீங்கள் அதை ஒருமுறை கேட்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன்.
Because of greed and a few extra dollars.
எப்படியாய் அந்த தேசமானது பேராசையின் காரணமாகவும் ஒரு சில கூடுதல் டாலர்கள் பணத்துக்காகவும் ஜனங்கள் மத்தியில் காணப்படும் அதிகமான புழக்காகவும் அவர்கள் கிறிஸ்துவை 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் யூதாஸ் 30 வெள்ளி காசுகளுக்காக விற்றது போல முற்றிலுமாக விற்று போட்டு விட்டனர். ஓ, இன்றைக்கு இந்த தேசத்துக்கும் இந்த ஜனங்களுக்கும் இடையே காணப்படுகிற அதே நிலைமைகளை எண்ணி பார்ப்பதற்கு அது ஒரு பேரச்சந்தரத்தக்க காரியமாயிருக்கிறது. அநேக ஆண்டுகளுக்கு முன்னர் அதை எண்ணி பார்க்கும் போது அவர்கள் அதை போன்ற ஒரு காரியத்தை ஒருபோதும் செய்திருக்க மாட்டார்கள். ஆனால் இன்றைக்கோ அவர்கள் அவ்வளவு பேராசை கொண்டவர்களாகி அதிக பணம் சம்பாதிக்க முயற்சித்துக் கொண்டு கடுமையற்ற ஓய்வான நேரங்களை பெறவுமே முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது அது கிறிஸ்தவ பண்பிற்கு மாறான போக்காயிருக்கிறது. கிறிஸ்தவன் எளிமையான சுலபமான காரியங்களை கேட்கிறதில்லை. இன்றைக்கு கிறிஸ்தவ ஜனங்களுக்கிடையே அதிகப்படியான வாக்குத்தத்தங்கள் உண்டாக்கப்பட்டுள்ளன. அநேக ஊழியக்காரர்கள் ஜனங்களிடத்தில் நீங்கள் கிறிஸ்துவண்டை வந்தால் உங்களுடைய எல்லா தொல்லைகளும் தீர்த்து வைக்கப்பட்டு விடும் என்று ஒரு தவறான காரியத்தை வாக்களிக்கின்றனர். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் கிறிஸ்துவண்டை வரும்போது அப்பொழுதே அவைகள் துவங்குகின்றன. அப்பொழுதுதான் நீங்கள் உங்கள் சீருடையை அணிந்து ஒரு துப்பாக்கியை எடுத்துக்கொண்டு யுத்த களத்திற்குள் நுழைகின்றீர்கள். இந்த கிறிஸ்தவ பாதையானது ஒரு கூழ்மத்த மலர்படுக்கை அல்ல. அது மரணத்தினால் உங்களுடைய ஆவியானது விடுதலை அடையும் மட்டும் நீங்கள் துவங்கின நேரம் முதற்கொண்டே ஒரு யுத்தமாயிருக்கிறது. நீங்கள் வனபோஜனத்தில் இல்லை, நீங்கள் யுத்த களங்களில் இருக்கிறீர்கள். ஆகையால் காரியங்கள் நமக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கின்றன. எனக்கு சில சமயங்களில் நேரிடுகிறது, நான் இதை கூறவிருக்கிறேன், ஆனாலும் நான் அதை என்னுடைய இதயத்திலிருந்து பொருட்படுத்தி கூறுகிறேன். அதாவது நான் அவ்வளவாய் மிக நுட்பமாய் ஏமாற்றி மோசம் போக்கும் மார்க்கத்தை குறித்து கேள்விப்படும் போது நான் குழப்பமடைந்தவனானேன். இன்றைக்கு ஒவ்வொரு காரியமும் ஏதோ ஒரு நுட்பமான ஏமாற்று மோசடியாகிவிட்டது. அது மிக நுட்பமான முறையில் ஏமாற்றி மோசம் போக்கும் மனிதனாயிருக்கிறது. தொலைக்காட்சியானது வெற்று மனிதர்களினூடாகவும் ஒரு கூட்ட அர்த்தமற்ற மிக நுட்பமான ஏமாற்று மோசடியான காரியங்களினூடாகவும் அதற்கு வழியை திறந்துள்ளது. ஓ, அவர்கள் இன்றைக்கு தெய்வீக சுகமளித்தலுக்குள்ளாகவும் கூட மிக நுட்பமான ஏமாற்று மோசடியை சுகமளித்தலுக்குள்ளாகவும் கொண்டு வருகிறார்கள். இப்பொழுது தேவனோ அதை போன்ற அப்படிப்பட்ட காரியங்களை கொண்டிருப்பதில்லை. அவர்கள் அநேக சமயங்களில் ஜனங்களை மேடைக்கு சந்தேகத்துக்கிடமின்றி வரம் பெற்ற மனிதனடைக்கு கொண்டு வருகிறார்கள். ஆனால் சுவிசேஷத்தின் தவறான புரிந்து கொள்ளுதலோடு ஜனங்கள் மேல் எண்ணெயை வைத்து ஜெபித்து ஏதோ காரியம் சம்பவித்து அவர்கள் சுகமடையும் வரையில் அங்கேயே நின்று அவர்களை குலுக்குகிறார்கள். அந்த நபர் ஒருகால் பாவத்தில் ஜீவிக்கலாம், அவர்கள் திரும்பவும் வெளியே செல்ல அது அவர்கள் மேல் மீண்டும் திரும்பி வருவதை கண்டறியலாம். ஒருகால் அவர்கள் அந்த நேரத்தில் உணர்ச்சி வசப்படுதலின் கீழ் இருந்திருக்கலாம், அவர்களை ஒன்று கூட்டிய தேவனுடைய விசுவாசம் அவர்களை குணமாக்கி இருக்கலாம். ஆனால் அவர்கள் அவிசுவாசிகளின் மத்தியில் செல்லும் போது அது மீண்டும் திரும்பி வருகிறது, அப்பொழுது அது மீண்டும் அதை செய்யும். இன்றைக்கு நமக்கு தேவையாயிருப்பது என்னவென்றால் தெய்வீக சுகமளித்தலும் கிறிஸ்துவுக்கான தெளிவான தீர்மானங்களுமே ஆகும். அது உண்மை. லூத்தரன் சபை மற்றும் மெந்தேகோஸ்துக்கள் போன்றவர்களின் ஏற்பாட்டு ஆதரவோடு ஜெர்மனியில் நடைபெற்றுக் கொண்டிருந்த ஒரு சுகமளிக்கும் ஆராதனையில் அங்கே தங்கியிருந்து வந்த ஒரு சகோதரத்திலிருந்து ஜெர்மனியில் உள்ள லூத்தரன் சங்க அமைப்பிலிருந்து எனக்கு அனுப்பப்பட்ட ஒரு கடிதத்தை அண்மையில் நான் வாசித்துக் கொண்டிருந்தேன். இந்த கடிதத்தின் பிரதிகள் இவ்வாறு எழுதப்பட்டிருந்தது. அதாவது அவர், நீர் இந்த தெய்வீக சுகமளித்தலை பிரசவிக்கிறீர், அவர்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நீர் உடைய கரங்களை அவர்கள் மேல் வைக்க அவர்கள் ஏதோ ஒன்றை உணர்ந்து சுகமடைகின்றனர் என்பதாய் உள்ளது என்றார். மேலும் அவர், நான் நிச்சயமாகவே உங்களோடு வித்தியாசப்படுகிறேன் என்று கூறி தொடர்ந்து அவர், அப்படியானால் தெபோரா ஸ்டாட்ஸ்க்ளவ் என்பவள் அங்கே மறித்த போது அந்த சிறுமியை குறித்து என்ன, ஒரு பரிபூர்ணமான ஆரோக்கியமான குழந்தையாய் ஒரு நாள் இருந்தவள் அடுத்த ஒரு சில மணி நேரங்களில் அவள் மறித்தவளாய் படுத்துக் கொண்டிருந்தாளே, அப்பொழுது நீங்கள் யாவரும் அங்கே சென்றீர்கள், நீங்கள் ஜெபித்தீர்கள், நீங்கள் அவளை அசைத்தீர்கள், நீங்கள் அவளை அபிஷேகித்து மற்றுமுள்ள ஒவ்வொரு காரியத்தையும் சுகமளித்ததற்காக செய்தீர்கள், ஆயினும் அங்கே ஜீவன் இல்லாதிருந்தது, அந்த குழந்தை அங்கேயே கிடத்தப்பட்டிருந்ததே என்று கூறியிருந்தார். அதன் பின்னர் அவர்கள் சகோதரன் பிரணாமுக்கு தந்தி அனுப்பினர். ஆனால் அவரோ தேவனிடத்திலிருந்து தெளிவான நல்ல தீர்மானத்தை பெற்றுக் கொள்ளும் வரையில் அவர் ஒரு காரியத்தையும் கூறவே இல்லை. அதன் பின்னரே கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் கூறும்படியான வார்த்தையோடு வந்தார் என்று கூறி எழுதியிருந்தார். இப்பொழுது அதுதான் நமக்கு தேவை. தேவனிடத்திலிருந்து ஒரு தெளிவான தீர்மானத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். அந்த விதமாகத்தான் நாம் வந்தாக வேண்டும். அந்த விதமாகத்தான் நாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டிருக்கிறோம். அது தேவனுடைய வார்த்தையிலிருந்து வந்த ஒரு தெளிவான தீர்மானமாயிருக்கிறது. அந்த காரணத்தினால் தான் நாம் செய்கிற காரியங்களோடு நாம் தரித்திருக்கிறோம். ஏனென்றால் அவைகள் தேவனுடைய ஒழுங்குமுறைகளால் தேவனுடைய சுவிசேஷமாக இருக்கிறது. அது எழுதப்பட்ட விதமாகவே நாம் அதனோடு அப்படியே தரித்திருக்க வேண்டும். நீங்கள் ஒப்புக்கொள்ளப்பட்டாலும் வெறுக்கப்பட்டாலும் என்ன சம்பவித்தாலும் பொருட்படுத்த வேண்டியதில்லை. அது இதனோடு சிக்கும்படியான எந்த ஒரு காரியத்தையும் உடையதாக இருக்கவில்லை. தேவன் தெளிவான தீர்மானங்களையே விரும்புகிறார். நீங்கள் துவக்கத்திலேயே தவறாக இருக்கிறீர்கள் என்று அறிந்து கொள்ளும் போது உங்களால் எப்படி அதை செய்ய முடியும்? அப்பொழுது உங்களால் தேவனிடத்திலிருந்து தெளிவான ஒரு தீர்மானத்தை பெற்றுக் கொள்ள முடியாது. தேவனை சேவிப்பதற்கு உங்களுடைய இருதயம் அவரோடு சரியா இருக்கவில்லை என்பதை நீங்கள் அறிந்திருக்கும் போது தெய்வீக சுகமளித்தலுக்காக எப்படி நீங்கள் வந்து வேண்டிக் கொள்ள முடியும்? பாருங்கள், நீங்கள் திரும்பவும் வெளியே செல்ல விரும்பி உலகத்தில் உள்ள காரியங்களையே செய்ய விரும்புகிறீர்கள். பாருங்கள், அவிதமாக இருக்கும் போது நீங்கள் ஒருபோதும் சுகமடையவே மாட்டீர்கள். நீங்கள் தேவனுக்கு முன்பாக சுத்தமாக வாழ்ந்து உங்கள் ஜீவியத்தையும் இருதயத்தையும் தேவனண்டை பிரதிஷ்டை செய்ய வேண்டும். அப்பொழுதே தேவன் குணமாக்குவார். அப்பொழுது உங்களுடைய விசுவாசம் நங்கூரமிடப்பட்டிருக்கிறபடியால் அது நீடித்து நிலைத்திருக்கும். இப்பொழுது அதாவது சபை என்றிருந்தாலும் அரசியல் என்றிருந்தாலும் தேசிய விவகாரங்கள் என்றிருந்தாலும் அந்த பேராசை உள்ளே இருப்பதை நாம் கண்டறிகிறோம். ஒரு தேசமானது இப்பொழுது இங்கே ஆப்பிரிக்காவில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நோக்கி பார்க்கிறது. பாருங்கள், பேராசையின் காரணமாகவே அங்கே இப்பொழுது ஆப்பிரிக்காவில் என்ன சம்பவித்துள்ளது என்று நோக்குகிறது. அங்கு மாத்திரமின்றி உலகம் முழுவதிலுமே எல்லா இடத்திலுமே அவ்வாறே உள்ளது. ஏனென்றால் மனிதன் யாரோ ஒருவராய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அவர்கள் பூமியின் மேல் சரியாக அவர்கள் பெற்றுள்ள யாவுமே இதுவாகத்தான் உள்ளது. அதாவது அவர்கள் அந்த விதமாகவே ஜீவிக்கிறார்கள். நான் பெற்றிருந்த யாவுமே இதுவாகத்தான் இருப்பேன், அப்பொழுது நான் ஒரு பரிதவிக்கத்தக்க நபராயிருப்பேன். தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்களுடைய நகரத்தையே நான் எதிர்நோக்கிக் கொண்டிருக்கிறேன். அங்கே தான் நாம் நம்முடைய பொக்கிஷங்களை அந்த தீர்மானத்திற்காக வைத்திருக்கிறோம். காயீரின் புத்திரர்கள் இல்லை, சரியாக கூறினால் சாத்தானின் புத்திரர்கள். அவர்கள் சாத்தானின் புத்திரராய் இருந்தனர். ஏனென்றால் காயீன் சாத்தானின் புத்திரனாக இருக்கிறான். ஆகையால் இன்றைக்கும் காயினின் புத்திரர்கள் இருக்கிறார்கள். நீங்களோ சகோதரன் பிரணாம் அவர்களே, நீர் அதை குறித்து நிச்சயமுடையவராய் இருக்கிறீரா என்று கேட்கலாம். ஆம், நான் நிச்சயமுடையவனாய் இருக்கிறேன். நான் அதை குறித்து மாறாத நிச்சயமுடையவனாய் இருக்கிறேன். ஏனென்றால் கவனியுங்கள், இயேசு அவர் பூமியின் மேல் இருந்த போது அவர் சரியாக மத தலைவர்களிடத்தில் அவர்களிடத்தில் நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள் என்றார். அதே சமயத்தில் அவர்கள் பக்தி உள்ளவர்களாக இருந்தனர். அவர்கள் மத சம்பந்தமானவர்களாக இருந்தனர். அவர்கள் மேதைகளாக இருந்தனர். அவர்கள் பெரிய கட்டிடங்களை உடையவர்களாக இருந்தனர். அவர்கள் பெரிய சபைகளை உடையவர்களாக இருந்தனர். அவர்கள் மகத்தான பாண்டித்தியம் பெற்றவர்களையும் ஆசாரியத்துவத்தையும் கட்டளை நியமங்கள் போன்றவைகளை பெற்றவர்களையும் உடையவர்களாக இருந்தனர். ஆனாலும் அவர்கள் கிறிஸ்து யாராயிருந்தார் என்று அடையாளம் கண்டுகொள்வதற்கு தவறி போயிருந்தனர். அவர்கள் தங்களுடைய நாளை தெரிந்து கொள்ள தவறியிருந்தனர். அவர்கள் அப்போது செய்தது போன்றே இப்பொழுதும் இவர்களும் அவ்வண்ணமே செய்கிறார்கள். சரியாக அதே காரியத்தையே செய்கிறார்கள். அவர்கள் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாளையும் தேவன் செய்து கொண்டிருக்கிற காரியங்களையும் உணர்ந்து கொள்ள தவறுகிறார்கள். இப்பொழுது நாம் காண்கிறோம். ஆகையால் அந்த பக்தியான மத தலைவர்களால் இப்பொழுது இதோ அது உள்ளது. அந்த நாளில் பக்தி வாய்ந்த மத தலைவர்கள் பிசாசின் புத்திரர்கள் என்று அழைக்கப்பட்டிருப்பார்கள். அந்த பிசாசே ஆதியில் அப்பொழுது காயினை அவனுடைய சகோதரனை துன்பப்படுத்திக் கொள்வதற்கு ஏவினவராய் இருந்தான் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை துன்பப்படுத்தி அவரை கொலை செய்த அதே மத தலைவர்களால் அதே காரியம் சம்பவித்திருந்தது. அவர்கள் அங்கே ஏதேன் தோட்டத்தில் பலவந்தம் பண்ணப்பட்டது போலவே அதே விதமான ஒரு தீர்மானத்துக்கு இவர்களும் பலவந்தம் பண்ணப்பட்டனர். அவர்கள் போனால் போகிறது, இதை குறித்து என்ன என்ற ஒரு தீர்மானத்தை எடுக்க பலவந்தம் பண்ணப்பட்டனர். காயீனின் புத்திரர்கள், சாத்தானின் புத்திரர்கள். நீங்களோ அது தேசங்கள் அன்றைக்கு செல்கிறதா என்று கேட்கலாம். சாத்தான் இயேசுவானவரை சோதிப்பதற்காக மலையின் உச்சிக்கு கொண்டு சென்ற போது அவன் உலகத்தின் ராஜ்யங்கள் எல்லாவற்றையும் அவருக்கு காண்பித்தான். இப்பொழுது அது இருந்த அனைத்துமாயும் இருக்க போகும் அனைத்துமாயும் உலகத்தின் எல்லா ராஜ்யங்களுமாய் இருந்தது. அப்பொழுது அவன், இவைகள் என்னுடையவைகளாய் இருக்கின்றன. நான் என்னவெல்லாம் விரும்புகிறேனோ அதை நான் அவர்களோடு செய்கிறேன். என்னால் அவர்களை சண்டையிட செய்ய முடியும். என்னால் அவர்களை இதை செய்ய அல்லது எதையும் செய்ய வைக்க முடியும் என்றான். அவன் உலகத்தின் ராஜ்யங்களை உரிமை கோரினான். ஆகையால் தான் அரசியலுக்குள்ளாக எவ்வளவு பேராசையும் சுயநலமும் உண்டாகிறது என்பதை நம்மால் காண முடிகிறது. புரிகிறதா? அதன் பின்னர் சபையில் எங்கே இருக்கிறது என்றும் சபை தலைவர்களிடத்தில் எங்கே இருக்கிறது என்றும் பேராசையும் சுயநலமும் சபைக்குள்ளாக எங்கிருந்து வருகிறது என்பதையும் நம்மால் காண முடியும். இப்பொழுது அது ஏதேன் தோட்டத்தில் துவங்கின அதே பழைய பேராசை என்பதை கவனியுங்கள். அது ஒருவர் மேல் ஒரு மோசமான முத்திரையையும் மற்றவர் மேல் சரியான முத்திரையும் போட்டது. அது நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் காலங்களுக்குள்ளாக நேராக வருகிறது. அவர் இங்கே பூமியின் மேல் இருந்தபோது நீதி என்று அழைக்கப்பட்டிருந்த நீதிமன்றங்களினால் அவருக்கு ஒரு வழக்கு விசாரணை அளிக்கப்பட்டது. அது என்ன ஒரு அநீதியான ஏளனமாய் இருந்தது! அவர்களால் அவருக்கு எதிராக ஒரு காரியத்தையும் கண்டறிய முடியாமல் இருந்தது. அது அரசியல் பட்சமாக இருந்தது. அவர்களால் ஒன்றையுமே அவருக்கு எதிராக கண்டறிய முடியாதாயிருந்தது. பிலாத்துவும் கூட அவ்வளவாய் நான் அவர்கள் யாதொரு குற்றத்தையும் காணேன் என்று கூறினான். அதன் பின்னர் சபை வருகிறது. இப்பொழுது அவர்கள் ஒரு தீர்மானத்தை செய்ய பலவந்தம் பண்ணப்படுகின்றனர். அரசியல் உலகம் அவரை விடுதலை பண்ணியிருந்த பிறகு ஒத்துழைக்கும்படியான அதே ஆவியானது சபையில் இருந்தது. அது அரசியலில் இருந்ததாகும். சாத்தானோ தன்னுடைய யுத்தத்தில் இங்கே தோற்றுவிட்டால் அதை காண்பிக்க அவர் இன்னமும் ஏதோ ஒரு காரியத்தை பயன்படுத்த தேவைக்கு ஆயத்தமாக வைத்திருந்தார். எனவே அவனால் சரியாக சபையிடத்தில் திரும்பவும் வந்தடைய முடிந்தது. அவர்கள் அவரை சிலுவையில் அறைந்தனர். ஏனென்றால் அவர்கள் ஒரு தீர்மானம் செய்ய பலவந்தம் பண்ணப்பட்டிருந்தனர். ஆகையால் அவர்கள் இயேசுக்கு பதிலாக பரபாசியை எங்களுக்கு விடுதலையாக்கும் என்றார்கள். அவர்கள் அதை எப்படி செய்தனர் என்பது புரிகிறதா? அது இன்றைக்கும் நம்முடைய கண்களுக்கு முன்பாக சரியாக அதே காரியமாய் உள்ளது. அதே காரியமாய் இருந்தும் வருகிறது. எப்பொழுதும் அதே காரியமாய் இருக்கும். ஒரு தீர்மானம் செய்ய பலவந்தம் பண்ணப்பட்டுள்ளதே. இப்பொழுது அவர்கள் அந்த தீர்மானத்தை பலவந்தப்படுத்திய போது, பிலாத்து அவர்களை விடுவித்த போது, சபைக்கு இயேசுவை விடுவித்த போது, சபையானது அவரை சிலுவையில் அறையும்படியாய் ஒப்பு கொடுத்திருந்தது என்பதை அவன் அறிந்திருந்தான். அவன் அவரை சபையினிடத்தில் திரும்பவும் விடுவித்திருந்தான். சபையானது அவரை சிலுவையில் அறையும் என்பதையும் அவன் தன் இருதயத்தில் அறிந்திருந்தான். ஆகையால் பிலாத்துவிற்கு சாக்கு போக்கினால் தண்டனை தவிர்க்கப்படவில்லையே. அவன் தண்ணீரை எடுத்து தன்னுடைய கரங்களில் இருந்து கிறிஸ்துவின் ரத்தத்தை கழுவ முயன்றான். ஆனாலும் அவனால் அதை செய்ய முடியவில்லையே. அந்த நேரம் முதற்கொண்டே இங்கே ஸ்வீடனில் இல்லை, சுவிட்சர்லாந்தில் சரியாக கூறினால் அங்கே பிலாத்து பின்னர் தன்னுடைய முடிவின் வருடத்தில் தன்னுடைய சிந்தையை இழந்து போய் பித்து பிடித்து போய் ஒரு தண்ணீர் குழியில் மறிக்கும்படி தன்னை மூழ்கடித்துக் கொண்டான். மக்களால் ஆர்வமாக நம்பப்படும் ஒரு மரபொழி கதை ஒன்று பிற்பகல் 3 மணிக்கு அந்த குளத்தின் அடியிலிருந்து நீல நிறமான தண்ணீர் மேலே வருகிறது என்று கூறுகிறது. ஜனங்களை கவனித்து பார்க்கும்படி உலகம் முழுவதிலும் இருந்து அங்கே கூடுகின்றனர். எந்த மனிதனுடைய கரங்களில் இருந்தும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை எந்த தண்ணீரும் கழுவ முடியாது என்பதை காண்பிக்கும்படியாக 3 மணி அளவில் அந்த நீல நிறமான கருநீர நிறமாய் காணப்படுகிற தண்ணீரானது எங்கோ அடியிலிருந்து மேலே வந்து மேலே உள்ள தண்ணீரை கலக்கிவிட்டு பின்னர் மீண்டும் கீழே செல்கிறதாம். எனவே அவன் குற்றமுள்ளவனாயிருக்கிறானே. கிறிஸ்துவை உங்களுடைய கரங்களில் கொண்டுள்ள ஒவ்வொரு மனிதனுக்குமே அங்கிருந்து அதை கழுவக்கூடியது ஒன்றுமே கிடையாது. அதை செய்யக்கூடிய ஒரே காரியம் அதை ஏற்றுக்கொள்வதும் அதை விசுவாசிப்பதுமே ஆகும். சாத்தானின் புத்திரர்கள், காயினின் புத்திரர்கள் தேவ புத்திரர்களை துன்பப்படுத்தி அவர்களை மரணத்துக்குட்படுத்தினர். அதைத்தான் அவர்கள் ஆபேலுக்கு செய்தனர். அதைத்தான் அவர்கள் இயேசுவுக்கு செய்தனர். அதைத்தான் அவர்கள் தீர்க்கதரிசிகளுக்கு செய்தனர். அதுதான் மீண்டும் செய்யும்படியாக அவர்களுக்குள்ளாக உள்ளது. அவர்கள் அதை செய்யும்படியான பாதை திறக்கப்பட்ட உடனே அவர்கள் அதை செய்வார்கள். நினைவிருக்கட்டும், நாம் ஒரு விதமாக சுற்று தலையிட்டு சுற்றிலும் ஏமாற்றம் அடைந்து ஜனங்களை சுவிசேஷத்தின் பாதையிலிருந்தும் சரித்திரத்தின் பாதையிலிருந்தும் விலகச் செய்துள்ளோம். அதுதான் சம்பவித்துள்ளது. இங்கே நாம் அதை மீண்டும் சரியாக இங்கே நம்முடைய தேசத்திலேயே சந்தித்துள்ளோம். அதை குறித்து நம்மால் செய்ய முடிந்தது ஒன்றுமே இல்லை. ஆனால் நீங்களோ அப்படியானால் சகோதரன் பிரணாமே, அதற்கு எதிராக பேசுகிறதை குறித்த உங்களுடைய காரணம் என்ன என்று கேட்கலாம். என்னால் பாவத்தை நிறுத்த முடியாது, ஆனால் என்னால் என்னுடைய சட்டத்தை அதற்கு எதிராக இட முடியும். நான் இப்பொழுது சரியாக அதைத்தான் பாவத்திற்கு எதிராகவும் தவறான காரியத்திற்கு எதிராகவும் செய்து கொண்டிருக்கிறேன். நாம் தவறு செய்திருக்கிறோம். நாம் சரியாக எதை விதைத்திருக்கிறோமோ அதையே அறுக்கப் போகிறோம். மில்டவுனில் இருந்தபோது அவர்களுக்கு ஒரு வழக்கு கேள்வி முறை இருந்தது. அப்பொழுது ஒரு பாதிரியாரையும் ஒரு பாப்டிஸ்ட் பிரசங்கியாரையும் ஒரு பிரஸ்பிடேரியன் பிரசங்கியாரையும் அழைத்துக் கொண்டு வந்து ஒன்று சேர்த்து இந்த பள்ளி நிதிநிலையை குறித்து கலந்தாலோசித்தனர். புராட்டஸ்டன்ட்கள் கத்தோலிக்கர்களை போன்ற அதே விதமான வரிகள் செலுத்தினர் என்பதை கத்தோலிக்க பாதிரியார் ஒப்புக்கொண்டு 2 பக்கத்திற்குமே நிதிகள் வழங்கப்பட வேண்டும் என்று கூறி ஒரு கத்தோலிக்க பள்ளியை ஒரே பள்ளியாக உருவாக்க நாம் இது செய்ய வேண்டியதாக இருக்கிறது என்றார். ஓ, நிச்சயமாகவே அந்த பிள்ளைகள் சிறுவராய் இருக்கும் போதே அவர்களை அழைத்து வந்து கத்தோலிக்கத்தை கற்றுத் தருவதற்காகவே. என்ன ஒரு காரியம்! எப்படியா எங்கே ஜனங்கள் உட்கார்ந்து கொண்டு அரசியலின் நிமித்தமாக இந்த காரியத்தை கொண்டு வந்திருக்கின்றனர்? அது எப்படி என்றே எனக்கு புரியவில்லை. ஆனால் நாம் இங்கே சரியாக இந்த ஈஸ்டர் காலையில் இருக்கிறோம். அதே காரியத்தினால், அதே காரணத்தால் நாம் இந்த தேசத்திற்கு வந்து அமரிக்கிறாரோ. அந்த எசமேல் உரைக்கு எதிராக மார்கிருதியான சுதந்திரத்திற்காகவே வந்தோம். ஆனால் நாம் மீண்டும் திரும்பி வெள்ளை மாளிகையில் அங்கே மேடையில் அதையே தெரிந்தெடுத்திருக்கிறோம். அந்த காரியத்திலிருந்தே விடுதலை அடைய வேண்டும் என்று நாம் இங்கே வந்திருக்கிறோமே. ஓ, அது இப்பொழுது நாம் ஒரு மிகப்பெரிய நிலைமைக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆவிக்குரிய பிரகாரமாக சபையானது அதை விற்று போட்டதே காரணமாகும். அவர்கள் உண்மையுள்ள ஆபேலுக்கு செய்தது போன்று அவர்கள் அவரை மரணத்துக்குட்படுத்தி அவரை கொண்டு போட்டனர். ஏன் ஆபேல் கொல்லப்பட்டான்? பாவத்திலிருந்து மனிதனை மீட்கும்படியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட தேவனுடைய உடன்பாடான வெளிப்பாட்டை அவன் தன்னுடைய இதயத்தில் உடையவனாயிருந்த காரணத்தினாலே ஆகும். அந்த காரணத்தினால் தான் அவர்கள் இயேசுவையும் மரணத்துக்குட்படுத்தினர். ஏனென்றால் அவருக்குள் பாவத்தை குணப்படுத்த தெரிந்தெடுத்த தேவனுக்கான வெளிப்பாடு இருந்தது. அந்த காரணத்தினால் இன்றைக்கு அவர்கள் ஜீவனுள்ள தேவனுடைய உண்மையான சபைக்கு எதிராக இருக்கிறார்கள். ஏனென்றால் அது பாவத்திற்கான நிவாரணத்தை பிரசங்கிக்கிறது. அந்த காரியங்களே ஜனங்களை வித்தியாசமாக ஜீவிக்க செய்கிறது, வித்தியாசமாக செயல்பட செய்கிறது. இந்த நாளில் நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிற சபைக்குள்ளாக, நம்முடைய பெந்தேகோஸ்தே குழுவினருக்குள்ளாக நாம் இதை சரியாக கொண்டு வரும்போது, அவர்கள் நேராக திரும்பி சென்று எந்த காரியத்தை செய்வதிலிருந்து அவர்கள் விடுதலையாக்கப்பட்டிருந்தார்களோ அதே காரியத்தை செய்கிறார்கள். எங்கோ ஏதோ காரியம் தவறாக இருக்கிறது என்பதை காண்பிக்கும்படியாக செல்கிறது. ஒரு பாவ நிவாரணம் ஆயிற்று, அது மிகவும் சுலபமாக வருகிறது. அது ஒரு உண்மையான பெந்தேகோஸ்தே மார்க்கம் என்ற மாறுவேடத்திற்கு அதை போன்றே அப்படியே நழுவி உள்ளே சென்று விட்டது. ஆனால் அது அந்த ஒரு விதமான பொருளை உற்பத்தி செய்யவில்லை என்றால், அது அந்த விதமான பொருட்களை உற்பத்தி செய்யவில்லை என்றால், அதனோடு எங்கோ ஏதோ காய்கறி தவறாக இருக்கிறது. எப்படி ஒரு பூசணிக்காய் கர்ப்ப பூசணிக்காய்களை உற்பத்தி செய்ய முடியும்? அதுவோ அதனை செய்ய முடியாது. எப்படி ஒரு திராட்சை கொடியானது பீச் மர கனிகளை உற்பத்தி செய்ய முடியுமா? அது அதனை செய்கிறதில்லையே. அது பீச் மர பழங்களை உற்பத்தி செய்து கொண்டிருந்தால் அப்பொழுது ஒரு திராட்சை கொடியில் பீச் மரத்தின் ஜீவன் உள்ளது என்பதாகும். அந்த விதமாகத்தான் இன்றைக்கும் நாம் அறிந்து கொள்கிறோம். சபையானது அது ஜீவனுள்ள தேவனுடைய சபையாக இருக்கிறது என்று எவ்வளவுதான் அறிவித்துக் கொண்டாலும் கவலைப்பட வேண்டியதில்லை. அது பண்டைய கால ரட்சிப்பை கொண்டு தேவனை உற்பத்தி செய்யவில்லை என்றால், தேவனுடைய ஒரு உண்மையான ரட்சிப்புக்கு ஜனங்களை திரும்ப கொண்டு வராமல் இருந்தால், அதை ஜனங்களுக்கு மத்தியில் காண்பிக்க தேவன் அவர்களுக்கு மத்தியில் ஜீவிக்கிறார் என்பதை காண்பிக்காமல் இருந்தால், அப்பொழுது தவறான காரியமாக இருக்கிறது. கிறிஸ்துவானவர் அது ஜீவனை உற்பத்தி செய்யும் என்று கூறினதை அது உற்பத்தி செய்து கொண்டிருக்கவில்லை. கிறிஸ்து கல்வாரியிலே மரித்தார். எப்படியாய் அவர் அந்த சிலுவை அண்டைக்கு சென்றார்? நான் அண்மையில் இங்கே ஒரு சிறு புத்தகத்தை வாசித்துக் கொண்டிருந்தேன். அது ஏதோ ஒரு விதமான ஆராய்ச்சியின் பேரிலானதாக இருந்தது. இந்த ஆராய்ச்சியில் நான் மிகவும் திடுக்கிட செய்கிற ஏதோ ஒரு காரியத்தை கண்டேன். அப்பொழுது நான் அமர்ந்து நான் அந்த புத்தகத்தை கீழே வைத்து விட்டு எழுந்து சற்று சுற்றுமுற்று நடந்து விட்டு மீண்டும் அமர்ந்ததை
வாசித்தேன்.
அப்பொழுது நான், ஓ, அது அவன்னமாய் உள்ளதே, அதாவது இயேசுவானவர் சிலுவையில் அறையப்பட்ட இந்த அதே மலையின் மேல் ஆதாம் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். இயேசுவானவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட அதே மலையின் மேல் ஆதாம் மரித்தான். அவன் கொல்கதாவில் மரித்து கொல்கதாவில் அடக்கம் பண்ணப்பட்டான். ஓ, அது அவன்னமாய் உள்ளதோ என்று எண்ணி பார்த்தேன். அப்பொழுதுதான் அது சரியா இருந்தாலும் அல்லது தவறா இருந்தாலும் என்னே பொருத்தமாய் உள்ளது என்று
எண்ணிக்கொண்டேன்.
அது சரியா இருந்ததென்றே நாம் கூறுவோமாக. ஆகையால் முந்தின ஆதாம் மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட அதே சமயத்தில் அங்கே புழுதியிலே இருக்கிறான். ஏனென்றால் அவன் உலகத்தையும் ஜனங்களையும் பாவத்துக்கு சுட்டிக்காட்டினான். ஆனால் இரண்டாம் ஆதாமோ பரலோகத்தின் தேவனாய் இருந்து கொண்டு அவர் கொல்கதாவில் மறித்த போது அவரை அங்கே பற்றிப்பிடித்து வைத்துக் கொள்ள போதுமான பூமியார்கள் அங்கில்லாதிருந்தது. எனவே அவர் மூன்றாம் நாளில் உயிரோடு எழுந்து என்னென்றைக்குமாய் உயிரோடு இருக்கிறவராய் இருக்கிறார். ஆனால் பாவ பிரச்சனையானது தீர்க்கப்பட்டாயிற்று. தேவன் பாவ பிரச்சனையை கல்வாரியிலே தீர்த்தார். அங்குதான் கடன் செலுத்தப்பட்டாயிற்று. இந்த ஆதாம் இரண்டாம் ஆதாம் மரித்த போது அவர் மானிட வர்க்கத்திற்கான பாவ கடனை செலுத்தினார். உலகமோ அவரை ஒரு கல்லறையில் வைத்து அந்த கல்லறையில் அவரை முத்திரையிட்டது. அவர்கள் இன்றைக்கும் அதையே செய்வார்கள். அவர்கள் இன்றைக்கும் அதையே செய்ய முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் இதை தவறவிட நான் விரும்பவில்லை. உலகமானது கிறிஸ்துவை திரும்பவும் கல்லறையில் வைத்து மீண்டும் முத்திரையிடுவதற்கு எல்லா நேரத்திலும் இன்னும் மோசமான நிலையினை அடைவதற்குமே முயற்சித்துக் கொண்டிருக்கிறது. அவர்கள் அந்நாட்களில் நடந்து வியாதியஸ்தரை சுகப்படுத்தவும் பிசாசுகளை துரத்துவதற்கு சீசர்களுக்கு வல்லமை அளித்தவரை ஒரு சரித்திர பிரகாரமான தேவனாக்குவதற்கே முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் என்ன செய்தனர்? அவர்கள் காயின் செய்தது போல, அவர் ஆபேலை வெளியேற்றி ஒழித்துவிட எண்ணினது போல, அவரையும் வெளியேற்றி ஒழித்துவிட அவர்கள் எண்ணின உடனே அவர்கள் அவரை ஒரு கல்லறையில் முத்திரையிட்டு அங்கேயே அதிலேயே அவரை வைத்தனர். இன்றைக்கும் அவர்கள் ஒரு கல்லறையில் கிறிஸ்துவை வைக்க முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனாலோ ஈஸ்டர் காலையானது என்ன செய்து விட்டது? ஈஸ்டர் காலையானது அவர்களுடைய வேதசாஸ்திரம் முழுவதையும் அழித்து போட்டது. ஜனங்களுக்கான இங்கே ஒரு சபைக்கான ஒரு ஈஸ்டர் காலையானது வந்தபோது 1900 ஆண்டுகள் கழித்து அது அவருடைய வேதசாஸ்திரத்தை அடித்து போட்டது. அவர் மறித்துவிடவில்லை. அவர் என்னென்றைக்குமாய் உயிரோடு இருக்கிறாரே, அவர்கள் அவரை எந்த கல்லறையிலும் வைத்துவிட முடியாது. உங்களால் அவரை ஒரு மெத்தோடிஸ்ட் கல்லறையில் அல்லது ஒரு பாப்டிஸ்ட் கல்லறையில் அல்லது ஒரு பிரசுபேரியன் கல்லறையில் அல்லது எந்த கல்லறையில் வேண்டுமானது வைத்துவிட முடியும். ஆனால் அவரோ அந்த கல்லறையில் எழுந்து என்றைக்கு உயிரோடு இருக்கிறாரே. நான் ஒரு பாப்டிஸ்ட் கல்லறை உடையவராய் இருந்தேன், நீங்கள் ஒரு மெத்தோடிஸ்ட் கல்லறை உடையவராய் இருந்திருக்கலாம். ஆனாலும் இயேசு ஒரு நாள் அங்கிருந்து என்றைக்குமாய் உயிரோடு இருக்க ஜீவிக்கும்படியான ஒரு நிகழ்கால தேவனாய் இருக்க ஒரு சரித்திர பிரகாரமான தேவனாய் இருப்பதிலிருந்து எழுந்து விட்டார். அந்த ஈஸ்டர் காலையிலே ஏதோ காரியம் சம்பவித்தது. அது ஒரு முத்திரையாயிருந்தது, ஒரு திருப்தியாக்கப்பட்ட முத்திரையாயிருந்தது. அவர்கள் அவரை கொண்டு சென்று கல்லறையில் அவரை வைத்த போது அதனுடைய உச்சியின் மேல் ஒரு ரோம முத்திரையை வைத்தனர். ஆனால் அந்த வேலை எழுந்த போது அந்த வேலையானது வந்தபோது அவர் சற்று நேரம் அங்கே தரித்திருந்தார். அது உண்மை. அவர் அங்கே அந்த மூன்று ரா பகல்களாக தரித்திருந்தார். ஆனால் வேதம் கூறின அந்த குறித்த நேரத்தில் அல்லேலூயா, அவர் இந்த சரீரத்தை அழித்து போடுங்கள், மூன்றாம் நாளிலே நான் அதை எழுப்புவேன் என்று கூறின போதான நேரத்தில் அப்பொழுது அந்த வேதவாக்கியத்தை ஒன்றுமே தடுக்க முடியாதாயிருந்தது. அது நிறைவேற வேண்டியதாயிற்று. அந்த முத்திரையானது உடைக்கப்பட்டது. அவர் அதே இயேசுவானவர் என்னென்றைக்குமாய் மீண்டும் உயிரோடு இருக்க எழுமிறாரே. 1900 சற்று ஏறக்குறைவான ஆண்டுகளாக அல்லது ஒரு கால் 1400 அல்லது 1500 ஆண்டுகளாகவே சபைகள் அவரை முத்திரையிட்டு வைத்துள்ளன என்றே நான் உங்களுக்கு கூறுவேன். ஆனால் அவர் அது கடைசி நாட்களில் நிறைவேறும் என்று தேவன் உரைக்கிறார் என்றார். அதை தடுத்து நிறுத்துவதற்கு ஒன்றுமே இருக்கப் போவதில்லையே. சாயங்காலத்திலே வெளிச்சம் உண்டாகும். நான் செய்கிற கிரியைகளை நீங்களும் கூட செய்வீர்கள். சாயங்காலத்திலே வெளிச்சம் உண்டாகும். நீங்கள் எத்தனை முத்திரைகளை அதன் மீது வைக்க முயற்சித்தாலும் எனக்கு கவலை இல்லை. தேவன் ஒவ்வொரு முத்திரையும் உடைத்து போடுவார். அவர் கல்லறையின் முத்திரையை உடைத்து போட்டார். அவர் வாதாளத்தின் முத்திரையை உடைத்து போட்டார். அவர் மரணத்தின் முத்திரையை உடைத்து போட்டார். அவர் கல்லறையின் முத்திரையை உடைத்து போட்டு என்னென்றைக்கும் உயிரோடு இருக்கும்படி எழும்பி அவர் தேவனாய் இருந்தார் என்றும் இனிமேல் ஜனங்களிடத்திலிருந்து முத்திரையிடப்படவே முடியாது என்றும் காண்பிக்கும்படியாக கல்லறையின் மேலும் மரணத்தின் மேலும் மனிதனால் உண்டாக்கப்பட்ட ஒவ்வொரு காரியத்தின் மேலும் வெற்றி சிறந்தார். என்றென்றைக்குமே தேவனாயிற்று. அவரை ஒன்றுமே பிடித்து வைக்க முடியாது. கல்லறையானது போதிய ஆழங்கொண்டதாய் தோண்டப்பட்டிருக்க முடியவில்லை. பாதாளமும் போதிய உஷமுடையதாய் இருக்க முடியவில்லை. ஓ, ஒன்றுமே அவரை பிடித்து வைக்க முடியாது இருந்தது. அவர் ஒவ்வொரு முத்திரையும் அந்த மகத்தான கிறிஸ்துமஸ் முத்திரையினால் இல்லை, கிறிஸ்துமஸ் முத்திரையினால் அல்ல, ஆனால் அவர் முத்திரையிடப்பட்டிருந்த ஈஸ்டர் முத்திரையினால் உடைத்தார். அவர் நான் தரித்துள்ள அதே முத்திரையை நீங்களும் கூட அதற்காகவே தரித்துக் கொள்வீர்கள். நான் தரித்துள்ள இந்த முத்திரையினால் நீங்கள் முத்திரையிடப்படும் போது அதுவும் அதே காரியங்களை செய்யும். ஏனென்றால் நான் என் பிதாவினிடத்துக்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான் என்றார். நீங்கள் அதை எப்படி தடுத்து நிறுத்தப் போகிறீர்கள்? நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? அதை குறித்து ஜனங்களால் என்ன செய்ய முடியும்? நீங்கள் ஒரு தீர்மானத்துக்கு அதை குறித்து என்ன செய்ய வேண்டும் என்ற உங்களுடைய தீர்மானத்தை செய்யும்படி பலவந்தம் பண்ணப்படுகிறீர்கள். அது முற்றிலும் சரியே. இப்பொழுது அவரை எந்த முத்திரையுமே அவரை பிடித்து வைத்துக் கொள்ள முடியாதா இருந்தது என்பதை நாம் கண்டறிகிறோம். அவர் வெளியே வருகிறார். தேவன் முத்திரையை உடைத்து கல்லறையின் முத்திரையை உடைத்து மரணத்தின் முத்திரையை உடைத்து பாதாளத்தின் முத்திரையை உடைத்து வெளிவந்து வெற்றி சிறந்தார். அது என்ன செய்தது? அந்த மகத்தான முத்திரை அவருடைய உட்புறத்தில் இருந்தது. அவர்களால் அந்த சரீரத்தை அழிக்க முடிந்தது. ஆனால் அவர்களால் அந்த முத்திரையை ஒருபோதும் அழிக்கவே முடியவில்லை. தேவன் சபைக்கு ஒரு முத்திரையை கொடுத்தார். அது ஒருபோதும் அழிக்கப்படவே முடியாது. அவர்கள் ஆவேலை அடித்த போது அவர் சேத்தை எழுப்பினார். அவர்கள் ஒரு தீர்க்கதரிசியை அடித்த போது அங்கே மற்றொருவர் எழுப்பினார். அவர்கள் தொடர்ந்து அடித்துக் கொண்டே இருந்தனர். ஆனால் தேவரோ அப்பொழுது அவர்களால் அடிக்க முடியாத ஏதோ ஒன்றை அவர்களுக்கு அளிக்கிறார். அது இயற்கைக்கு மேம்பட்ட ஆவியா இருக்கிறது. அதுதாமே பரிசுத்த ஆவியா இருக்கிறது. அது பிழையற்றதா இருக்கிறது. அது அழியக்கூடாததா இருக்கிறது. அது அழிக்கப்பட முடியாது. அது தொடர்ந்து ஜீவித்துக் கொண்டே இருக்கும். ஏனென்றால் அவர் ஜீவிக்கிறார், நாம் அவரோடு ஜீவிக்கிறோம். ஏனென்றால் நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்துக்குள்ளாக முத்திரையிடப்பட்டிருக்கிறோம். ஆகையால் எப்பொழுதுமே அழிக்கப்பட வழியே கிடையாது. எந்த வழியுமே இல்லை. அழியவே முடியாது. ஆனால் நித்திய ஜீவனை உடையதாக இருக்கிறது. ஆமென். அவைகள் முதல் தரமான தேவனுடைய மகத்தான முத்திரைகளாயிற்று. அவர் மற்றொரு முத்திரையை கூட உடைத்ததை குறித்து இங்கே நான் பேச விரும்புகிறேன். அது யாத்ராமத்தில் கண்டறியப்பட்டுள்ளது. ஆனால் வேத வாக்கியங்களை எடுத்துக்கூட எனக்கு நேரம் இருக்காது. ஆனால் அவர் யாத்ராமத்தில் அதை கண்டறிந்தோம். மனிதன் பாவம் செய்திருந்து தேவனுடைய பிரசனத்திலிருந்து தன்னை பிரித்துக் கொண்டு அவன் தேவனிடத்தில் ஆராதிக்கும்படி வந்தபோது அங்கே பரிசுத்த ஸ்தலத்திற்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கும் இடையே தொங்கின ஒரு திரை இருந்தது. மகா பரிசுத்த ஸ்தலத்திலே செக்கிரா மகிமை இருந்தது. அவர்களும் அங்கே உள்ளே செல்வதற்கு அனுமதிக்கப்படாதிருந்தனர். அதனை நோக்கி பார்க்கவும் கூட அவர்கள் அனுமதிக்கப்படாதிருந்தனர். அங்கே உள்ளே செல்கிற ஒரு மனிதனோ வருடத்துக்கு ஒருமுறை அபிஷேகப்பட்டிருக்க வேண்டியதாயும் சரியாக உடை உடுத்தியிருக்க வேண்டியதாயும் அவன் மீது ரத்தம் இருக்க வேண்டியதாயும் ரத்தம் அவனுடைய கையில் இருக்க வேண்டியதாயும் திருவாசனத்தில் தெளிக்கும்படியாக ஒரு தாளத்தில் ரத்தம் இருக்க வேண்டியதாயிருந்தது. அவன் தன்னுடைய கோலை அங்கே உள்ளே ஒருவரிடம் விட்டுவிட்டு தன்னுடைய கோலை கொண்டு வராமலே வெளியே வரும் அளவிற்கு கண்டறிய விட்டுவிடுதல் செக்கினா மகிமையானது அவ்வளவு மகத்தானதாயிருந்தது. பின்னர் அவன் திரும்பி செல்லும் போது அது ஏற்கனவே ஜீவனுக்குள்ளாகி துளிர்விட்டிருந்தது, மொட்டுவிட்டு அதன் மேல் பூ பூத்திருந்தது. ஏனென்றால் அது செக்கினா மகிமையின் பிரசனத்தில் கிடத்தப்பட்டிருந்தது. ஆனால் அங்கே இடையே தொங்கின ஒரு திரை இருந்தது. ஏனென்றால் ஜனங்களின் மேல் பாவம் இருந்தது. ஆனாலோ சகோதரனே, அது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் அந்த நாளில் தெளிக்கப்பட்ட போது ஒரு தேவனுடைய ஆவியானது அந்த முத்திரையை மேலிருந்து கீழ் வரைக்குமாய் கிழித்து மனிதனை திரும்ப கொண்டு வந்தது. அவனை தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து தடுத்து மாத்திரம் வைத்திருக்குமானால், அதாவது அவனை அவனுடைய மறித்து போயிருந்த ஜீவனை திரும்பவும் தேவனுடைய சமூகத்திற்குள்ளாக, திரும்பவும் சக்தினா மகிமைக்குள்ளாக அவர் கொண்டு வந்தார். இயேசு பச்சை மரத்துக்கு இவைகளை செய்தால் பட்ட மரத்துக்கு என்ன செய்ய மாட்டார்கள் என்றார். அவர்கள் அவருக்கு ஜீவனோடு உள்ள பச்சை மரத்துக்கு அதை செய்திருந்தால் பாருங்கள், இப்பொழுது தேவனுடைய உக்கிர கோபாக்கனை ஊற்றப்படும் போது ஜீவனே இல்லாத அந்த பழைய மறித்து போன சம்பிரதாயமான மரம் என்னவாகும்? பச்சை மரத்தையே அது பச்சை மரத்தை கூட அழித்து பாதாளத்திற்கு அனுப்பி இருக்கும் போது பழைய மறித்து போன சம்பிரதாயமான மரமானது அதற்கு எப்படி நிற்க முடியும்? தேவனுடைய உக்கிர கோபமானது கீழ்ப்படியாமையின் பாவத்திற்காகவே ஊற்றப்பட்டு பச்சை மரமானது பாதாளத்திற்கு அனுப்பப்பட்டது. அப்படியானால் அது ஒரு பட்ட மரத்தை தாக்கும் போது அது என்ன செய்யும்? நீதிமானை ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பார்? வழியை புறக்கணிக்கிற அந்த நபர், மேலானதை அறிந்திருக்கிற அந்த நபர், அவருக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்க அவன் இன்னமும் தேவனுடைய வழியில் நடப்பதற்கு மறுக்கும் போது அந்த நபருக்கு என்ன சம்பவிக்கும்? அது என்னவா இருக்க போகிறது? ஆம், அவர் சக்கினா மகவிலிருந்து நம்மை தடுத்திருந்த அந்த முத்திரையை உடைத்தார். ஏனென்றால் பாவமானது இப்பொழுது முற்று பெற்றாயிற்று. இப்பொழுது முத்திரை என்பது ஒரு முடிவுற்ற கிரியையின் ஒரு அடையாளமாயிருக்கிறது. நீங்கள் பெட்டிகளை கொண்ட ஒரு வண்டிக்கு முத்திரையிடப் போவது போன்றதே ஒரு முத்திரை என்பதை நாம் அறிவோம். அவர்கள் அதற்குள் எல்லா வேலையும் செய்து முடித்துவிட்டு எல்லாவற்றையும் சேர்த்து அடிக்கிற பிறகு அப்பொழுதே அது அதனுடைய சேருமிடத்திற்கு செல்லும் வரை முத்திரையிடப்படுகிறது. எந்த ஒரு முத்திரையுமே ஒரு முடிவு பெற்ற கிரியையாயிருக்கிறது. நீங்கள் ஒரு பத்திரத்தை எழுதும் போது அப்பொழுது முடிவிலே முத்திரையிடப்படுகிறது. அது முடிவடையும் வரைக்கும் ஒருபோதும் முத்திரையிடப்படுவதில்லை. இப்பொழுது வெள்ளாடுகள் மற்றும் கிடாரிகளின் ரத்தம் முதலானவை பாவத்தை எடுத்து போடாது. ஆனால் இதுவோ கல்வாரியிலே முடிக்கப்பட்ட போது பாவத்தை எடுத்து போட்டு விட்டது. இப்பொழுது கவனியுங்கள், ஏதேன் தோட்டத்தில் ஜனங்களை திரும்பவும் அந்த விருட்சத்தண்டை வராமல் தடுப்பதற்கு தேவன் வீசிக் கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தோடு அந்த விருட்சத்தை காவல் புரிய ஒரு முத்திரையாக அங்கே ஒரு தூதனை வைத்தார். அவன் தன்னுடைய ஆராதனை செய்த போது அவன் வந்து, இப்பொழுது நினைவிருக்கட்டும், அந்த விருட்சம் யாராயிருந்தது? அந்த விருட்சமாய் இருந்தது யார்? அது இயேசுவாயிருந்தது. மரண விருட்சம் உங்களுடையதா இருந்தது? அவளே உங்களை இங்கே ஜென்ம சுவாபமான ஜீவியத்தில் கொண்டு வந்தவள். கிறிஸ்துவோ ஆவிக்குரிய பிரகாரமான ஜீவியத்தினூடான பிறப்பாயிருக்கிறார். ஸ்திரீயின் மூலமாய் தோன்றி வாழ்கிற யாவரும் மரிப்பார்கள். மனிதனிடத்திலிருந்து பிறந்திருக்கிற யாவரும் ஜீவிக்கிறார்கள். ஸ்திரீயின் மூலமாய் தோன்றுகிற யாவரும் ஜென்ம சுவாபம் உள்ளவர்களாயிருக்கிறார்கள். மனிதனிடத்திலிருந்து தோன்றுகிற யாவரும் ஆவிக்குரிய பிரகாரம் உள்ளவர்களாயிருக்கிறார்கள். இங்கே மனிதன் அல்ல, மனுஷனாகிய கிறிஸ்து இயேசுவே. அந்த விருட்சம் காவல் பண்ணப்பட்டதை கவனியுங்கள். அதனை திரும்ப வர முடியாது. ஏனென்றால் பாவத்தை எடுத்து போடும்படியான தகுதி கொண்ட பொருத்தமான எந்த பலியுமே இல்லை. ஆகையால் அவர்கள் ஆராதிக்க வந்தபோது அவர்களை முத்திரையிட்டிருந்த திரைக்கு பின்னே சக்கிரா மகிமை இருந்தது. அது ஏதேன் தோட்டத்திலிருந்து அவர்களை முத்திரையிட்டிருந்தது. ஆனால் பெந்தேகோஸ்தே நாள் வந்தபோது, சகோதரனே, இயேசுவானவர் இங்கே கல்வாரியில் மரித்து கிரியையை முடித்த போது அவர் மனிதனை வெளியே முத்திரிக்கவில்லை. அவர் மனிதனை உட்புறத்தில் தம்மோடு முத்திரித்தார். இப்பொழுது நாம் முத்திரையிடப்பட்டு சக்கிரா மகிமையின் பிரசனத்தில் மூடப்பட்டிருக்கிறோம். நாம் உள்ளே முத்திரையிடப்பட்டிருப்பது மட்டுமின்றி நாம் நித்தியமாக உள்ளே முத்திரிக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். ஓ, நான் அதை விரும்புகிறேன். இப்பொழுது உட்புறத்தில் முத்திரையிடப்பட்டிருக்கிறோமே. நாம் எல்லோரும் ஒரே ஆவியினால் ஒரே சரத்துக்குள்ளாக முத்திரையிடப்பட்டிருக்கிறோம். அதுதான் உண்மையான ஈஸ்டர் முத்திரையாயிருக்கிறது. நீங்களோ பரிசுத்த ஆவி ஒரு முத்திரையா இருக்கிறதா என்று கேட்கலாம். எபேசியர் 4:30, அன்றைக்கும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள் என்று கூறியுள்ளது. அதுவே அசலான உண்மையான ஈஸ்டர் முத்திரையா இருக்கிறது. உங்களுக்கான பாவத்திற்கான கிரயம் செலுத்தப்பட்டிருக்கிறது என்றும், தேவன் உங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்றும், நீங்கள் பரிசுத்த ஆவியினால் கிறிஸ்துக்குள்ளாக முத்திரையிடப்பட்டிருக்கிறீர்கள் என்பதையுமே அது காண்பிக்கிறது. பாவம் முற்று பெற்று விட்டது. நித்திய முத்திரை நிறைவு செய்யப்பட்டாயிற்று. இப்பொழுது இன்றைக்கு நாம் உயிரோடு எழுப்பப்பட்டிருக்கிறோம். எனவே நாம் தேவனுடைய காரியங்கள் மேல் ஏன் அப்பேற்பட்ட ஒரு நேரத்தை உடையவர்களாக இருக்க முடியாது? ஏனென்றால் நாம் உயிர் தெழுப்பப்பட்டிருக்கிறோம். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்து இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமன்றாக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமன்றாக்கினாரோ அவர்களை நகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அப்படியானால் நாம் இப்பொழுது உயிர் தெழுப்பப்பட்டிருக்கிறோம். நாம் உட்புறத்திலிருந்து வெளியே உயிர் தெழுப்பப்பட்டிருக்கிறோம், வெளிப்புறத்திலிருந்து உள்ளே அல்ல. ஓ, இந்த விதமாக வெளிப்புறத்தில் முத்திரையிடப்படவில்லை என்பதை நீங்கள் கவனிக்கிறீர்களா? ஆனால் உள்ளே முத்திரையிடப்பட்டிருக்கிறோம். ஓ, என்னே சபையானது சற்றதை காணக்கூடுமையானால் நலமாக இருக்குமே. பாருங்கள், நாம் வெளியே முத்திரையிடப்பட்டிருக்கவில்லை, நாம் உள்ளே முத்திரையிடப்பட்டிருக்கிறோம். அவர்களுடைய நாட்களில் பாவமானது தேவனுக்கு முன்பாக அருவறுப்பாக இருந்த போது அதை எடுத்து போட தகுதியானது ஒன்று இல்லாதிருந்தது. நாம் அதிலிருந்து விலக முத்திரையிடப்பட்டிருந்தோம். இப்பொழுதோ அது இரண்டாக கிடிக்கப்பட்டு அந்த முத்திரை நம்மிடத்திலிருந்து படைக்கப்பட்ட ஒரு பாவனிவான பலியினால் உடைக்கப்பட்டு இப்பொழுது நாம் உட்புறத்தில் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டு உட்புறத்தில் முத்திரையிடப்பட்டிருக்கிறோம். நாம் உயிர்த்தெழுப்பப்பட்டிருக்கிறோம். நாம் இப்பொழுதே உயிர்த்தெழுப்பப்பட்டிருக்கிறோம். ஏற்கனவே உயிர் திருப்பப்பட்டிருக்கிறோம். உங்களுக்கு எப்படி தெரியும்? வேதம் வண்ணமாய் கூறியுள்ளதே. ஆமே, நாம் இப்பொழுதே உயிரோடு எழுப்பப்பட்டிருக்கிறோம். நாம் இப்பொழுது ஆவிக்குரிய பிரகாரமாக உயிர்த்தெழுதலில் அவரோடு எழுப்பப்பட்டிருக்கிறோம். உயிர்ப்பிக்கப்படுதல் என்ற வார்த்தையின் பொருள் என்ன? உயிர்ப்பிக்கப்படுதல் என்பதன் பொருள் உயிர்த்தெழுதல் என்பதாகும். அது உண்மை. நாம் ஏற்கனவே உயிரோடு எழுப்பப்பட்டு கிறிஸ்து இயேசுக்குள்ள உன்னதங்களில் ஒன்று சேர்ந்து உட்கார்ந்து கொண்டு இப்பொழுது ஈஸ்டர் முத்திரையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆமென். அதுதான் தேவனுடைய உண்மையான ஈஸ்டர் முத்திரையா இருக்கிறது. நாம் எப்படி இருக்கிறோம்? நாம் ஒரே ஆவியால் சரத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் மண்டப்பட்டு நித்தியமாக முத்திரையிடப்பட்டிருக்கிறோம். நாம் இப்பொழுது ஆவிக்குரிய பிரகாரமாக எழுப்பப்பட்டிருக்கிறோம். நாம் எதிலிருந்து எழுப்பினோம்? ஒரு பாவ ஜீவியத்திலிருந்து. நாம் ஒரு காலத்தில் பாவிகளாய் உலகத்தின் காரியங்களை நேசித்தவர்களாய் இருந்தோம். இப்பொழுது அநேக ஜனங்கள் தாங்கள் உயிரோடு எழுப்பப்பட்டிருப்பதாக அவர்களே கூறிக்கொள்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய ஜீவியமோ வித்தியாசமாக நிரூபிக்கிறது. நீங்கள் யாராய் இருக்கிறீர்கள் என்பதை உங்களுடைய ஜீவியம் நிரூபிக்கிறது. இயேசு அவர்களுடைய கனிகளினால் அவர்களை அறிவீர்கள் என்று கூறினார். அந்த காரணத்தினால் தான் நாம் ஒருபோதும் ஒரு மனிதன் அநேக பாஷையில் பேசுவதன் பேரில் அவன் பரிசுத்தாவி பெற்றிருக்கிறார் என்று கூறவே முடியாது. நாம் அதை நம்புகிறதில்லை. அதற்கான வேத பாக்கியமே கிடையாது. இல்லை ஐயா, மனிதர்கள் அநிய பாஷைகளில் பேசிவிட்டு வெளியே போய் உலகத்தை போன்று ஜீவிக்கிறார்கள். ஸ்திரீகள் அந்நிய பாஷைகளில் பேசிவிட்டு தங்களுடைய தலைமுடியை குட்டையாக வெட்டிக்கொண்டு மாதர்முக ஒப்பனையை பூசிக்கொள்கிறார்கள். அது பரிசுத்த ஆவியா இருந்தது என்று உங்களால் கூற முடியாது. நிச்சயமாக இல்லை. நிச்சயமாக கிடையாது. நிச்சயமாக இல்லவே இல்லை. ஒரு மனிதன் சிகரெட்டு புகைத்து இங்கிருந்து வெளியே போய் அடுத்த மனிதனுடைய மனைவியோடு வாழ்ந்து சுற்றி திரிந்து கொண்டு அப்படியே தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தால் அது பரிசுத்த ஆவி என்று கூறலாமா? இல்லை இல்லை. அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். ஒரு கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. ஒரு நல்ல மரமும் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது. நாம் பரிசுத்த ஆவியினால் தேவனுடைய உண்மையான ஈஸ்டர் முத்திரையிடப்பட்டிருக்கிறோம். நாம் கிறிஸ்தனுடைய சரத்துக்குள்ளாக முத்திரையிடப்பட்டிருக்கிறோம். நித்தியமாக முத்திரையிடப்பட்டிருக்கிறோம். ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளி நேரத்துக்கான ஒரு முத்திரை அல்ல, ஆனால் நித்தியமாகவே. இப்பொழுது அதை பெற்றுக் கொண்ட அந்த நபர் மரித்தோரிலிருந்து ஒரு பாவ ஜீவியத்திலிருந்து எழுப்பப்பட்டிருக்கிறான். அது என்னவா இருக்கிறது? அவனுடைய ஆவியானது எழுப்பப்பட்டிருக்கிறது. அவனுடைய விருப்ப குறிக்கோள்கள் எழுப்பப்பட்டிருக்கின்றன. அவனுடைய ஜீவியம் எழுப்பப்பட்டிருக்கிறது. அவன் ஒரு புது
சிருஷ்டியாயிருக்கிறான்.
நாம் இந்த காலையில் இருப்பது போன்றே அவன் பரிசுத்த ஆவியினால் முத்திரையிடப்பட்டு ஒருவருக்கொருவர் ஜபிக்க, ஒருவருக்கொருவர் உதவி செய்ய, ஒருவருக்கொருவர் உற்சாகப்படுத்த கிறிஸ்து இயேசுக்குள்ள உன்னதங்களிலே கூட உட்காரும்படி உடன்பிறப்பினரோடு சேர்ந்து வருகிறான். வேதமோ, ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவருக்குள் மறைந்திருக்கிறது, பரிசுத்த ஆவியினால் முத்திரையிடப்பட்டிருக்கிறீர்கள் என்று கூறியுள்ளது. அதுதான் வேத வாக்கியமாயிருக்கிறது. இப்பொழுது நாம் ஈஸ்டர் முத்திரையினால் முத்திரையிடப்பட்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் பாருங்கள். ஈஸ்டர் முத்திரையாகிய உயிர்த்தெழுதலை அவருடைய ஜீவியமானது அதை உறுதிப்படுத்தினது. அவர் கூறியிருந்தது உண்மையாயிருந்தது. இப்பொழுது அது ஒரு முழுமையான பணியா இருக்கிறது என்றும், அது ஒரு முடிவுற்ற உற்பத்தியா இருக்கிறது என்றும் நாம் கண்டறிகிறோம். தேவனுடைய உயிர்த்தெழுதல் ஒரு முடிவுற்ற உற்பத்தியா இருக்கிறது. பரிசுத்த ஆவி என்பது ஒரு முடிவுற்ற உற்பத்தியின் தேவனுடைய முத்திரையா இருக்கிறது. இப்பொழுது நாம் கிறிஸ்துவண்டி வருகிறோம். நாம் செய்கிற முதல் காரியம், நாம் அவர் மேல் விசுவாசம் கொள்வதன் மூலம் நீதிமன்றாக்கப்படுகிறோம். நாம் அதை செய்யும் போது அப்பொழுது நாம் தவறு செய்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொண்டு நம்மை பரிசுத்தமாக்கும்படி நாம் தேவனிடத்தில் வேண்டிக் கொள்கிறோம். மார்ட்டின் லூத்தர் நீதிமான் ஆகுதலே அவருடைய செய்தியாகும். அதன் பின்னர் வெஸ்லி பரிசுத்தமாகுதலோடு வந்தார். அப்பொழுது அவை யாவும் முடிவு பெறும் போது அவருடைய சபை முழுமையடைகிறது. அடுத்த காரியம் என்ன? ஒரு முடிவுற்ற கிரியை. சபையானது முழுமையடைந்து விட்டது என்ற ஒரு முடிவுற்ற கிரியையே முத்திரையாயிருக்கிறது. கூர்நடி கோபுரத்தில் உள்ளதை போன்றேயாகும். ஒரு டாலர் நோட்டின் மேல் கவனித்து பாருங்கள். நான் இதை குறிப்பிட்டு கூறியிருக்கிறேன். நான் அதை இங்கே கூடாரத்தில் எப்போதாவது கூறினேனா அல்லது இல்லையா என்று எனக்கு தெரியாது. நீங்கள் ஒரு டாலர் நோட்டின் மேல் கவனித்து பாருங்கள். அது மகத்தான முத்திரை என்று அழைக்கப்படுகிறது. இப்பொழுது ஐக்கிய நாடுகள் எகிப்தில் உள்ள அதை அடையாளம் கண்டுகொள்ள முடிந்தது. அவர்கள் அந்த மகத்தான முத்திரையுடையவர்களாக இருக்கிறார்கள் என்பதையும், இங்கே மற்றொரு பக்கத்தில் தடுகை ஐக்கிய நாடுகளின் முத்திரையாக கொண்டிருப்பது எப்படி என்று உங்களால் கூற முடியுமா? ஏன் அவர்கள் அந்த ஒரு மகத்தான முத்திரையை செய்யும்படி பலவந்தமண்டப்பட்டனர்? காரணம் என்னவெனில், நீங்கள் கவனித்து பார்த்தால் சரியாக பின்னால் பூர்ணுனி கோபுரத்திற்கு மேலே ஒரு சிறு இடம் உள்ளது. அந்த சிறு இடமே தலைக்கல்லாய் உள்ளது. அந்த தலைக்கல்லோ பூர்ணுனி கோபுரத்தின் மேல் ஒருபோதும் வைக்கப்படவே இல்லை. அது மேலே மூடாமல் திறந்துள்ளது. நீங்கள் எப்போதாவது அங்கு சென்றிருந்தால் நலமாயிருக்கும். தேவனுடைய கிருபையினால் நான் அங்கு சென்றிருக்கிறேன். எனவே அங்கே கூர்நுனி கோபுரத்தின் மேல் மேல்பாகமே இல்லாமல் இருக்கிறது. அது என்னவா இருக்கிறது? ஏனோக்கு ஜலப்பிரளயத்துக்கு முன்னர் கட்டினார். அது ஒரு ஞாபக சின்னமாக இருந்தது. அந்த காரணத்தினால் ஜலப்பிரளய நேரத்தின் போது அது ஒருபோதும் அழிக்கப்படவே இல்லை. அது எந்த ஒன்றினாலும் அழிக்கப்படவில்லை. ஏனென்றால் அது ஒரு ஞாபக சின்னமாக இருக்கிறது. இப்பொழுது நீங்கள் கவனிப்பீர்களேயானால் அது கீழே அடிபாகத்தில் அகன்றும், அதன் பின்னர் ஒரு சிறுபான்மையான உருவம் கொண்டதாகி, பின்னர் இன்னும் சற்று சிறுபான்மை உருவமாகி, பின்னர் அது தலைக்கல்லிற்கு செல்கிறது. அதுதான் லுத்தரன் காலம். சபையின் நீதிமானாகுதல், பரிசுத்தமாகுதல், அதன் பின்னர் பரிசுத்தாவியின் அபிஷேகம். ஆனால் அது மேல் நோக்கி செல்லும் உருவம் கொண்டதாகி வரும்போது அது லூத்தரன் காலத்திலிருந்து வெஸ்டி காலத்திற்கும் பெந்தேகோஸ்தே காலத்திற்கும் தொடர்ந்து செல்கிறது. ஆனால் அது பெந்தேகோஸ்தே காலத்தை விட்ட பிறகு அது ஒரு குறிப்பிட்ட இடத்தை அடைய வேண்டிய அளவிற்கு மேலே ஒரு சபரகன் கத்தியை போன்ற அளவிற்கு அந்த கற்கள் அவ்வளவாய் சாணையில் திட்டப்படுவது போல செதுக்கப்பட்டுள்ள அளவிற்கு உருவம் கொண்டதாகி மேலே செல்கிறது. அவைகள் அங்கே மேலே பல டன்கள் எடை கொண்டவர்களாக இருக்கின்றன. எப்படி அவைகளை அவர்கள் மேலே தூக்கி வைத்தனர் என்பது இன்னமும் அது மனிதருக்கு ஒரு ரகசியமாகவே உள்ளது. ஆனால் அவர்கள் இந்த சவரகன் கத்தியை எடுத்து அந்த கற்களுக்கு இடையே சாந்து பூசி இருக்க வேண்டிய இடத்தில் நுழைத்து பார்க்க முடிந்தால் அதுவோ உங்களால் ஒரு சவரகன் கத்தியை கூட உள்ளே நுழைக்க முடியாத அளவிற்கு அது அவ்வளவு பரிபூர்ணமாய் திட்டப்பட்டு செதுக்கப்பட்டதாக இருக்கிறது. அந்த விதமாகத்தான் அந்த கற்கள் பரிபூர்ணமாய் ஒன்று சேர்க்கப்பட்டிருக்கின்றன. இந்த விதத்தில் கற்கள் சரியாக பொருந்தி இருக்க ஒரு விதமான கோணங்களில் இந்த தலைக்கல் வந்து ஒரு முனையில் அதற்குள் அமரும்படியான விதத்தில் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு எந்த சாந்தும் தேவைப்படாது, அது பரிபூர்ணமாக பொருந்தும். இப்பொழுது அதைத்தான் தேவன் தம்முடைய சபைக்கு செய்து கொண்டிருக்கிறார். அவர் சிறுபான்மையினராய் கூர்மையாய்கொண்டே வந்து அதை அப்படிப்பட்டதான ஒரு பரிபூர்ண வடிவில் உருவாக்கிக் கொண்டிருக்கிறார். அதாவது தலைக்கல்லான கிறிஸ்து வருகிற போது அதுவே கட்டடத்தை ஒன்று சேர்த்து இணைக்கிறது. அப்பொழுது ஒரு முழுமையான உயிர்த்தெழுதல் உண்டாக சபையானது மேலே செல்கிறது. தலைக்கல் ஆயிற்று. இப்பொழுது நாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக உன்னதங்களில் ஒன்று சேர்ந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது இயேசுவின் சரீரமானது உயிர்த்தெழுதலில் இருந்து மேலே எடுத்துக் கொள்ளப்பட்டது என்பதை நாம் தெளிவாக உணர்கிறோம். இப்பொழுது மூன்று வானங்களை குறித்து வேதம் பேசுகிறது என்பதை நாம் அறிவோம். நாம் அதை முதலாம் வானம், இரண்டாம் வானம், மூன்றாம் வானம் என்று அறிவோம். பவுல் மூன்றாம் வானம் வரைக்கும் எடுத்துக் கொள்ளப்பட்டு பேசப்படாத வாக்கு கிட்டாத காரியங்களை கண்டு அவைகளை குறித்து அவன் பேச முடியாதவனாயிருந்தான். இப்பொழுது வேதாகமத்தில் முதலாம் வானம் மேகங்களை போன்றுள்ளது என்று அழைக்கப்படுகிறது. வேறு வார்த்தைகளில் கூறினால் கீழேங்கிய பூமிக்குரிய பிரகாரமான முத்திரை என்று அழைக்கப்படுகிறது. இப்பொழுது மேலே மேகங்களில் இருந்து உண்டாகும் சூழ்நிலையானது கீழே சபைக்குள்ளாக மாறி அதுவோர் உன்னத ஸ்தலமாயிருக்கிறது. அதன் பின்னர் இரண்டாம் வானம் கதிரவன் மண்டலம் என்று எண்ணப்படுகிறது. மூன்றாம் வானமோ அதற்கு அப்பாலே செல்கிறது. இப்பொழுது நாம் சற்று சிந்திக்க நேரிடும். எனவே இதை அப்படியே ஒரு நிமிடம் கவனித்து பார்ப்போம். இப்பொழுது ஐன்ஸ்டீன் விஞ்ஞானத்தின் மூலம் நிரூபித்தார், அதாவது இரண்டு கார்கள் சாலையில் பக்கத்துக்கு பக்கமாக வந்து கொண்டிருப்பது போல இரண்டு பொருட்கள் ஒன்றுக்கொன்று பக்கத்துக்கு பக்கமாக வந்து கொண்டிருந்தால் அவைகள் போதுமான அளவிற்கு வேகமாக வந்து கொண்டிருந்தால் இப்பொழுது அவைகள் ஒரு வினாடிக்கு கோடிக்கணக்கான மைல்கள் வேகத்தை போன்று உண்மையாகவே அவ்வளவு வேகமாக இருக்க வேண்டும். ஆனால் அவைகள் ஒன்று மற்றொன்றை சரியாக கடந்து செல்லக்கூடும். எந்த ஒரு காரியத்தையும் ஒருபோதும் தொலைப்படுத்தாது. வேகம் அதை செய்யும். அது எந்த காரியத்தையும் தொல்லைப்படுத்தாமலேயே ஒன்று மற்றொன்றை சரியாக கடந்து செல்லும். இப்பொழுது நீங்கள் கவனிப்பீர்களேயானால் நான் இங்கே அண்மையில் கலிபோர்னியாவில் உள்ள பால்மோர் மலையில் நின்று கொண்டிருந்தேன். அப்பொழுது என்னால் தூரதரிசி கண்ணாடியின் மூலம் அங்கே 120 கோடி ஒளியாண்டுகளின் விண்வெளி தூரத்தை காண முடிந்தது. இப்பொழுது சிந்தித்து பாருங்கள், 120 கோடி ஒளியாண்டுகளின் விண்வெளி தூரம், அங்கு செல்ல எத்தனை மைல்கள் வேகத்தில் செல்ல வேண்டியதாக இருக்கும் என்று கணக்கிட்டு பாருங்களேன், புரிகிறதா? ஆனால் அதே சமயத்தில் பரலோகம் கோடான கோடிக்கணக்கான ஒளியாண்டுகளின் தூரத்திற்கு அப்பால் உள்ளது. அதை நினைத்து கூட பார்க்க கூடாத அளவிற்கு தூரமாய் உள்ளது. நாம் எப்படி எங்கே செல்வோம்? அது பயணமாயிருக்கிறது. அது சிந்தையை போன்று அவ்வளவு வேகமாய் செல்வதாக இருக்கும். அது மிகவும் வேகமாக இருக்கும். உங்களால் பரலோகத்தை குறித்து நினைத்து பார்க்க கூடுமானால் அந்த விதமாகத்தான் அவ்வளவு துரிதமாக நீங்கள் அங்கே இருப்பீர்கள். அவர் உயிர்த்தெழுந்த பிறகு சுவர்களினூடாக வந்தார், சரியாக கதவுகளினூடாக வந்தார், வந்து நின்று பொறித்த மீனையும் தேன்கூட்டு துணிக்கையும் புசித்தார். அல்லேலூயா! வேகமாயிற்று. இந்த சரீரத்தை விட்டு ஜீவன் வெளியேறின உடனே நாம் அப்பால் உள்ள தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கிறோம். நாம் அடி அங்கலங்கள் கஜங்கள் மைல்கள் போன்றவற்றை மாத்திரமே அறிந்துள்ளோம். நாம் இந்த நில உலக தொடர்புடைய முறைமையில் இருக்கிறோம். ஆனால் சகோதரனே, நாம் இங்கிருந்து செல்லும் போது என்ன ஒரு நேரமாயிருக்கும். அன்றொரு இரவு ஆபிரகாமின் பேரிலும் அவருக்கு பிறகு ஆபிரகாமனுடைய வித்தின் பேரிலும் எப்படியாய் தேவன் ஆபிரகாமனுடைய அதை காண்பித்தார் என்பதன் பேரிலும் பேசிக் கொண்டிருந்தேன். எப்படி அவர் ஆபிரகாமை நீதிமானாக்கினார்? ஆதியாகமம் 12 கீழே 16 எப்படி அவர் பரிசுத்தமாக உடன்படிக்கை உறுதிப்படுத்தினார்? 17 அவனுக்கு தன்னுடைய மார்பிலிருந்து பால் ஊட்டும்படி பரிசுத்த ஆவிக்குள்ளாக இழுக்கிறார். அதன் பின்னர் அவர் அவனை உறுதிப்படுத்தினார், இல்லை ஸ்தானத்தில் வைத்தார். நீங்கள் அவருக்கு செவி கொடுங்கள் என்று நான் பிரசங்கித்திருக்கிற செய்தியை நீங்கள் கேட்டிருக்கிறது போலவே அவர் ஆபிரகாமை அழைத்து அவனுடைய பெயரை ஆபிராமிலிருந்து ஆபிரகாமுக்கு மாற்றி தன்னுடைய பெயரின் பாகத்தை எலோஹிம் ஹாம் என்பதை அவருக்கு அளிக்கிறார். அதன் பின்னரே அவர் ஆபிரகாமுக்கு தரிசனமானார் என்பதை நாம் கண்டறிகிறோம். இப்பொழுது அவருடைய வித்திற்கு எப்படி அவர் அவருடைய வித்திற்கு அதே விதமாக செய்திருக்கிறார் என்பதை கவனியுங்கள். ஆபிரகாமினுடைய வித்தானது நீதிமானாகுதலினூடாகவும் பரிசுத்தமாகுதலினூடாகவும் பரிசுத்த ஆவின் அபிஷேகத்தினூடாகவும் வருகிறது. அவருடைய நாமத்தின் வெளிப்படுத்துதல், அவர் யாரா இருக்கிறார் என்பதை குறித்து வெளிப்படுத்துதல், அது யாரை குறித்த வெளிப்பாடு? இயேசு கிறிஸ்துவையே. அவருடைய நாமத்தில் அரசாணம், அதை போன்றவை அந்த வெளிப்பாடு. தம்முடைய நாமத்தை தம்முடைய சபையோடு பகிர்ந்து கொண்டு அவர்களை வெளியே அழைத்தார். அதன் பின்னர் அவர் என்ன செய்தார்? அதே சபையில் அவர் தம்முடைய நாமத்தை, இயேசுவின் நாமத்தை அழைத்தார். அவர் என்ன செய்தார்? அவர் தனக்கு பின்பக்கமாக நடந்ததை ஆவியில் பகுத்தறியக்கூடியவராயிருந்து அவர் ஆபிரகாமுக்கு செய்த அதே ரூபத்தில் தரிசனமானார். புரிகிறதா? அதே நாமத்தில், அதே காரியத்தில், அதே ரூபத்தில் தரிசனமானாரே. நாம் பாதையின் முடிவில் இருக்கிறோம். இப்பொழுது என்ன சம்பவித்தது என்று கவனியுங்கள். அவர் அதை செய்த போது ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் சபைக்கு மாற்றம் உண்டாகும் முன்னர் அதுவே அவர் சபைக்கு அளித்த கடைசி அடையாளமாயிருந்தது. இப்பொழுது தூதன் ரகசியத்தை கூறின போது பிரியானவள் சபையை சுட்டிக்காட்டுகிறது. அவளால் அதை விசுவாசிக்க முடியவில்லை. எனவே அவள் தனக்குள்ளே நகைத்துக் கொண்டாள். பாருங்கள், அவள் 100 வயதானவளாயிருந்தாள். கணவனாகி ஆபிரகாம் மனைவியாகி அவளோடு இருக்கும்படியான உணர்வு இழக்கப்பட்டிருந்தது. நான் எதை பொருட்படுத்தி கூறுகிறேன் என்று நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். குடும்ப உறவு முறைகள் அநேகமாக 20 வருடங்களுக்கு முன்னர் தொடர்பு இருந்திருக்கலாம். நல்லது. எனவே அவர்கள் அந்த வகையில் மரித்து போயிருந்தனர். சாராளும் ஆபிரகாமும் சரீர பிரகாரமான உணர்வுகளில் மரித்து போயிருந்தனர். சாராளுடைய கர்ப்பமும் மரித்து போயிருந்தது. ஆனால் என்ன நடந்தது? என்ன சம்பவித்தது? அவள், என் ஆண்டவனும் நானும் அவ்வளவு முதிர் வயது உள்ளவர்களாக இருக்கையில் என்னால் எப்படி முடியும்? நாங்கள் அங்கே வருடங்களாகவே அந்த விதமான உறவு முறைகளில் இருந்து முடிவுற்று போனவர்களாக இருந்து வருகிறோம். அது அவருக்கு கூடாத காரியமாக இருக்கிறது. அது எனக்கும் கூடாத காரியமாக இருக்கிறது. என்னால் அதை எப்படி செய்ய முடியும் என்று கூறிக்கொண்டாள். அவள் தன் உள்ளத்திலே நகைத்துக் கொண்டாள். அப்பொழுது தூதரானவரோ, அவள் ஏன் நகைத்தாள்? அவள் ஏன் தன்னுடைய உள்ளத்தில் அவ்வாறு எண்ணினாள்? ஏன் அவள் இதை கூறினாள் என்று கேட்டாள். இப்பொழுது கவனியுங்கள், ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் ஏதோ காரியம் சம்பவிக்கும் முன்னர் அதுவே கடைசி அடையாளமாக இருந்தது. இப்பொழுது தேவன் அவர்களை மீண்டும் வாலிப மனிதனாகவும் வாலிப பெண்மணியாகவும் மாற்றினார் என்று உங்களிடம் கூறி இங்கு ஒருமுறை நான் பிரசங்கித்தேன். அதை நிரூபிக்கும்படியாக அவள் அங்கு சென்றாள். அவர்கள் ஒரு சிறு பயணம் மேற்கொண்டு போராருக்கு சென்றிருந்த போது பெலிஸ்திய ராஜாவாகி அபிமிலேக்கு சாராளோடு காதல் கொண்டு அவளை மணந்து கொள்ள விரும்பினான். உண்மையாகவே அவள் மீண்டும் ஒரு அழகான வாலிப பெண்மணியாக இருந்தாள். கவனியுங்கள், அவர் ஏதோ ஒரு காரியத்தை செய்ய வேண்டியதாக இருந்தது. அவர் அவளை மாற்ற வேண்டியதாக இருந்தது. அவர் அவளை அவனையும் அவர் வெறுமன ஒரு வாலிப மனிதனாகவும் வாலிப ஸ்திரீயாகவும் மட்டும் மாற்றவில்லை. அவர் அதை மாத்திரம் செய்யவில்லை. ஏனென்றால் அவர்கள் அவ்வாறு இருந்திருந்தால் அதே காரியம் தான் காணப்பட்டிருந்திருக்கும். பாருங்கள், அவர்கள் வந்து, ஏனென்றால் அவள் ஏறக்குறைய 16 வயதாக இருக்கும் போதே அவன் அவளை விவாகம் பண்ணியிருந்தான். அப்பொழுது அவன் ஒரு வாலிப மனிதனாக இருந்தான். அவர்கள் தங்களுடைய வாழ்நாள் முழுவதுமே பிள்ளையே இல்லாமல் வாழ்ந்து வந்தனர். எனவே அவர் அவர்களை மீண்டும் அந்நிலையில் வைத்திருந்தால் அவர்களுக்கு மீண்டும் அதே காரியம் நடந்திருக்கும். ஆனால் அவர் வித்தியாசமான ஏதோ ஒரு காரியத்தை செய்ய வேண்டியதாக இருந்தது. அவர்கள் பெற்றுக்கொள்ளப் போவதாக இருந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட குமாரனை, இந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட குமாரனை பெற்றுக் கொள்ளும்படியாக அவர் அவர்களை மாற்ற வேண்டியதாயிருந்தது. ஆனால் அவர் அவர்களுடைய முழு அமைப்பையும் மாற்ற வேண்டியதாயிருந்தபடியால் குமாரனை பெற்றுக்கொள்ள அவர்களை திரும்ப மீண்டும் வாலிபமாக்கி அவர்களை மாற்ற வேண்டியதாயிருந்தது. அதே காரியத்தையே அவர் அடுத்து செய்யப்போகிறாரு. அதற்கு பிறகு நினைவிருக்கட்டும், ஆபிரகாமுக்கும் அவனுடைய குடும்பிற்கும் அந்த அடையாளம் முழுமையாக வெளிப்படுத்தப்பட்ட பிறகு அதன் பின்னர் வருகிற அடுத்த காரியம் அந்த மாற்றமாயிருந்தது. புரிகிறதா? இப்பொழுது அவர் சோதோமின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரன் வருகையிலும் அப்படியே இருக்கும் என்று கூறினது போலவே நாம் நீதிமான் ஆவுதலினூடாக, பரிசுத்தமாவதலினூடாக, பரிசுத்தாவின் அபிஷேகத்தினூடாக, குமாரனை ஸ்தானத்தில் வைத்தலினூடாக, அவரை குறித்த அடையாளங்கள் மற்றும் அற்புதங்களினூடாக, இருதயத்தின் நினைவுகளை வகையறுக்கும்படியான அவருடைய பிரசனத்தில் இருந்து கொண்டிருத்தலினூடாக மற்றும் இது போன்றவைகளினூடாக செய்யப்பட்ட ஒவ்வொரு காரியத்தையும் பார்த்திருக்கிறோம். அது இப்பொழுது சம்பவிக்கிறதை நாம் காண்கிறோமே. அடுத்த காரியம் என்னவாக இருந்தது? சரீர மாற்றம். இப்பொழுது இது எதிர்பார்க்கப்பட்ட குமாரனுக்காகவே நாம் எதிர்நோக்கிக் கொண்டிருக்கிறோம் என்பதையே காண்பிக்கிறோம். மகிமை, அது உண்மைதானே. நாம் இந்த சரணங்களில் அவரை சந்திக்க முடியாது. நாம் திரும்பவும் வாலிப மனிதர்களாகவும் ஸ்திரீகளாகவும் மாற்றப்பட்டாலும் இன்னமும் நம்மால் அவரை சந்திக்க முடியாது. ஏனென்றால் நாம் அவரை ஆகாயத்தில் சந்திக்க வேண்டும். நம்மை திரும்பவும் வாலிப மனிதர்களாகவும் ஸ்திரீகளாகவும் மாற்றுவதல்லாமல் வேறு ஏதோ காரியம் செய்யப்பட வேண்டியதாக இருக்கிறது. நாம் மாற்றப்பட்டு ஆகாயத்தில் அவரை சந்திக்கும்படி எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும். வருகிற அடுத்த காரியம் கர்த்தராக இயேசுவை ஆகாயத்தில் சந்திக்கும்படியான சபையில் எடுத்துக் கொள்ளப்படுதலும் நித்திரையாக இருக்கும் பரிசுத்தவான்களின் சரீர மாற்றமே ஆகும். ஓ, ஈஸ்டரின் ஞாபக சின்னமாய் அவர்கள் பரிசுத்த ஆவியினால் முத்திரையிடப்பட்டிருக்கிறார்களே. இப்பொழுது ஏதேனின் வாசலில் மனிதன் தேவனிடத்திலிருந்து முத்திரையிடப்பட்டு பெந்தேகோஸ்தையில் தேவனுக்குள்ளாக அவன் நித்தியமாக முத்திரையிடப்பட்டான். அவன் இது ஒருபோதும் உள்ளேயோ அல்லது வெளியேயோ செல்லுகிறதில்லை. அவன் நன்மையாக அங்கே இருக்கிறானே. பாருங்களே, ஒரே ஆவியினால், நாம் பரிசுத்த ஆவியினால் ஒரே சரத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டிருக்கிறோம். ஆ, சரிதானே. அப்படியானால் நாம் எவ்வளவு காலம் வரையில் நாம் முத்திரையிடப்பட்டிருக்கிறோம்? உங்களுடைய மீட்பின் நாள் வரைக்குமே. அவன் ஒருபோதும் உலகத்தின் காரியங்களுக்காக வெளியே செல்கிறதில்லை. ஏனென்றால் நீங்கள் மறித்தீர்கள், உங்களுடைய ஜீவன் பரிசுத்த ஆவியினால் முத்திரையிடப்பட்டு கிறிஸ்துவினூடாக தேவருக்குள் மறைந்திருக்கிறது. ஓ, என்ன ஒரு அழகான வேத வாக்கியம்! பரிசுத்த ஆவியினால் கிறிஸ்துவுக்குள் முத்திரையிடப்பட்டிருக்கிறது. அதன் பின்னர் இயேசுவானவர் மரித்தோரிலிருந்து எழுந்தபோது அவர் எழுந்தாரா அல்லது அவர் எழுந்திருக்கவில்லையா என்ற தங்களுடைய தீர்மானத்தை செய்ய மனிதர் மீண்டும் பலவந்தம் பண்ணப்பட்டனர். அவர்கள் என்ன செய்தனர்? அவர்கள் அந்த பரியாசமான வழக்கு விசாரணையிலும் அரசியலிலும் சபையிலும் சேர்ந்து செய்த அதே காரியத்தை இவர்களும் செய்தனர். ஏனென்றால் அவர்கள் அப்போது செய்தது போன்றே அரசியலும் மதமும் அதே மாதிரியாகவே ஒன்று சேர்ந்துள்ளன. அவர்கள் வருங்காலத்திலும் அதையே செய்ய போகிறார்கள். இப்பொழுதும் அதையே செய்ய போகிறார்கள். இப்பொழுதும் அதையே செய்து கொண்டிருக்கிறார்கள். அரசியலும் மதமுமே ஆகாப் ஒரு நல்ல அழகான நபராக இருந்தார். ஆனால் எசபேலை அவர் அவளை மணந்து கொண்டான். ஜனாதிபதி கெனடி ஒரு நல்ல மனிதனா இல்லை என்று நான் கூறவில்லை. ஆனால் அவர் அந்த எசபேல் முறைமையை மணந்து கொண்டார். அது ஆகாப் அதை செய்தார் என்பதாக இருக்கவில்லை. அது எசபேல் சிங்காசனத்திற்கு பின்னே இருந்து அதனை கட்டுப்படுத்தினதாக இருந்தது. அந்த எசபேல் முறைமையை இங்கு தீர்வு செய்ய போவதாக உள்ளது. அவன் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. ஏனென்றால் அவன் அவளை மனமுறிந்திருக்கிறான். அவன் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அவன் அதை செய்ய வேண்டியதாக இருக்கிறது. அவன் அவளை மனமுறிந்திருக்கிறான். ஓ என்ன ஜனங்களே, வேதம் என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பதை உங்களால் காண முடியவில்லையா? நாம் இங்கே இந்த கடைசி நாட்களில் எங்கே நின்று கொண்டிருக்கிறோம் என்பதை உங்களால் காண முடியவில்லையா? இப்பொழுது உயிர்த்தெழுதலுக்கு பிறகு மனிதனை கவனித்து பாருங்கள். அந்த பரியாசமான வழக்கு விசாரணையானது சபையானது என்ன செய்யும் என்பதை அறிந்து சபையினண்டை அது திருப்பிவிடப்பட்டது. இந்த சேவகர்கள் பயமடைந்து ஓடின போது என்ன சம்பவித்தது? சபையானது இந்த சேவர்களை கூலிக்கு அமர்த்தி அவருடைய சீஷர்கள் ராத்திரியிலே வந்து அவரை தூக்கிச் சென்று விட்டனர் என்று கூறுவதற்கு பணம் கொடுக்கப்பட்டது. ஆகையால் நான் உங்களை கேட்க விரும்புகிறேன், சீஷர்கள் ராத்திரியிலே வந்து அவரை கொண்டு சென்று விட்டிருந்தால் ஏன் அவர் மேல் இருந்த வஸ்திரத்தை அவர்கள் கொண்டு செல்லவில்லை? அவர்கள் திருடர்களாய் இருந்திருந்தால், களவாடி இருந்தால் பின்ன ஏன் அவர்கள் வஸ்திரத்தையும் கூட கொண்டு செல்லவில்லை? ஆனால் அங்கேயே அவருடைய முகத்தின் மேல் சுற்றி இருந்த சிலையோடு சிலைகள் கிடக்கிறதையும் அவருடைய சரத்தின் மேல் சுற்றி இருந்த சிலையும் அங்கே கிடந்தது. அவர் அவை எல்லாவற்றினூடாகவும் கடந்து உயிர்த்தெழுதலுக்கு சென்று விட்டார். ஒரு காரியமும் தொந்தரவுபடுத்தவில்லை. அந்த விதமாகவே வைக்கப்பட்டிருந்தார். அவர் அதே விதமாகவே வைத்து வைக்கப்பட்டிருந்தார். ஆனால் அவர் சிலையிலிருந்து வெளியே புறப்பட்டு சென்று விட்டிருந்தார்.
ஆமென்.
பாருங்கள், ஆனால் மீண்டும் ஒரு பரியாசமான வழக்கு விசாரணை, ஒரு பொய்யான குற்றச்சாட்டு. காரணம் ஏன்? அவர்கள் பலவந்தம் பண்ணப்பட்டிருந்தனர். மனிதர் ஒரு தீர்மானத்தை செய்ய வேண்டியதாக இருந்தது. சபையானது அவர் மரித்தோரிலிருந்து எழுந்து விட்டார் அல்லது அவர் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவில்லை என்று கூற வேண்டியதாக இருந்தது. ஆமென். ஓ, நாம் இப்போது நம்முடைய செவித்திறனின் பேரில் புரிந்து கொள்வோமாக. ஆவிக்குரிய பிரகாரமான செவித்திறன் உதவியை நீங்கள் உள்ளே பொறுத்துக் கொள்ளுங்கள். கவனியுங்கள், அது அந்த அதே காரியத்திற்கே வந்துள்ளது. மனிதர் நம்முடைய கூட்டங்கள் போன்றவற்றை பின்தொடர முயன்று கொண்டு கூறிக்கொண்டிருக்கின்றனர். நான் சபைகளிலும் கூட கேள்விப்பட்டிருக்கிறேன். அதாவது கிறிஸ்துவின் சபையார் என்று அழைக்கப்படுபவர், நான் ஒரு உயிர்த்தெழுதலின் ஒரு அடையாளத்தை காண்பிக்கக்கூடிய அந்த மனிதருக்காகவும் அல்லது சுகமடைந்துள்ள ஒரு மனிதருக்காகவும் $1,000 கொடுப்பேன் என்று கூறியுள்ளனர். நான் மருத்துவர்களை அவர்களை கொண்டு சென்றிருக்கிறேன். அவர்கள் அதையும் கூட நம்ப மனதில்லாதிருக்கின்றனர். ஏன்? அவர்கள் ஒரு தீர்மானத்தை செய்ய பலவந்தம் பண்ணப்பட்டிருக்கின்றனர். அவர்கள் தங்களை தாமே வெளிப்புறத்தில் காயினோடும் மார்கரீதியான கோட்பாடுகளோடு முத்திரையிட்டிருக்கின்றனர். உண்மையான சிறு தேவனுடைய சபையானது திருமண்மையாக இருக்கிறது. ஆனால் எப்பொழுதுமே அந்த விதமாகவே செயல்பட்டது. ஆனால் அவள் எப்படியாய் அவள் 1500 ஆண்டுகளாக இருளின் காலங்களில் பாடுபட்டாள்? அவர்களோ ரோம சபையாயிற்றே என்று கூறுகிறார்கள். நிச்சயமாகவே ரோம சபையே முதல் பெந்தேகோஸ்த சபையாய் கத்தோலிக்க சபையாய் இருந்தது. அது பெந்தேகோஸ்தவில் துவங்கியது. ஆனால் அதன் பின்னர் அது ஸ்தாபனமாக விருப்பம் கொண்டது. இந்த பெந்தேகோஸ்த சபையானது மற்றொரு 2000 ஆண்டுகளாக இருக்குமானால் அவைகள் இப்பொழுது உள்ள கத்தோலிக்க சபையை காட்டிலும் மோசமானதாக இருக்கும். அவைகள் ஒவ்வொரு காரியத்திலிருந்தும் அவ்வளவு தூரமாய் விலகி சென்று கொண்டிருக்கின்றனவே. அன்று நாள் என்னிடம் நீர் இந்த இடத்திற்கு வந்தால் பெண்கள் அலங்கரித்துக் கொள்ளும் முகவப்பனையின் பேரிலும் அவர்கள் குட்டைக்கால் சட்டைகளை அறிந்து கொள்ளக் கூடாது என்பதன் பேரிலும் நீர் பிரசங்கிக்கப் போகிறீரா என்ற கேள்வி கேட்கப்பட்டது. அதற்கு நானோ, அப்படியானால் என்னை கேட்க வேண்டாம், வேண்டாம் ஐயா, என்னை வரும்படி கேட்டுக் கொள்ளாதீர்கள் என்று கூறிவிட்டு நீர் அதை பிரசங்கிக்க போகிறீரா? அவர்கள் அதை குறித்த வேலை என்ன என்று கூட கேட்டனர். அதற்கு நானோ, அது கத்தருடைய வேலையா இருக்கிறது, நானும் வேலை குறித்து இருக்கிறேன் என்று அது முற்றிலும் சரியே, முற்றிலுமாக. ஆகையால் நான் வெறுமனை கூறினேன், அதற்காக நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? இன்னைக்கு மற்ற காரியங்கள் இருக்கவில்லையா? நானும் ஆம். ஆனால் அவர்கள் அதை செய்யட்டும், அப்பொழுது நாங்கள் மற்ற காரியங்களின் பேரில் பேசுவோம். நீங்கள் பாருங்கள், புரிகின்றதா? பாருங்கள், நாம் அஸ்திவாரம் போட்டு வைப்போமாக என்றே கூறினேன். அதுதான் காரியமாய் உள்ளது. நீங்கள் இன்னமும் அடியில் இருக்க வேண்டியதா இருக்கும் போது நீங்கள் ஏரியின் உச்சின் மேல் குதித்து ஏற முயற்சித்துக் கொண்டிருக்கிறீர்கள். புரிகிறதா? இங்கே கீழே இருந்து துவங்குங்கள், சுத்தப்படுத்தி சரியாக துவங்குங்கள். அப்பொழுது நாம் அதன் மேல் கட்ட முடியும். வேறு விதமாக கூறினால் உங்களால் கட்ட முடியாது. ஏனென்றால் கிறிஸ்துவின் மூல கோட்பாடுகளின் மேல் கட்டப்பட்டிருந்த எந்த ஒரு அஸ்திபாரமும் விழுந்துவிடும். வேதமோ அது ஒரு ஸ்திரீ ஒரு புருஷனுடைய உடையை தரிப்பது அருவறுப்பாய் இருக்கிறது என்று கூறியுள்ளது. அது ஒரு துணுக்கு அளவு கூட மாறியிருக்கவில்லை. தேவன் மாறியிருக்கவில்லை. அவர் நித்தியமானவராய் இருக்கிறார். அவருடைய நேற்றைய சிந்தனைகள் இன்றைக்கு மாறாமல் அதே விதமாக இருக்கின்றன. என்னென்னைக்கும் அவனவை இருக்கும். அவருடைய ஆவியானது நேற்று மிந்து என்று மாறாதா இருக்கிறது. அவருடைய கிரியைகள் நேற்று மிந்து என்றும் மாறாதவர்களாய் இருக்கின்றன. அவருடைய மீட்பு நேற்று மிந்து என்றும் மாறாதா இருக்கிறது. அவர் நேற்று மிந்து என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அதற்கு சுற்றிக் கொண்டு செல்லும் வழியே கிடையாது. இப்பொழுது புசுப்பதாலே தெரியும் பணியாரத்திரம், நாம் அதை அறிந்துள்ளோம். அது சரிதானே? அது அவ்வாறு இருந்ததை தேவனே கூறினார். மனிதன் ஒரு தீர்மானத்தை செய்ய பலவந்தம் பண்ணப்பட்டான். கிறிஸ்துவின் நாட்களில் அவர்கள் முதலில் என்னத்துக்கு பலவந்தம் பண்ணப்பட்டனர்? என்ன செய்யும்படி அவர்கள் பலவந்தம் பண்ணப்பட்டனர்?
They were forced first to accept him.
அவர்கள் முதலில் அவரை ஏற்றுக்கொள்ள பலவந்தம் பண்ணப்பட்டனர். அவர் மேசியாவாய் இருந்தார் என்ற தம்முடைய அடையாளத்தையும் தம்முடைய முத்திரையும் அவர் அவர்களுக்கு காண்பித்திருந்தாரே. அவர் அதை எப்படி காண்பித்தார்? அவர் என்ன செய்வார் என்று வேதம் கூறியிருந்ததோ சரியாக அதன் மூலமாகவே காண்பித்தார். அவர் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தார். அவர் அவர்களுடைய சிந்தையில் இருந்த நினைவுகளை பகுத்தறிந்தார். அவர்களோ, அவர் ஒரு பிசாசாய் பெயல்சுபிலாய் இருக்கிறார் என்று கூறினார். அவர்கள் ஒரு தீர்மானத்தை செய்ய பலவந்தம் பண்ணப்பட்டது. அவர்களால் அதை நீண்ட நேரமாக தீர்மானிக்காமல் காத்திருக்க முடியவில்லை. பெந்தேகோஸ்தே சபையினாலோ அல்லது பாப்டிஸ்டினாலோ அல்லது பிரஸ்பிட்டேரியனாலோ ஒருபோதும் முடியவில்லையே. பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவானவர் எழுந்துள்ளாரே, அவர் சபையில் இருக்கிறார். அவர்களோ, இந்த மனிதர் இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுக்கிறார், நீங்கள் பரிசுத்த ஆவிக்காக அந்நிய பாஷைகளில் பேச வேண்டியதில்லை என்றும், அது போன்ற காரியங்களை அதுவல்ல அதற்கு ஆரம்ப அத்தாட்சி என்றும் அவர் நினைக்கிறார். அவர் ஸ்திரீகளை, நம்முடைய பெண்மணிகள் எல்லோருமே தங்களுடைய முடிவு இந்த விதமாக பின்னி இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார். அதற்கு இதனோடு எவ்வித சம்மந்தமும் கிடையாது என்று நான் நினைக்கிறேன் என்று கூறுகின்றனர். அப்படியானால் தேவன் இதுதான் சத்தியம் என்று ஏன் உபகாரப்படுத்திக் கொண்டிருக்கிறார்? அது எங்கே இருக்கிறது என்பதை கண்டறியுங்கள். அவர் மேசியாவா இருந்தார் என்று அவர் அவர்களை காண்பித்த போது அவர்கள் அவருடைய மேசியா தன்மையை புறக்கணித்தனர். அவர்கள் ஏதோ ஒரு காரியத்தை கூற பலவந்தம் பண்ணப்பட்டனர். இன்றைக்கும் அவர்கள் அதே விதமாக அதை புறக்கணித்து விட்டு அதற்கு ஆதரவளிக்காமல் அதிலிருந்து தங்களுடைய கரங்களை கழுவிக்கொண்டிருக்கிறார்கள். தீர்மானமே அவர்கள் மேல் பலவந்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. மத்திய பாதையே இல்லை. நாம் முடிவு நேரத்தில் இருக்கிறோம். மனிதரோ அதை ஏற்றுக்கொள்ள அல்லது அதை புறக்கணிக்க பலவந்தம் பண்ணப்படுகிறான். நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லது அதை புறக்கணிக்க வேண்டும். அது அமெரிக்காவின் மேல் பலவந்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. அது பிரணாம் கூடாரத்தின் மேல் பலவந்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. அது பெந்தேகோஸ்தேக்கள் மேலும் மெத்தோடிஸ்ட்கள் மேலும் பலவந்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. அது எங்கும் பலவந்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லது அதை விட்டுவிட வேண்டும். தேவன் தன்னுடைய அடையாளங்களை காண்பித்து அவருடைய ஊழியத்தை ஆதரித்து அவர் என்னவாய் இருக்கிறார் என்பதை சரியாக காண்பித்து அவர் தேவனாய் இருக்கிறார் என்று நிரூபிப்பதன் மூலம் அவருடைய வார்த்தையை உறுதிப்படுத்தி இருக்கிறார். இயேசு, நான் என் பிதாவின் கிரியைகளை செய்யாதிருந்தால் அப்பொழுது என்னை விசுவாசிக்காதீர்கள் என்றார். அது உண்மை. ஆனால் நான் என் பிதாவின் கிரியைகளை செய்வேனே ஆனால் அப்பொழுது கிரியைகளை விசுவாசியுங்கள். அங்குதான் காரியம். பாருங்கள், அவர்களால் முடியவில்லை. அவர்களால் அது ஒன்றையுமே கண்டுபிடிக்க முடியவில்லை. ஏனென்றால் அது உண்மையாயிருந்தது. பின்ன ஏன் அவர்கள் ஏற்றுக்கொள்கிறதில்லை? தாமரத்தின் காரணமாகவே அவர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆகையால் அவர்கள் இப்பொழுது ஒரு பலப்பரட்சி செய்யும்படி பலவந்தம் பண்ணப்பட்டிருக்கின்றனர். ஒரு சில நாட்களுக்கு முன்னர் ஒஹையாவில் அதே சபைகளே என்னை ஒரு வருடத்திற்கு ஆதரித்தனர். ஏனென்றால் நான் அதை தாக்கினேன். அது தவறாய் இருந்தது என்று காண்பித்தேன். அவர்களில் ஒன்றுமே சரியா இல்லாமல் இருந்தது. ஆனால் ஒரு சபை, சகோதரன் சில்வான் ஒத்துழைப்பு கொடுக்க மனதாயிருந்தார். நானோ, நான் இன்னமும் அதே கரத்தை உடையவனாய், நான் இன்னமும் அதே பாதத்தை உடையவனாய், நான் இன்னமும் அதே செய்தி உடையவனாய், நான் இன்னமும் சகோதரன் பிரணமாக இருக்கிறேன். என்னோடு உள்ள காரியம் என்ன என்றேன். அது நான் அல்ல, பரிசுத்த ஆவியானவரே இன்னமும் பேசுகிறார். பரிசுத்த ஆவியானவரே இன்னமும் அதே கிரியைகளை செய்கிறார். அவர் இன்னமும் அதை காண்பிக்கிறார். ஆனால் நீங்களோ பலவந்தம் பண்ணப்படுகிறீர்களே. அது உண்மை. அவர்கள் பலவந்தம் பண்ணப்பட்டிருக்கிறார்கள். மகத்தான பரிசுத்த ஆவியானவரே அவர்கள் மத்தியில் விழுந்து வார்த்தைகளை பேசி அப்பொழுது அவர் கூறின காரியங்களை கூறுகிறார். ஆகையால் அவர்கள் இன்னமும் அன்றொரு நாள் இங்கே கலிபோர்னியாவில் பாருங்கள், என்னால் அதை இங்கே கண்டறிய முடியும் என்று நான் நினைக்கிறேன். இதோ அது உள்ளது. நான் காலை சிற்றுண்டி அருந்த கிளிப்டனுடைய சிற்றுண்டி சாலையில் இருந்தேன். அங்கே ஒரு பாப்டிஸ்ட் சகோதரன், நான் சபைகளை சின்னாபின்னமாக குற்றப்படுத்திய பிறகு, அதாவது அவர்கள் எப்படி பொல்லாங்க செய்து கொண்டிருந்தனர் என்பதையும் அவர்கள் செய்து கொண்டிருந்த காரியங்களையும் தேவனை புறக்கணிப்பதையும் அவர்களிடமே கூறியிருந்தேன். அப்பொழுது இந்த பாப்டிஸ்ட் சகோதரன் தன்னுடைய கரங்களை என் மீது போட்டு ஜபிக்கும்படி இங்கே மேலே வந்தார். அவர் வந்தபோது அவர் அந்நிய பாஷைகளில் பேசுவது போல பேசத் தொடங்கினார். இப்பொழுது அவர் ஒரு பாப்டிஸ்டா இருந்தார். அதை குறித்தோ அவர் ஒரு பாப்டிஸ்டா இருந்தார். அதை குறித்தோ ஒன்றுமே அறியாது இருந்தார். அவர் பேசின, அவர் சொன்னார். அப்பொழுது லூசியானாவில் இருந்து வந்த ஒரு பெண்மணி அங்கே பின்னால் உட்கார்ந்து கொண்டிருக்க ஒரு பிரெஞ்சு மனிதனோ, அது அந்நிய பாஷையா இருக்கவில்லை, ஒரு பிரெஞ்சு மொழியா இருந்தது என்றார். இதோ சுவிட்சர்லாந்திலிருந்து வந்திருந்த மற்றொரு பெண்மணி அமர்ந்திருந்தால், லூசான் என்னும் இடத்தில் பிரெஞ்சு மொழி பேசுகின்றனர், நான் அங்கு சென்றிருக்கிறேன், இவள் அதை சரியாக மொழிபெயர்த்தாள் என்று அவள் கூறினாள். அப்பொழுது ஒரு வாலிப மனிதன் அங்கே நடந்து வந்தார். நான் அவரை ஒருபோதும் கண்டதில்லை, எவரும் அவரை கண்டதே இல்லை. அவர் ஐநாவிற்கான பிரெஞ்சு மொழி மொழிபெயர்ப்பாளராயிருந்தார். அவரும் அது முற்றிலும் சரியா இருக்கிறது என்றார். இந்த மனிதன் கூறுகிறார், இந்த மனிதனை நீங்கள் அறிவீர்கள். நான் இன்னும் ஒரு நிமிடத்தில் அவருடைய பெயரை தெரிவிப்பேன். அவருடைய பெயர் ஹென்றி என்பதாயிருந்தது. அவருடைய கடைசி பெயரை இன்னும் ஒரு நிமிடத்தில் கூறிவிடுவேன். அது இங்கே எழுதி வைக்கப்பட்டுள்ளது என்றே நான் நினைக்கிறேன். எனக்கு தெரியவில்லை, அது வர்த்தக புருஷருடைய சத்தம் என்ற இதழில் உள்ளது. அது இருக்கவில்லையா? ஆனால் அவர் ஆம், டானி ஹென்றி. இப்பொழுது அந்த சினிமா நட்சத்திரத்தை குறித்து என்னால் நினைவுக்கு கொண்டு வர முடியவில்லை. இல்லை, அது மார்லினாவா இருக்கவில்லை. மேடா என்ன, ஜேன் ரசல். ஜேன் ரசலுடைய உடன் பிறந்தவரின் மகன். அவர் மேலே வந்து எனக்கு விளக்க உரை அளிக்க தன்னுடைய கரங்களை என் மீது போட்டு இதோ அவர் கூறின வார்த்தைகள் என்று கூறினார். அவர் அந்த செய்தி வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்திற்கு சேர்க்கப்பட முடியும் என்று கூறினார். மேலும் அது சரியே என்று கூறிவிட்டு அதன் பின்னர் அவர், சகோதரன் பிரணாம் அவர்களே, நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன் என்றார். அப்பொழுது அவர் தன்னுடைய கரத்தை என் மீது போட்டு பிரெஞ்சு மொழியில் பேசத் தொடங்கினார். ஆனால் அதை குறித்து ஒன்றுமே அறியாது இருந்தார். இதுவே அந்த மொழிபெயர்ப்பாய் இருந்தது. அவர் அதை எழுதி வைத்திருந்தது ஆதார சான்றாக படிவத்தில் கொண்டு வரப்பட்டது. அது நான் விக்டர் டி டியூக்ஸ், பிரெஞ்சு பெயர். நான் ஒரு பிரெஞ்சு மனிதன். நான் அங்கிருந்த போது டானி, நீங்கள் என்னவென்று அழைக்கிறீர்கள்? இந்த செய்தியில் சகோதரன் பிரணாமுக்கு பிப்ரவரி மாதம் 11 தேதியில் 1961 கூறினார் என்று எழுதப்பட்டிருந்தது. அவர் லாஸ் ஏஞ்சல்ஸ் 64 உள்ள 809 வடக்கு ராஜாக்கள் சாலையில் வசிக்கிறார். அதை வாசிக்கையில் கவனியுங்கள், கவனியுங்கள். நீ நெருக்கமான பாதையை தெரிந்து கொண்டபடியால் இப்பொழுது நீங்கள் பாருங்கள், அது சரியா இருக்கிறது என்று நான் அறிந்து கொள்கிறேன். அதனுடைய பகுதி இடத்தில் இல்லை. நீ நெருக்கமான பாதையையும் கடினமான வழியையும் தெரிந்து கொண்டிருக்கிறாய். நீ உன்னுடைய சொந்த தெரிந்து கொள்ளுதலின்படி நடந்துள்ளாய். பாருங்கள், அது சரியா இருக்கிறது என்று என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. பாருங்கள், நீயாகவே அதை தெரிந்து கொண்டாய். மோசே தன்னுடைய சொந்த தெரிந்து கொள்ளுதலை செய்தான், அவன் அதை செய்திருக்க வேண்டியதில்லை. நானும் இந்த பாதையை தெரிந்து கொண்டிருக்க வேண்டியதில்லை. அவர்கள் சிலர் பெற்றுள்ளதைப் போன்று அதோ அந்த பெரிய கட்டிடங்களை உடையவனாக இருந்திருக்க முடியும். என்னாலும் தொலைக்காட்சியில் ஒலிபரப்பு இருக்கக்கூடும். ஆனால் அவர்களுடைய அஸ்திபாரத்தையே சின்னாபின்னமாக்கும் போது யார் என் பேரில் ஆதரவளிப்பார்? ஆனால் ஒரு காரியம், நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு எவருடைய பாதத்திற்கும் தாழ்படிய வேண்டியதில்லை. அது உண்மை. ஆம், வேதம் கூறுகிறதையே நான் பிரசவிக்கிறேன். நான் அவர்களுடைய ஸ்தாபனங்களோடு ஒப்புவாக வேண்டியதில்லையே. ஏனென்றால் நான் அவர்களுக்கு சொந்தமானவன் அல்ல. நான் தெரிந்து கொள்ளுதலை செய்து விட்டேனே. அவர் அங்கே நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன் என்று கூறினது போல சரியாக அதே விதமாக இருக்கிறது. அவர் மோசேக்கு நிரூபிக்கும்படியாக இரண்டு அடையாளங்களின் உறுதியை கொடுத்தார். பாருங்கள், மோசே தன்னுடைய தெரிந்து கொள்ளுதலை செய்தான். எனவே அது அதனை புரிந்து கொள்ள சுலபமாயிருக்கிறது. பாருங்கள், நீ தெரிந்து கொண்டாயே. நீ நெருக்கமான பாதையை தெரிந்து கொண்டுள்ள காரணத்தால், கடினமான வழியை தெரிந்து கொண்டபடியால் நீ உன்னுடைய சொந்த தெரிந்து கொள்ளுதலின்படியே நடந்துள்ளாய். இங்கே இப்பொழுது இந்த மனிதன் இப்பொழுது அது எப்படி எழுதப்பட்டிருக்கிறது என்பதை கவனியுங்கள். அது அந்நிய மொழியின் வார்த்தைகளில் எழுதப்பட்டுள்ளதை உங்களால் காண முடியும். நீ சரியானதை தெரிந்தெடுத்து சரிநுட்பம் வாய்ந்த தீர்மானத்தை செய்திருக்கிறாய். அது என்னுடைய வழியாயிருக்கிறது. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் அது என்னுடைய வழியாயிருக்கிறது என்றார். இந்த பெருஞ்சிறப்பு வாய்ந்த தீர்மானத்தின் காரணமாக பரலோகத்தின் ஒரு மிகப்பெரிய பகுதி உனக்கு காத்திருக்கிறது. அவர் அந்த தரிசனத்தை குறித்து ஒருபோதும் கேட்டதே இல்லை. நீங்கள் பாருங்கள், இதை குறித்துதான அந்த தரிசனம் உங்களுக்கு நினைவிருக்கு. பரலோகத்தின் மிகப்பெரிய பகுதி உனக்கு காத்திருக்கிறது. என்ன ஒரு மகிமையான தீர்மானத்தை செய்திருக்கிறாய், புரிகிறதா? இது தன்னிலையிலேயே இப்பொழுது இதோ உள்ளது. எங்கிருந்து தொடர்கிறது எனக்கு புரியவில்லை. இது அதனுடையதிலேயே அது சுற்றி பெரிய அடைப்புக்குறிகள் உள்ளன. அது தெய்வீக அன்பில் ஒரு வல்லமையான வெற்றியை அளித்து நிறைவேற செய்யும். எனக்கு இது நிறைவேற செய்யும் என்பது எதை பொருட்படுத்துகிறது என்று தெரியவில்லை. ஒருவேளை இந்நாட்களில் ஒன்றில் அந்த சிறு குடாரத்தில் அப்பால் அமைந்துள்ளதில் அவர் அதை தெரியப்படுத்துவார். ஏன் நாம் அதை செய்ய வேண்டியிருந்த காரணத்தினால் அல்ல, அந்த காரணத்தால் அல்ல, அது இது ஒரு சுலபமான வழியாயிருக்கிறது என்ற காரணத்தினால் அல்ல. நீங்கள் புகழ்பெற்றவர்களாக இருக்க முடியும். ஒவ்வொருவரும் உங்களை உதவியின் மேல் தட்டி கொடுத்திருக்கலாம். வானொலி அல்லது தொலைக்காட்சி போன்ற நிகழ்ச்சிகளுக்காக எல்லா இடங்களில் இருந்தும் உங்களுக்கு பணம் பெருக்கெடுத்து வந்திருக்கலாம். அவர்கள் இதை எடுத்து இதனை தொலைக்காட்சி வழியாக நிகழ்ச்சியாய் ஒலிபரப்பலாமே என்று அவர்கள் கூறினர். தேவனுடைய காரியங்களை எடுத்து அவைகளை உலகத்தின் அப்பேற்பட்ட இழிவான காரியத்தோடு அவைகளை ஒலிபரப்புவதை நான் சரி என்று எண்ணுவதில்லை. நான் இந்த எல்லா கூப்பாடு போட்டு ஆர்ப்பரிக்கும் காரியத்திலும் இல்லாத ஏதோ ஒன்றை உருவாக்குவதையே சரி என்று எண்ணுகிறதில்லை. நான் அதை எந்த தலையீடுமின்றி செய்யும்படி காத்திருப்பதிலேயே நம்பிக்கை கொண்டுள்ளேன். தேவன் அவர் தேவனாய் இருக்கிறார். அவர் என்ன செய்ய விரும்புகிறாரோ அதனோடு அவர் அதை செய்யட்டும். நாம் ஊழியக்காரர்களாயிருக்கிறோம். கர்த்தரை சேவித்து தேவன் கூறின விதமாக அப்படியே செய்வோம். இதை குறித்த எல்லாவற்றின் மத்தியிலும் மனிதன் ஒரு தீர்மானத்தை எடுக்க பலவந்தம் பண்ணப்படுகிறான். கிறிஸ்துவானவர் பூமியின் மேல் இருந்தபோது அவர்கள் ஒரு தீர்மானத்தை செய்ய பலவந்தம் பண்ணப்பட்டனர். ஏனென்றால் அவர் மேசியாவாய் இருந்தார் என்பதை அவர் அவர்களுக்கு நிரூபித்தார். சரிதானே? அவர்கள் பலவந்தம் பண்ணப்பட்டனர். அவர்கள் அவரை என்னவென்று அழைத்தனர்? பெயெல்செபூல், ஒரு குறி சொல்பவர் என்று அழைத்தனர். அதன் பின்னர் ஈஸ்டரிலே தேவன் தன்னுடைய அடையாளத்தினால் முத்திரையினால் தேவன் அவரை மருத்துவர்கள் எழுப்பினார் என்பதை அவர் அதை நிரூபித்தார். இந்த மற்ற எல்லா காரியங்களுக்கு பிறகும் அவர் அவரை மருத்துவர்கள் எழுப்பினாரே. இப்பொழுது சபையானது பரிசுத்தாவை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று உரிமை கோருகிறது. அதை நீங்கள் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறீர்கள் என்பதற்கு அதை குறித்த தேவனுடைய நிரூபணமாயிருக்கிறது. ஏனென்றால் பழைய காரியங்கள் ஒழுந்து போயின, காரியங்கள் உங்களுக்கு புதிதாக மாறியிருக்கின்றன. அது உயிர்த்தெழுதலின் தேவனுடைய நிரூபணமாயிருக்கிறது. நீங்கள் வழக்கமாக இருந்ததைப் போல இப்பொழுது நீங்கள் இருக்கவில்லை. நீங்கள் மாற்றப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் வழக்கமாக தேவனுடைய வார்த்தையை சந்தேகித்து வந்தீர்கள். தேவனுடைய வார்த்தையானது ஒவ்வொரு வார்த்தையும் பேசுகிற போது நீங்கள் ஆமே என்கிறீர்களே. பாருங்கள், ஏதோ காரியம் உங்களுக்கு சம்பவித்துள்ளது. அதுவே உயிர்த்தெழுதலின் முதலாம் ரூபமாய் உட்புறத்தில் உள்ள ஆவியாய் உள்ளது. இப்பொழுது பெந்தேகோஸ்தேவிற்கு பிறகு இந்த ஜனங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்ட போது அது தேவனுடையதா இருக்கிறதா அல்லது அது தேவனுடையது அல்லாததா இருக்கிறதா என்ற ஒரு தீர்மானத்தை செய்ய மனிதன் மீண்டும் பலவந்தம் பண்ணப்பட்டான். அவர்கள் என்ன கூறினர்? அவர்கள் மதமேதம் உள்ளவர்கள், அது பைத்தியமாக இருக்கிறது, அவர்கள் வஞ்சகத்தில் இருக்கின்றனர். அக்ரிப்பாவும் கூட பவுலை, நீர் பைத்தியக்காரனாக இருக்கிறீர் என்றார். பைத்தியம் என்பது திருக்கு பிடித்த மனநிலை மாற்றம் என்று பொருள்படுகிறது. பவுல் என்ன சொன்னான்? மதமேதம் என்று அழைக்கப்படுகின்ற வழியில் அந்த விதமாகவே நான் தேவனை ஆராதிக்கிறேன். அவன் ஈஸ்டர் முத்திரை உடையவனாக இருந்தானே. ஏதோ காரியம் சம்பவித்த போது அவன் அங்கே இருந்திருந்தான். நான் இந்த காலையில் அவனோடு கரங்களை சேர்த்து இருதயத்தில் பவுலாயிற்று என்று கூறுவதற்கு மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன்? நாம் அதே வார்த்தையை பிரசங்கிக்க வேண்டும். அவர்கள் வேறு வகையான வார்த்தைகளில் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டிருந்த பிறகு பவுல் அவர்கள் இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பண்ணப்பட வேண்டும் என்று கட்டளையிட்டார். அவன் வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறு ஏதேனும் காரியத்தை கூறியிருந்தால் அவன் சபிக்கப்பட்டவனாக இருக்க கடவன் என்றான். அவன் தெய்வீக சுகமனத்திலே பிரசங்கித்தான். அவன் உயிர்த்தெழுதலின் வல்லமையை பிரசங்கித்தான். அவன் இயேசு கிறிஸ்து ஏற்றுமின்றி மாறாதவராய் இருக்கிறார் என்று பிரசங்கித்தான். தரிசனங்களும் வல்லமைகளும் ஆவியின் வெளிப்படுத்தல்களும் அவனை பின்தொடர்ந்தன. நீங்கள் அதே செய்தியையும் அதே காரியத்தையும் பெற்றுக் கொள்ள வேண்டும். ஒரு வேத சாஸ்திரத்தை அல்ல, சில சபை செயல்முறைகளை அல்ல, ஆனால் தேவனுடைய வல்லமையை, பெந்தேகோஸ்தேயையும் மற்றும் அதே முத்திரையும் பெற்றுக் கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியின் முத்திரை, தேவனுடைய உண்மையான ஈஸ்டர் முத்திரை ஒரு மனிதனுடைய நம்பிக்கை ஊட்டுவதற்குரிய ஆதார சான்றுகளாக இருக்கின்றன. சரியே, அது உங்களுடைய பிறப்புரிமையாக இருக்கிறது. அது நீங்கள் மரணத்தை விட்டு நீங்கள் ஜீவனுக்குட்பட்டிருக்கிறீர்கள் என்பதற்கு ஒரு நம்பிக்கை ஊட்டும் ஆதார சான்றாக உள்ளது. தேவன் கர்த்தராக இயேசுவிற்கு செய்த விதமாகவே அவர் உங்கள் மூலமாக கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஏனென்றால் அது உங்களுடைய நம்பிக்கை ஊட்டும் ஆதார சான்றாக உள்ளது. விசுவாசிக்கிறவர்களை இந்த அடையாளங்கள் பின்தொடரும். நீங்கள் உலகமெங்கும் போய் ஈஸ்டருக்கு பிறகு, பெந்தேகோஸ்தேவிற்கு பிறகு, உயிர்த்தெழுதலை குறித்த ஈஸ்டர் முத்திரை அளிக்கப்பட்ட பிறகு அது என்னவாக இருந்தது? கிறிஸ்துவுக்குள்ளிருந்து எழுமையில ஜீவனானது வந்து அவருடைய சபையை உயிர்ப்பித்திருக்கிறது. அது அடையாளங்களை செய்யும்படி சபையில் ஜீவிக்கிறது. இது உங்களுடைய தலைக்கு மேலே செல்லவில்லை என்று நான் நம்புகிறேன். நான் பொருட்படுத்தி கூறும் சந்தோஷத்தை நீங்கள் பெற்றுக் கொள்ளாதபடிக்கு நான் உங்களை அவ்வளவு நேரமாக பிடித்து வைத்துக் கொண்டிருக்கவில்லை என்றே நான் நம்புகிறேன். இது கடமையாய் உள்ளதையும் ஜனங்களாகி நீங்கள் நின்று கொண்டிருப்பதையும் நான் அறிவேன். தயவு செய்து அப்படியே உங்களால் முடிந்தால் வெறும் ஒரு சில நிமிடங்கள் இருக்க முயற்சியுங்கள். பாருங்கள் நண்பரே, நீ இந்த மையக்கருத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நான் அந்த சிறு மூலைக்கல்லை அங்கே மூலையில் நாட்டினது முதற்கொண்டே இங்கே 31 வருடங்களாக என்ன இருந்து வருகிறது என்பதையும் என் இருதயத்தில் என்ன உள்ளது என்பதையும் நீங்கள் காண வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். பாருங்கள், சத்தியம் ஒன்று உண்டு. நான் அதற்காக இருக்க முயற்சித்திருக்கிறேன். அதிலிருந்து எல்லா விதமான காரியங்களும் புறப்பட்டு சென்றிருக்கின்றன. அது சத்தியமாய் உள்ளது. ஆனால் அதுவோ எப்பொழுதும் அதே விதமாகவே இருந்து வருகிறது. நான் மார்ட்டின் லூத்தரை குறித்து படித்துக் கொண்டிருந்தேன். அதில் அவரால் கத்தோலிக்க சபையை எதிர்த்து கண்டன போராட்டம் நடத்தி அதை கொண்டு வெற்றியடைய முடிந்தது என்பதை நம்புவது ஒரு கடினமான காரியமாக இருந்தது. அது ஒரு மகத்தான காரியமாக இருந்தது. ஆனால் மகத்தான காரியம் என்னவெனில், அவருடைய எழுப்புதலை பின்தொடர்ந்த மத தீவிரவாதத்திற்கு மேலாக அவரால் தன்னுடைய தலையை நிமிர்த்த முடிந்ததும் வேதாகமத்தில் உண்மையாய் தடுத்திருக்க முடிந்ததுமே மிக மகத்தான காரியம் என்று கூறப்பட்டிருந்தது. தேவர் என்ன கூறுகிறாரோ அதையே கூறுங்கள். வேற எந்த காரியத்தையும் கூறாதிருங்கள். அப்படியே அதனோடு சரியாக தடுத்திருங்கள். சரியான ஒழுங்கில் பிழையற்ற தேவனுடைய தீர்மானத்தில் நடவுங்கள். அதற்கு பதிலாக தேவன் அது இந்த வழியாக இருக்க வேண்டும் என்று தீர்மானித்திருந்தால் நாம் அதனோடு சரியாக தரித்திருப்போமாக. அதுவே அவருடைய தீர்மானமாக இருக்கிறது. ஆமேன். ஆமையா, பெந்தேகோஸ்தே முத்திரை என்பது விசுவாசி மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான் என்ற அவனுடைய நம்பிக்கை விட்டும் ஆதார சான்றாக இருக்கிறது. ஏனென்றால் அவன் பெந்தேகோஸ்தே ஆசீர்வாதத்தை அவருடைய குமாரனுக்காக தேவனுடைய இயேசு முத்திரையை பெற்றிருக்கிறான். அவர் தம்முடைய முதலாம் குமாரனை பரிசுத்த ஆவியினால் முத்திரித்தார். அது உண்மைதானே? உண்மை. அவர் தம்முடைய மற்றெல்லா குமார்களையும் பரிசுத்த ஆவியினால் முத்தரித்தார். இப்பொழுது முடிவு நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிற காரணத்தால் இப்பொழுது நேரத்தில் நாம் அந்த முத்திரையிடுதலை இங்கே கண்டறிகிறோம். இப்பொழுது ஒரு தீர்மானத்தை செய்ய வேண்டிய ஒரு நிலைமைக்கு பலவந்தப்பட்டிருக்கிற காயினுடைய குமாரர்களை குறித்து நான் எடுத்து வைக்க வேண்டிய ஒரு நிலைமை இங்கே உண்டு. பாருங்கள், அதை செய்வது அவர்களுக்கு கடினமானதாயிருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் அதை செய்வார்களேயானால் அப்பொழுது அவர்கள் தங்களுடைய ஸ்தாபன உரிமைகளை விட்டுவிட வேண்டியதாக இருக்கும். புரிகின்றதா? பரிசேயர்களும் அவனுமே செய்தனர். இயேசுவானவர் மேசியாவாக இருந்தார் என்பதை அவர் நிரூபித்த போது பரிசேயர்கள் இயேசுவின் பேரில் ஒரு தீர்மானத்தை செய்தனர் என்பதை நீங்கள் அறிவீர்கள். பரிசுத்த ஆவியானவர் மதபேதம் என்று அழைக்கப்படுகின்ற இந்த வழியை நிரூபித்திருக்கிற போது, அது பரிசுத்த ஆவியா இருக்கிறது என்று நிரூபிக்கப்பட்டிருக்கிற போது, மனிதன் ஒரு தீர்மானத்தை செய்ய வேண்டியவராக இருக்கிறான். அவர்கள் அப்படியே செயலற்று நிற்க முடியாது. இங்கே அன்றொரு இரவு நான் சுகயனமுள்ள ஒரு பெண்மணிக்காக ஜெபிக்க வெளியே சென்றிருந்தேன். நான் அங்கு சென்ற போது யாரோ ஒருவர் பில்லி என்று கூச்சலிட்டு அலறுவதை கேட்டேன். அப்பொழுது நான் சுற்றுமுற்று பார்த்தேன். அது இங்குள்ள நம்முடைய சகோதரர்கள் ஒருவராய் இருந்தது. இதோ அவர் வருகிறார், ராய் ஸ்லாட்டர். அவர் என்னிடத்தில் சற்று தூரமாக இருந்த நீண்ட பொது அறையில் நின்று கொண்டிருந்தார். அப்பொழுது அவர், என்னுடைய சகோதரனுடைய மனைவி சுகயனமாக இருக்கிறாள், எனவே பில்லி நீர் அவளுக்காக ஜெபிக்க உள்ளே செல்கிறாய் என்று கேட்டார். அதற்கு நானோ நிச்சயமாக என்றேன். அப்பொழுது அங்கு உள்ளே சென்றேன். அங்கு மற்றொரு வயோதிக பெண்மணி ஏறக்குறைய 60 வயதுடையவள் படுத்துக் கொண்டிருந்தாள். அவளுக்கு பக்கத்தில் அமர்ந்திருந்தது அவளுடைய குமாரனை போன்று காணப்பட்டது. நான் அவளிடம் சற்று நேரம் பேசின பிறகு நாங்கள் ஜெபம் செய்ய போகிறோம் என்றேன். அவள் அந்த திரையை இழுத்து விடுங்களே என்றாள். அப்பொழுது நான் சரியென்றேன். மேலும் நான், நீங்கள் ஒரு விசுவாசியா என்று கேட்டேன். அதற்கு அவளோ, நான் ஒரு மெத்தோடிஸ்ட் என்றாள். அப்பொழுது நான், உங்களிடத்தில் நான் கேட்டது அதுவல்லவே என்றேன். தொடர்ந்து நான், நீங்கள் ஒரு விசுவாசியா என்று கேட்டேன். அதற்கு அவளோ, நான் ஒரு மெத்தோடிஸ்ட், நாங்கள் மெத்தோடிஸ்ட்கள், அப்படியே அந்த திரையை எடுத்துக் கொள்ளுங்களே என்று கூறினாள். நான் அதை செய்யவில்லை. நான் எப்படியோ ஒரு வகையில் ஜெபித்தேன், அவளுக்காக ஜெபித்தேன். எனவே தேவனோட ரட்சிக்க வேண்டும் என்று நான் ஜெபித்தேன். ஆனால் அதுதான், பாருங்கள், நீங்கள் ஒரு கிறிஸ்தவர் அல்ல, நீங்கள் ஒரு மெத்தோடிஸ்டா இருக்கிறீர்கள். பாருங்கள், நீங்கள் ஒரு விசுவாசியா இருக்கவில்லை, நீங்கள் ஒரு மெத்தோடிஸ்டா இருக்கிறீர்கள். உங்களுடைய சொந்த சாட்சியாக கூறுகிறது. இரக்கம், தயவு, உங்களால் எந்த அளவிற்கு தான் வேதத்திலிருந்து இடைவிட முடியும்? விசுவாசிகளாயிற்று. விசுவாசிக்கிறவர்களை இந்த அடையாளங்கள் பின்தொடருமே. நீ ஒரு கிறிஸ்தவனா, நான் ஒரு மெத்தோடிஸ்ட், அது நீ ஒரு கிறிஸ்தவன் அல்ல என்பதை காண்பிக்கிறது. நீங்கள் ஒரு கிறிஸ்தவரா, நான் ஒரு கிறிஸ்தவன் சபைக்காரன், அது நீங்கள் ஒரு கிறிஸ்தவன் அல்ல என்பதை காட்டுகிறது. நீங்கள் ஒரு விசுவாசியா இருக்கின்ற காரணத்தால் நீங்கள் ஒரு கிறிஸ்தவனா இருக்கிறீர்கள். நீங்கள் ஒரு விசுவாசியா இருந்தால் இயேசு மார்க் 16 அதிகாரத்தில் ஈஸ்டர் முத்திரையை பெற்றுக் கொள்பவர்களை உலகத்தின் முடிவுபடியும் இந்த அடையாளங்கள் பின்தொடரும் என்றார். அது உண்மை. நீங்கள் ஒரு விசுவாசியா இருக்கிறீர்கள். ஜனங்கள் பலவந்தம் பண்ணப்படுகின்றனர். அவர்கள் இப்பொழுது பலவந்தம் பண்ணப்படுகின்றனர். அந்த காரியம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள அல்லது அதை குற்றப்படுத்த பலவந்தம் பண்ணப்படுகின்றனர். அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? அதை குற்றப்படுத்துகின்றனர். ஆனால் அவரால் அதை முன்னர் பெந்தேகோஸ்தே காலத்தில் செய்ய முடியவில்லை. ஏனென்றால் பெந்தேகோஸ்தே திரும்பவுமாக ஸ்தாபனமாகி வந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் எந்த காரியத்திலிருந்து வெளியே எடுக்கப்பட்டார்களோ அதற்குள்ளாகவே தங்களை ஸ்தாபனமாக்கிக் கொள்ளப் போகிறார்கள். பெந்தேகோஸ்தே வெளியே வா. பெந்தேகோஸ்தே ஒரு ஸ்தாபனம் அல்ல. பெந்தேகோஸ்தே ஒரு விசுவாசிக்கு உண்டாகிற அனுபவமாக இருக்கிறது. ஆனால் அவர்கள் அதிலிருந்து ஸ்தாபனத்தை உண்டாக்கினர். அவர்கள் வெளியேற்ற அவ்வளவு கடினமாய் சண்டையிட்ட அதே காரியத்தையே திரும்ப ஸ்தாபனமாக்கிக் கொண்டுள்ளனர். அதே காரியத்தையே தேசமும் அரசியலும் செய்தது. பண்டைய வேசியான கத்தோலிக்க உபதேசத்திலிருந்து மார்க்க ரீதியான சுதந்திரத்திற்காகவே இங்கே வந்தனர். மீண்டும் திரும்பிச் சென்று அரசியல் குருட்டுத்தனத்தினால் அவர்களுடைய தலையாய மனிதன் ஒருவரை, ஒரு கோடீஸ்வரரை, மதுவாரத்தாலும் குப்பை கோணத்தாலும் உலக பொருட்களினாலும் ஒரு கோடீஸ்வரராக்கப்பட்டவரை தேர்ந்தெடுத்தனர். எப்படி அவர் ஒரு கோடீஸ்வரரானார்? அவரை வெள்ளை மாளிகையின் சிங்காசனத்தில் அதற்கு பின்னே கத்தோலிக்க முறைமையோடு அமர வைத்தனர். அதே சமயத்தில் அவர் 6 மாதங்கள் கூட இல்லாதிருந்தது அது சரியென்று நிறுவனமாகிவிட்டது. பெந்தேகோஸ்தே சபையானது ஸ்தாபனத்தை விட்டு வெளியே வந்து அவைகளை குளிர்ந்து போனதும் சம்பிரதாயமானதும் என்றும் அவர்களுடைய பெண்கள் அவர்கள் செய்த விதம் மற்றும் புருஷன் அவர்கள் செய்த விதத்தை அவ்வாறு அடைத்தனர். ஆனால் பெந்தேகோஸ்தே ஸ்தாபனமாகி அந்த ஆவியை ஏற்றுக்கொண்டு அதற்குள் திரும்பி சென்று விட்டது. ஏன்? ஆகையால் அந்த தேவனுடைய உண்மையான சபையானது தன்னுடைய பலத்திலும் தன்னுடைய மகிமையிலும் இருப்பதை காண்பிக்கக்கூடியதாயிற்று. நீங்கள் விசுவாசிக்க பலவந்தம் பண்ணப்படுகிறீர்கள். நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள அல்லது அதை மறுதளிக்க பலவந்தம் பண்ணப்படுகிறீர்கள். தேவனுக்கே மகிமை. அது உங்களுக்கு முன்பாகவே உள்ளது. உங்களால் அதை மறுதளிக்க முடியாது. நீங்கள் ஆம் அல்லது இல்லை என்று கூறத்தான் வேண்டும். அதிலிருந்து வெளியேற வழியே கிடையாது. ஆமையா? ஆம், அவர்கள் பலவந்தம் பண்ணப்படுகின்றனர். நடுத்தரமான நிலையே கிடையாது. முழு உலகமும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லது அதை மறுதளிக்க வேண்டும். அந்த விதமாகத்தான் அது இன்றைக்கும் நிற்கிறது. இப்பொழுது நாம் ஈஸ்டருக்கு பிறகு இயேசு மார்க் 16 அவர்களிடம் உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், எந்த அடையாளங்கள் பின்தொடரும் என்றார் என்பதை கண்டறிகிறோம். மனிதன் தேவன் அதன் பின்னர் செயல்முறையை அந்த ஜனங்களுக்கு பலவந்தப்படுத்தினார். அவர்கள் அந்த ஜனங்கள் ஏதோ ஒன்றை உடல்களாக இருந்ததை அவர்களிடம் காண வேண்டியதாக இருந்தது. அது கிறிஸ்துவின் மரணத்துக்கு பிறகு 360 ஆண்டுகளாக நீடித்தது. அதன் பின்னர் சபைக்குள்ளாக என்ன வந்தது? அவர்கள் கத்தோலிக்கர்களாக இருந்தனர். சரியாக, பெந்தேகோஸ்தே கத்தோலிக்கர்களாக இருந்தனர். கத்தோலிக்கம் என்ற வார்த்தை உலகளாவிய என்று பொருள்படுகிறது. முழு சபையும் உலகளாவியதாக இருக்கிறது. அவர்கள் பெந்தேகோஸ்தேக்களாக இருந்தனர். அதன் பின்னர் அவர்கள் என்ன செய்தனர்? அவர்கள் வர்த்தக புருஷனடையில் சென்று மற்றவர்களை மாற்றி அவர்களை உள்ளே கொண்டு வந்தனர். அவர்கள் பெரிய தோழமை கருத்துக்களை உடையவர்களாக இருந்தனர். வேதத்தில் முதலாவது காரியம் உங்களுக்கு தெரியும், அதாவது ஏறக்குறைய 2000 ஆண்டுகளாக அது ஒரு உபதேசமாக இருக்கும். இல்லை, அது முதலில் ஒரு நிக்கோலாய் மதஸ்திரிகளாக இருக்கும் என்றும் அதன் பின்னர் முடிவிலே ஓர் உபதேசமாக மாறும் என்றும் அது சம்பவிப்பதற்கு முன்னே இயேசுவானவர் அவனிடத்தில் கூறினார் என்று நாம் 7 சபை காலங்களை போதித்த போது நாம் நம்முடைய உபதேசத்தில் கண்டறிந்தோம். அப்பொழுது அவர்கள் அதை செய்த போது அவர் நான் அதை வெறுக்கிறேனே என்றார். பெந்தேகோஸ்துக்கள் என்ன செய்தனர்? பெந்தேகோஸ்துக்கள் ஏற்ற தாழ்வுகளோடு ஆசார நுணுக்கம் வாய்ந்த பிரிவினராய் ஸ்தாபித்துக் கொண்டு கத்தோலிக்க சபையை முதல் தாய் ஸ்தாபனமாக உருவாக்கிவிட்டனர். சொற்ப அளவுள்ள சிறுபான்மையினராய் இருந்தவர்கள் ஒரு பக்கமாக வந்துவிடும்படி பலபந்தம் பண்ணப்பட்டனர். அது முதற்கொண்டே அது எப்போதும் அந்த விதமாக இருந்து வருகிறது. அவர்கள் 1500 வருடங்களாக இடிநிலையை அடைந்து அந்த சொற்ப அளவுள்ள சிறுபான்மையினர் அதில் தொடர்ந்து நீடித்து நிலை வந்திருந்தனர். ஆமே, அந்த நாள் யாரோ ஒருவர் கூறினார், அதாவது கத்தோலிக்க சபையை குறித்து சிந்தித்து பாருங்கள், எத்தனை பெரிய யுத்தங்களில் அது தொடர்ந்து நீடித்து நிலை வந்துள்ளது என்றார். பெரிய யுத்தங்களா? நிச்சயமாகவே. சட்டம் அவள் பட்சத்தில், தேசம் அவள் பட்சத்தில், அரசியலும் அவள் பட்சத்திலேயே உள்ளது. பரிசுத்தாவியை தவிர வேறொன்றுமே இல்லாதிருந்த அந்த சிறு பெந்தேகோஸ்தவை குறித்து சிந்தித்து பாருங்கள். ஆனால் அவள் அதில் தொடர்ந்து நீடித்திருந்தாள். இந்த காலையில் சரியாக இங்கே அவள் இன்னமும் ஜீவிக்கிறாள். அவள் என்னைக்குமாய் ஜீவிப்பாள் என்ற ஜீவனுள்ள அத்தாட்சியால் இருக்கிறாள். ஸ்தாபனமாயல்ல, பெந்தேகோஸ்தே விசுவாசிகளாய் அசலானவர்களாகவே அது உண்மை. இப்பொழுது ஈஸ்டருக்கு பிறகு செய்யப்பட்டு ஒரு தீர்மானம் செய்ய பலபந்தம் பண்ணப்பட்டது. மனிதன் ஒரு தீர்மானத்தை செய்ய வேண்டும், அவர்கள் அதை இப்பொழுது செய்ய வேண்டும். நான் இந்த விளக்க உரைகளை ஒரு தொகுப்பாக எடுத்து கூறிக்கொண்டிருக்கிறேன். இடைப்பட்ட நிலைமையே இல்லையே. சாத்தானின் புத்திரர்கள் இந்த கடைசி நாட்களில் முத்திரையிடப்படுவார்கள். இப்பொழுது ஒரு நேரம் உண்டு, அதாவது வேதம் அதை குறித்து உரைத்துள்ளது. அதாவது தேவனுடைய முத்திரையை பெற்றுக் கொள்ளாத எல்லோருமே மிருகத்தின் முத்திரையை பெற்றுக் கொண்டனர். மிருகத்தின் முத்திரை அவிசுவாசமாக இருக்கிறது என்பதை நாம் அறிவோம். முதல் முறையாக மிருகத்தின் முத்திரை எங்கே துவங்கினது என்று நீங்கள் கூறுவீர்களா? ஏதேன் தோட்டத்தில் மிருகத்தின் முத்திரையும் தேவனுடைய முத்திரையும் ஏதேன் தோட்டத்தில் கையாளப்பட்டது. சரியாக, அது ஈஸ்டரினூடாக ஆபேலின் மரணத்துக்காக சேத்தை பிறப்பித்ததினூடாக கையாளப்பட்டது. அது உண்மை. காயின் சாத்தானின் புத்திரனாயிருந்தான். அவன் ஏபால் வஞ்சித்த மிருகத்தின் புத்திரனாயிருந்தால் நீங்கள் அதை விரும்புகிற பிரகாரமா எது வேண்டுமானாலும் அழைக்கக்கூடும். கவனியுங்கள், தாயின் சாத்தானின் புத்திரனாயிருந்தான், அவர் ஏவாள் வஞ்சித்த மிருகத்தின் புத்திரனாயிருந்தான், நீங்கள் அதை விரும்புகிற பிரகாரமா எது வேண்டுமானாலும் அழைக்கக்கூடும். அவன் சாத்தானின் புத்திரனாயிருந்தான். அவன் என்ன செய்தான்? தேவன் அவன் மேல் ஒரு அடையாளத்தை போட்டு அவனை தேவனுடைய சமூகத்திலிருந்து வெளியே அனுப்பிவிட்டான். அது சரிதானே? அவன் தனக்கு ஒரு மனைவியை தெரிந்து கொண்டான், தேவனுடைய மந்தையில் இருந்தல்ல, ஆனால் அவனுக்கு ஒரு மனைவியை மற்றொரு தேசத்தில் நோ தேசத்திலிருந்து தெரிந்து கொண்டான். என்ன செய்தது? அது ஸ்தாபித்துக் கொண்ட போது உண்மையான பெந்தேகோஸ்து விசுவாசத்தை விட்டுவிட்டு ஸ்தாபனத்திலிருந்து ஒரு மனைவியை தெரிந்து கொண்டது. அது முற்றிலும் உண்மையே. இப்பொழுது அவள் என்ன செய்திருக்கிறாள்? பெந்தேகோஸ்து மனைவி எப்படி செய்ய துவங்குகிறாள் என்பதை பாருங்கள். அவள் என்ன கூறிக்கொண்டிருக்கிறாள் என்றும், அவள் என்ன செய்து கொண்டிருக்கிறாள் என்றும் அவளுடைய செய்கையையும் நோக்கி பாருங்கள். எப்படி என்று பாருங்கள். சரியாக பின்னால் நின்று இப்பொழுது துண்டிக்க முயற்சிக்கிறாள். அவள் முதலில் ஏற்றி நின்ற அதே காரியத்தை அவளதை வெட்டி வீழ்த்த அதை செயலிழக்க செய்து வெளியேற்ற முயற்சித்துக் கொண்டிருக்கிறாள். ஏனென்றால் அது அவளுடைய கோட்பாடுகளுக்கு விரோதமாய் உள்ளது. அது அங்கிருந்ததை போன்றே. ஆனால் அவளோ மீண்டும் ஒரு தீர்மானத்தை செய்ய பலவந்தம் பண்ணப்பட்டாள். அவளதை செய்ய வேண்டியதாயிற்று. அவளதை செய்தாக வேண்டியதாயிற்று. தேவனே, எனக்கும் என்னோடு நிற்க உள்ள என் சகோதரர்களுக்கும் உதவி செய்யும். தேவனே உதவி செய்யும். அங்கே தீரமுள்ளவர்களாய் நிற்க எங்களுக்கு உதவி செய்யும். அது ரத்த சாட்சியினுடைய ரத்தமாய் இருந்தாலும் கவலைப்படாமல் அங்கே நிற்போமாக. நான் ஆளுகை செய்ய வேண்டுமானால் நான் சண்டையிட வேண்டும். கர்த்தாவே, என் தைரியத்தை வர்த்திக்க செய்யுமே. அவருடைய பரிசுத்த ஆவியான ஜனங்களுக்கு மத்தியில் அசைபாடி அதே காரியங்களை செய்கிறதை நான் காணும் போது அவர் உயிர்த்தெழுந்த அதே இயேசு கிறிஸ்துவா இருக்கிறார் என்று நான் அறிந்து கொள்கிறேனே. ஆமேன். நான் அறிந்துள்ள வரையில் அதுவே அதை தீர்த்து வைக்கிறது. புரிகிறதா? ஆமேன். ரோமர் 4:25 முடிவாக ஆபிரகாமை குறித்து பேசப்படுகிறது. அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். எபேசியர் 4:30 பரிசுத்தாவி நித்தியத்திற்காக நம்மை முத்திரையிடுகிற தேவனுடைய ஈஸ்டர் முத்திரையாயிருக்கிறது. ஆமேன். நித்தியத்திற்காக நம்மை முத்திரையிடுகிறது தேவனுடைய பரிசுத்த ஆவியாயிற்று. ஓ, நீங்கள் மகிழ்ச்சியா இருக்கிறீர்களா? நீங்கள் ஈஸ்டருக்காக மகிழ்ச்சியா இருக்கிறீர்களா? நீங்கள் இந்த அனுபவத்திற்காக மகிழ்ச்சியா இருக்கிறீர்களா? முத்திரையிடப்பட்டு ஒரு ரகசியமான இடத்தில் தேவனோடு உள்ளே அடைபட்டிருங்கள். அவருடைய தெய்வீக கிருபையினால் தேவனோடு உள்ளே அடைபட்டிருங்கள். நம்முடைய மீட்பின் நாள் வரைக்கும் முத்திரையிடப்பட்டிருக்கின்றோம். அதுவே உண்மையான ஈஸ்டர் முத்திரையாயிருக்கிறது. நாம் எந்த நேரத்தை அடைந்துள்ளோம்? நடுப்பகல் 12:05 உள்ளன. நீங்கள் விசுவாசித்துக் கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் எல்லோருமே விசுவாசிக்கிறீர்களா? நாம் சற்று நேரம் நம்முடைய தலைகளை தாழ்த்துவோமாக.
Our heavenly Father,
எங்களுடைய பரலோக பிதாவே, நான் என்ன கூறுவேன் என்பது முக்கியமல்ல. அதே சமயத்தில் மனிதன் இந்த வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும். ஏனென்றால் அது இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. எங்கும் உள்ள மனிதர் உம்மை இப்பொழுதே அவர்களுடைய ஈஸ்டர் முத்திரையாக, உயிர்த்தெழுதலின் முதற்பலனாக, அவர்கள் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறார்கள் என்பதை அறிந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றே நான் ஜெபிக்கிறேன். எங்கே மரணம் ஒரு காலத்தில் மிதித்து நடைபோட்டதோ அங்கே இப்பொழுது ஜீவன் அதனுடைய ஸ்தானத்தை எடுத்துக் கொண்டுள்ளது. நீர் இன்னமும் அற்புதங்களை செய்கிறவர் என்றும், காரியத்தை நிகழ்த்துகிறவர் என்றும், நீர் இன்னமும் இயேசுவாய் இருக்கிறீர் என்றும் இந்த காலையில் இந்த சபையோருக்கு நீர் காட்ட வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். அந்த தூதனானவர் தன்னுடைய முதுகை கூட்டத்தாருக்கு இல்லை, சாராளுக்கு காண்பித்து அவள் என்ன கூறிக்கொண்டிருந்தாள் என்றும் சிந்தித்துக் கொண்டிருந்தாள் என்றும் கூறி தகப்பனாகி ஆபிரகாமுக்கு உறுதிப்படுத்தப்பட்டது போலவே நான் சற்று முன்பு கூறினதை அறிந்து கொள்வார்களாக. ஓ தேவனே, நாங்கள் அதை அடிக்கடி பார்த்திருக்கிறோமே. நாங்கள் உறுதி செய்தலையும் குமாரனை ஸ்தானத்தில் பொருத்துவதையும் பெயரளிப்பதையும் கண்டிருக்கிறோம். கர்த்தாவே, இந்த காரியங்கள் யாவும் சம்பவிக்கிறதை நாங்கள் கண்டிருக்கிறோம். நாங்கள் முடிவு காலத்தில் இருக்கிறோம் என்பதை நாங்கள் அறிந்துள்ளோம். இது ஓர் ஈஸ்டர் ஆயிருக்கிறது. அநேகர் நின்று கொண்டிருக்க கால்களிலோ சுளுக்கு போன்ற பிடிப்பு ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. இப்பொழுதோ பிதாவே, என்னால் கூற முடிந்த யாவும் நீர் உரைத்துள்ளதற்கு பிறகு அது நீர் கூறியிருக்கிறதின்படியா இருந்தாலுடைய அது ஒரு காரியத்தையும் பொருட்படுத்தாதே. நான் உம்முடைய வார்த்தையை உரைத்திருப்பேனே ஆனால் அப்பொழுது பிதாவே, நீர் அந்த வார்த்தையை உறுதிப்படுத்தும் தேவனாயிருக்கிறீர் என்றே நான் விசுவாசிக்கிறேன். நீரே அதை அருள வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, உம்முடைய ஆவியானது ஜனங்களுக்கு மத்தியில் வந்து ஜனங்களுக்கு இதை உறுதிப்படுத்துவதாக. நாம் நம்முடைய தலைகளை வணங்கியிருக்கையில் எங்கும் ஒருவேளை சுகவீனமாக இருப்பவர்கள் இங்கு இருக்கலாம், ஆனால் இங்கே ஜனங்களுக்கு மத்தியில் சுகவீனம் உண்டு என்பதில் சந்தேகமே கிடையாது. சுகவீனமாய் இருந்து பட்டணத்திற்கு வெளியிலிருந்து இங்கே வந்திருப்பவர்கள் எத்தனை பேர் என்பதை நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன். பட்டணத்திற்கு வெளியிலிருந்து வந்திருப்பவர்கள் உங்களுடைய கரத்தை உயர்த்துங்கள். நல்லது, அவர்கள் அப்படியே எங்கும் இருக்கின்றனர். சரி, நீங்கள் உங்களுடைய தலையை உயர்த்தலாம். நீங்கள் காணும்படி நான் அதை உங்களிடத்தில் கேட்கப் போகிறேன். பட்டணத்திற்கு வெளியிலிருந்து வந்துள்ள யாவரையுமே நான் அறிவேன். அதாவது பட்டணத்திற்கு வெளியிலிருந்து வந்துள்ளவர்களை எனக்கு தெரியாது. எனவே நீங்கள் உங்களுடைய கரத்தை உயர்த்தி நான் சுகீனமாக இருக்கிறேன் என்று கூறுங்கள். நான் இப்பொழுது ஒரு பொதுவான யோசனையை பெற்றுக் கொள்ளும்படியாக எங்கும் உங்களுடைய கரத்தை உயர்த்துங்கள். இங்கே இங்கே இந்த மூலையினூடாக பின்னாக பின்னால் சரி. இப்பொழுது இங்கே ஒரு சவால் உள்ளது. நான் பிரசங்கித்துள்ள இது சத்தியமாயுள்ளதா? அப்படியானால் அதை நிகழ்த்த தேவன் கடமைப்பட்டுள்ளார். அவர் இதை காத்துக் கொள்ளவில்லை என்றால் அப்பொழுது உயிர்த்தெழுதலே இல்லை. அவர் அதை காத்துக் கொள்வாரையானால் அப்பொழுது உயிர்த்தெழுதலின் உறுதியாயிருக்கிறது. அவர் மறிக்கவில்லை என்றும் ஆனால் அவர் ஜீவன் உள்ளவராய் இருக்கிறார் என்ற ஈஸ்டர் முத்திரையை அது காண்பிக்கிறது. அப்படியானால் அதை இகழ்வது பரிசுத்த ஆவிக்கு விரோதமான தூஷணமாயிருக்கும். அது மன்னிக்க முடியாதாயிருக்கிறது. இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் இந்த கூட்டத்திற்குள் வருவாரானால் நாம் ஜனங்களை சற்று மேலே எழும்பி நிற்க செய்யலாம் என்று நான் எண்ணினேன். ஆனாலும் நம்மால் ஒரு ஜபவரிசையை அமைக்க முடியாது. இங்கே பாருங்கள், இங்கே நெருக்கமடைந்து காணப்படுகின்றனர். பீடத்தின் மேலும் எங்கும் சிறு பிள்ளைகள் உள்ளனர். எனவே நம்மால் ஒரு ஜபவரிசையை அமைக்க முடியாது. ஆனால் பாருங்கள், நான் உங்களை ஒரு காரியம் கேட்க விரும்புகிறேன். அவர் ஒரு இடத்தில் இருக்கிறாரா அல்லது அவர் சர்வ வியாபியா இருக்கிறாரா? அவர் எங்கும் இருக்கிறார். நான் உங்களை அறியேன் என்றும் நீங்கள் இங்கு அந்நியர்களா இருக்கிறீர்கள் என்பதற்கும் நீங்கள் உங்கள் கரத்தை உயர்த்தியிருந்தீர்கள் என்றும் என்னால் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? கூடாரத்தில் உள்ள எவரும் எனக்கு இப்பொழுது வேண்டியதில்லை. பாருங்கள், நான் உங்களை பின்னர் பார்ப்பேன். ஆனால் வெறுமனந்த ஜனங்கள், அதாவது இது நான் அறியாத ஜனங்கள், பட்டணத்திற்கு வெளியிலிருந்து வந்துள்ளவர்களை நீங்கள் காணலாம். அது சரியா அல்லது இல்லையா என்று பரிசுத்த ஆவியானவரே பேசட்டும். அவரே பேசட்டும். அப்பொழுது என் வார்த்தைகள் ஒரு காரியமாக இருக்கும். அது தேவனுடைய வார்த்தையாக இருந்தால் தேவன் அந்த வார்த்தையை காத்துக் கொள்வார். இப்பொழுது நினைவிருக்கட்டும், பெந்தேகோஸ்தேக்கள் அசலான தேவனுடைய உண்மையான விசுவாசிகள் எப்பொழுதுமே சிறுபான்மையினராகவே இருந்து வந்துள்ளனர். அவர்கள் எள்ளி நகைக்கப்பட்ட பரிகாசம் பண்ணப்பட்ட ஒரு கூட்டமாக இருக்கிறார்கள். ஜனங்கள் அந்த வழியை தெரிந்து கொள்ள விருப்பமுடையவர்களாக இருப்பதில்லை. அவர்கள் லூத்தரன்களாக இருந்த போது தேவன் அவர்களுக்கு நீதிமானாக்கப்படுதலை அளித்தார். அவர்கள் துன்பப்படுத்தப்பட்டு பரிகசிக்கப்பட்டு ரத்த சாட்சிகளாகவும் கூட கொல்லப்பட்டனர். ஆனால் லூத்தருடைய காலம் சென்ற பிறகு, மார்ட்டின் லூத்தரின் மரணத்துக்கு பிறகு அது ஸ்தாபனமாகிவிட்டது. லூத்தர் எந்த சபையும் ஸ்தாபிக்கவில்லை. இல்லையா, அவருக்கு பின் வந்த ஜனங்கள் சபையையும் ஸ்தாபனமாக்கினர். வெஸ்ட்லி ஒருபோதும் எதையுமே ஸ்தாபனமாக்கவில்லை. இல்லையா, அது அவருக்கு பின் வந்த ஜனங்கள் செய்ததாக இருந்தது. இப்பொழுது பெந்தேகோஸ்தேக்களுக்கு பிறகு பெந்தேகோஸ்தேக்கள் எதிலிருந்து வெளியே வந்தார்களோ அதற்குள்ளேயே ஸ்தாபனமாகி வந்து விட்டனர். பார்த்தீர்களா? ஆனால் அங்குதான் நாம் நம்முடைய கோட்பாடுகளுக்குள்ளாக திரும்பிச் செல்கிறோம். பாருங்கள், தேவன் ஒரு ஸ்தாபனத்தை ஏற்றுக்கொள்கிற எந்த சபையும் அந்த நிமிடத்திலேயே மிருகத்தின் முத்திரையை தரித்துக் கொள்கிறது. நான் அதை வேதாமத்தின் மூலம் நிரூபிக்க முடியும். சபையில் உள்ள தனிப்பட்ட நபர்கள் அல்ல, ஆனால் சபை முறைமை. ஏனென்றால் சபை முறைமை கத்தோலிக்கமாய் உள்ளது. கத்தோலிக்கம் அது உலகளாவிய ஒவ்வொரு காரியத்தையும் அதற்குள் எடுத்துக் கொள்ள செய்கிறது. புரிகிறதா? அவள் ஒரு வேசி என்றும் அவளுடைய குமாரத்திகளும் விபச்சாரிகள். வேசிகள் என்று வெளிப்படுத்தும் விசேஷம் 17 அதிகாரத்தின் மூலம் என்னால் நிரூபிக்க முடியும். ஒவ்வொரு ஸ்தாபனமும் அது ஒரு வேசியின் போக்கை ஏற்றுக்கொள்ளும் போது சரியாக அவள் என்ன செய்துள்ளாள் என்று கவனித்தாள், அவளுடைய தாய் செய்த விதமாகவே சரியாக அதை செய்து விட்டிருப்பாள். எனவே அவள் துரிதமாக இப்பொழுது சபையில் உள்ள ஜனங்கள் அல்ல, மெத்தோடிஸ்டுகள் உண்மையான ஜனங்களாய் உள்ளனர். நியாயத்திற்பு பூமியை தாக்க ஆயத்தமாக கொண்டிருக்கும் போது இப்போது நம்ம எதிர்நோக்கி உள்ள இந்த மகத்தான நேரத்தில் அந்த சபைக்கு என்ன சம்பவிக்கும் என்பதை கர்த்தர் உரைத்து காண்பித்தார் என்பதை நீங்கள் ஒலிநடாவில் கேட்டு புரிந்து கொள்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். ஆனால் அவருடைய தலையாய புருஷன் மறித்து போய்விட்டிருந்தார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆனால் எலியா தன்னுடைய வனாந்திர பிரயாணத்திலிருந்து திரும்பி வந்தபோது அவள் ஒரு விதவையாயிருந்தாள். அவள் ஒரு விதவையாயிருந்தாள். எலியா அவளிடத்தில் அனுப்பப்பட்டான். அவளுடைய தலையான புருஷன் மறித்த பிறகு அப்பொழுது அவள் அந்த தீர்க்கதரிசி கூறுவதை கேட்க மகிழ்ச்சியாயிருந்தாள். பாருங்கள், அவளுடைய ஸ்தாபனம் சபைகளின் சங்கத்திற்குள்ளாக சேர்ந்து விட்டது. அவள் எங்கே இருந்தாள் என்பதை அவள் கண்டாள். என்ன நிறைவேறும் என்று தீர்க்கதரிசி கூறியிருந்தானோ அதை ஏற்றுக்கொள்ள சித்தமுள்ளவளாயிருந்தாள். தேவன் அவளை அப்பொழுதும் நேசித்து தீர்க்கதரிசியை அங்கே அனுப்பி அவன் யோர்தானை கடக்கும் வரைக்கும் பஞ்சம் முற்றுபெறும் வரை அவளை உயிரோடு காத்துக் கொண்டார். ஆம், அது உண்மையே. அங்கே எலியாவில் கர்த்தருடைய வருகை குறித்து என்ன ஒரு அழகான காட்சி உள்ளது. பரிபூர்ணம். இந்த செய்தி கடைசி நாட்களில் எலியா தீர்க்கதரிசியின் மூலமாக கொடுக்கப்பட வேண்டியதாக உள்ளது என்பது நினைவிருக்கட்டும். அவனுடைய ஆவி சபையின் மேல் இருக்கும். சரியாக உண்மையே. எலியா என்ற வார்த்தைக்கு என்ன பொருள் என்று உங்களுக்கு தெரியுமா? சரி, இப்பொழுது நாம் ஜெபம் செய்வோமாக. பரிசுத்த ஆவியானவர் தாமே, ஜனங்களே, நான் உங்களை ஒரு காரியம் கேட்க விரும்புகிறேன். இப்பொழுது நீங்கள் பாருங்கள், தேவன் ஒரு ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறாரா? அவர் தற்பொழுது இருக்கிறாரா? அப்படியானால் அவர் இப்பொழுது இருப்பாரானால் நான் உங்களை ஒரு காரியம் கேட்க விரும்புகிறேன். இப்பொழுது நான் கூறியிருப்பதற்கு பிறகு இங்கே எத்தனை பேர் அது சத்தியமாய் இருக்கிறது என்று விசுவாசிக்கிறீர்கள்? இங்கே எவரேனும் சகோதரன் பிரணாம், நான் ஒரு கிறிஸ்தவன் அல்ல, நான் கிறிஸ்தவனாய் இருக்க விரும்புகிறேன், எனக்காக ஜெபியுங்கள் என்று கூற விரும்புகிறீர்களா? என்னால் இங்கே மேலே எந்த பீடத்திலும் அழைப்பு விடுக்க இயலாது. ஏனென்றால் என்னால் முடியவில்லை. எனவே அப்படியே உங்களுடைய கரங்களை உயர்த்தி எனக்காக ஜெபியுங்கள் என்று கூறுங்கள். இந்த கட்டிடத்தில் எவரேனும் இருக்கிறீர்களா? தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அது அருமையாயிருக்கிறது. சரி, தேவன் சுற்றிலும் எங்குமுள்ள உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, நல்லது. சரி, இப்பொழுது இதை போன்ற ஒரு செய்திக்கு பிறகு உங்களுக்கு ஒரு உரிமை உண்டு. நீங்கள் என்னை கூப்பிட உரிமை உண்டு. அதாவது சகோதரன் பிரணாமே, நீர் எங்களுக்கு ஏதோ ஒரு காரியத்தை பிரசங்கித்திருக்கிறீர். அதாவது இந்த கடைசி நாட்களில் நீர் அவரை நிகழ்த்தின போது அவர் தேவனாய் இருந்தார் என்று காண்பித்த போது அதுவே கடைசி அடையாளமாக இருந்தது என்று கூறினீரே என கூறலாம். ஒரு யூத பிரசங்கியார் அன்று நாள் கூறினதை நான் கேட்டேன். சிவப்பான கிடாரி என்பதன் பேரிலான பலியை குறித்து என்னுடைய செய்தியின் மூலம் அந்த மனிதன் ஒரு சபையிலிருந்து வெளியே வந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார். அவர் அநேக வருடங்களாக ரபிகளின் ஒரு வழிமரபினூடாக முற்காலத்தில் 400 அல்லது 500 ஆண்டுகளாக இருந்து வந்த எல்லா ரபிகளைப் போன்றும் வளர்க்கப்பட்டிருந்தார். அந்த மனிதன் என்னுடைய செய்தியை கேட்டவுடனே ஒரு கூட்டத்திற்குள்ளாக நழுவி வந்து சிவப்பு கிடாரி என்பதை கேள்விப்பட்டு அதன் மூலம் கிறிஸ்தவ மார்க்கத்திற்குள்ளாக மனமாற்றம் அடைந்தார். அன்றொரு நாள் ஒரு சபையில் நின்று ஒன்றுக்கு பதிலாக 3 தேவர்கள் இருந்தனர் என்பதை எவருமே விசுவாசிக்க மாட்டார்கள் என்று கூறினாரே. அவர் அந்த நேரம் வரையில் ஒரே தேவனில் விசுவாசம் கொண்டவராக இருந்தார். அவர் வேறேதோ ஒரு காரியத்தை செய்வதற்கு பதிலாக பின்மாற்றம் அடைந்து போனார். ஆபிரகாமிடம் அவர்கள் மூவரும் வந்தபோது, அதாவது பிதா குமாரன் பரிசுத்தாவி என்ற மூவரும் ஆபிரகாமிடம் வந்தனர் என்று அவர் கூறினார். இப்பொழுது இதை கவனிக்க வேண்டும் என்றும் நீங்கள் ஒரு காரியத்தை நினைவில் வைத்துக் கொள்ளும்படி நான் விளக்க விரும்புகிறேன். அவர்கள் மூவரும் ஒன்று சேர்ந்து வருவதை ஆபிரகாம் கண்டபோது அவன் ஆண்டவன் வார்களே என்று கூறாமல் ஆண்டவரே என்றே கூறினான். ஆனால் லோத்து, அவனுடைய ஸ்தாபன சகோதரன், அவன் அவர்களை இருவரை கண்டபோதே அவன் ஆண்டவன் வார்களே என்று கூறினான். அதுவே நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்பதை காண்பிக்கிறது. புரிகிறதா? லோத்து அவர்களை ஆண்டவன் மார்களே என்று அழைத்தான். ஆபிரகாம் அவர்கள் மூவரையும் கண்டபோது ஆண்டவரே என்று அழைத்தான். அந்த மூவர்களில் ஒரே ஒருவர் மாத்திரமே ஆண்டவராய் இருந்தார். அது உண்மை, ஏலோகிம். அதன் பின்னர் அங்கு சென்ற அந்த 2 தூதர்களும் செய்தியாளர்களே என்று வேறொன்றுமில்லை. லோத்து அந்த பெரிய திருத்துவ சகோதரன் அவர்களை தன்னுடைய ஆண்டவன்மார்கள் என்று அழைக்க விரும்பினான். உங்களுக்கு தெரியும், உள்ளே வாருங்கள் என்றான். உலகத்தின் காரியங்களோடு அவன் அங்கே இருந்த காரணத்தால் அவன் என்ன நிலைமைக்குள்ளா இருந்தான் என்று பார்த்தீர்களா? அவனுடைய மனைவியும் அங்கிருந்த அவனுடைய எல்லா குமாரத்திகளும் மற்ற உலகத்தாரைப் போன்றே தங்களுடைய குளிர்ந்த சம்பிரதாயமான சபையில் இருந்தனர். அந்த விதமாகவே நீங்கள் இருக்கிறீர்கள். தூதன் என்ன செய்தார்? அவர் தேவனாகிய கர்த்தராய் இருந்தார் என்பதை அவர் நிரூபித்தார். இப்பொழுது நான் பேசிக் கொண்டிருக்கிற இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து அவர் இன்னமும் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிறார் என்று அவரே நிரூபிக்கட்டும். அந்த ஒருவராய் இருந்தது அவரே என்று அவரே நிரூபிக்கட்டும். இப்பொழுது நீங்கள் ஜெபியுங்கள். இப்பொழுது நீங்கள், நான் மீண்டும் கேட்கட்டும், இங்குள்ள எத்தனை பேர், நாம் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு ஒரு சிறு பகுதியினரை எடுத்துக் கொள்வோம், இங்குள்ள எத்தனை பேர் இங்கே சுகவீனமா இருக்கிற நீங்கள், உங்களை எனக்கு தெரியாது, உங்களை அறியேன், நீங்கள் அந்நியர்களா இருக்கிறீர்கள், தேவன் உங்களை குணப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? உங்களுடைய கரத்தை உயர்த்துங்கள். இப்பொழுது இங்கே இந்த கூட்டத்தாரினூடாக நாம் நோக்கி பார்ப்போமாக. சரி சரி, இப்பொழுது ஒரு நிமிடம் உங்களுடைய கரங்களை கீழே தொங்க விடுங்கள். தேவனே பேசட்டும். இப்பொழுது நான் என்னுடைய கரத்தை உயர்த்தினேன், எனக்கு அவர்களை தெரியாது, அவர்களை அறியேன். இப்பொழுது அவர் இன்னமும் தேவனாய் இருப்பாரானால் அப்பொழுது அவர் அதே காரியத்தை செய்ய மாட்டாரா? அந்த ஸ்திரீ அந்த அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். ஸ்திரீகளாகிய உங்களில் சிலர் அல்லது உங்களுடைய கரத்தை உயர்த்தி இருந்த உங்களில் சிலர் அங்கு எங்கோ ஒரு பெண்மணி இருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். எங்கே? கடைசியில் உள்ள அந்த சிறு பெண்மணி. நீங்கள் உங்களுடைய கரத்தை உயர்த்தினீர்களா? சரி, நீங்கள் உயர்த்தி இருந்தீர்களா? சரி, நான் உங்களுக்கு ஒரு அணியனா இருக்கிறேன், நான் உங்களை அறியேன். சரி, அவர் இன்னமும் உங்களுடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடிய பிரதான ஆசாரியா இருப்பாரையானால் நீங்கள் சற்று பாருங்கள். நான் உங்களை என்னுடைய ஜீவியத்தில் ஒருபோதும் கண்டதே இல்லை. நீங்கள் எனக்கு ஒரு அந்நியராக இருக்கிறீர்கள். எனக்கு உங்களை குறித்து ஒன்றுமே தெரியாது. தேவன் உங்களை அறிந்திருக்கிறார். அவர் தம்முடைய பரிசுத்த ஆவியினால் எனக்கு வெளிப்படுத்தக் கூடுமானால் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவானவர் இங்கு வந்து என்னுடைய ஆவியில் ஒரு தற்காலிக உயிர்த்தெழுதலை எனக்கு தருவாரானால் அப்பொழுது அந்த என்னுடைய ஆவியானது இப்பொழுது விலகி செல்ல அவருடைய ஆவியானது உள்ளே வருகிறது. அப்பொழுது அவர் உயிரோடு இருக்கிறாரா அல்லது இல்லையா என்று உங்களை அறிந்து கொள்ளும்படி செய்கிறார். இப்பொழுது எனக்கு உங்களை தெரியாது, அது நான். எனக்கு என்னுடைய ஆவியில் நான் உங்களை அறியேன். ஆனால் அவர் உங்களை அறிந்திருக்கிறார். ஆனால் அவர் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவா இருக்கிறார் என்று நிரூபிக்கும்படியாக என்னுடைய சரீரத்தை கடனாக வாங்க விரும்புகிறார். நான் அதை அவருக்கு கடனாக அளிக்க அவருக்கு அதை அளிக்க அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கிறேன். அவரால் அதிலிருந்து எந்த காரியத்தையும் செய்ய முடியும். நீங்கள் இங்கு என்னத்திற்காக இருக்கிறீர்கள் என்பதை தேவன் என்னிடம் கூறுவாரையானால் நீங்கள் அதை விசுவாசிப்பீர்களா? நீங்கள் விசுவாசிப்பீர்கள். உங்களுக்கு நாளப்புடைப்பு சார்ந்த நரம்பு கோளாறு உள்ளது. அது உண்மையானால் உங்களுடைய கரத்தை உயர்த்துங்கள். உங்களுக்கு அதைவிட வேறொன்றும் உண்டு. ஒரு குடலிறுக்க நோயும் உள்ளது. அது உண்மை. நீங்கள் இந்த பட்டணத்திலிருந்து வரவில்லை. நீர் ஒஹையாவில் உள்ள லைமாவில் இருந்து வருகிறீர். உங்களுடைய பெயர் திருமதி ஸ்டார்டர்ட். அது உண்மை. உங்களுடைய கணவர் உங்களுக்கு பின்னாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அது உண்மை. அவருடைய தொல்லை என்னவென்று தேவனால் எனக்கு கூற முடியும் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? அவருக்கு அவருடைய முதுகிலே கோளாறு உண்டு. அவர் தன்னுடைய முதுகு வலியினால் அவதியுற்றுக் கொண்டிருக்கிறார். அது உண்மையானால் ஐயா உங்களுடைய கரத்தை உயர்த்துங்கள். நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? இங்கே கீழே உள்ள மற்ற யாரோ ஒருவர் தன்னுடைய கரத்தை உயர்த்தியிருந்தவர் இங்கே கீழே உள்ளவர். இதோ அங்கே அந்த பெண்மணி. சரி, நான் உங்களை அறியேன். அது அங்கே உங்களுக்கு பக்கத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிற உங்களுடைய கணவர். உனக்கு தேவையா இருந்து கொண்டிருக்கிற காரியம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகமாய் உள்ளது. அது உண்மையானால் உன்னுடைய கரத்தை உயர்த்து. அது உண்மை. சரி, கர்த்தரின் மேல் விசுவாசமாயிரு, சந்தேகப்படாதே. தொலைவில் இருந்து யாரோ ஒருவர் வருவதை கண்டேன், ஆனால் அது எங்கிருந்து என்று என்னால் கூற முடியவில்லை. ஆம், இங்கு ஒரு மனிதன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். நான் அவரை இப்பொழுது காண்கிறேன். அவரும் கூட எனக்கு ஒரு அந்நியராயிருக்கிறார். உங்களுக்கு பித்தப்பை கோளாறும் எலும்பு உட்புழை கோளாறும் உள்ளது. நீங்கள் இந்த இடத்திலிருந்து வரவில்லை, நீங்கள் ஜார்ஜியாவில் ஹம்பர்மில்லை போன்று அழைக்கப்படும் ஒரு இடத்திலிருந்து வருகிறீர்கள். சரி, இப்பொழுது விசுவாசித்து வீட்டிற்கு திரும்பி சென்று சுகமடையுங்கள். நீங்கள் உங்களுடைய முழு இதயத்தோடு விசுவாசிக்கிறீர்களா? இங்கே சரியாக பின்னால் ஒருவர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அந்த ஒளியானது அந்த நபரின் மீது நின்று கொண்டிருக்கிறது. அவர்கள் ரட்சிக்கப்படாமல் புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டுள்ள அன்பான ஒருவருக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். விசுவாசியுங்கள், விசுவாசமுடையவர்களாயிருங்கள், சந்தேகப்படாதீர்கள்.
I'm just watching.
நான் அப்படியே கவனித்துக் கொண்டிருக்கிறேன். இதோ அது இங்கே முடிந்துவிட்டது. அந்த பெண்மணி தன்னுடைய தலையை தொங்கவிட்டுக் கொண்டு ஜெபித்துக் கொண்டிருந்தாள். அவளுக்கு அவளுடைய பாதத்திலும் அவளுடைய முழங்கால்களிலும் கோளாறு உள்ளது. எனக்கு உங்களை தெரியாது. எனக்கு தெரியுமா? நாம் அந்நியர்களாயிருக்கிறோம். உங்களுடைய கரத்தை உயர்த்துங்கள். நீங்கள் திரும்பி நியூ ஹாம்ஸ்பெயரில் உள்ள உங்களுடைய இல்லத்துக்கு செல்லுங்கள். அங்கிருந்துதான் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். விசுவாசியுங்கள், கர்த்தர் உங்களை சுகப்படுத்துவார். ஒரு பெண்மணி அங்கே பின்னால் ஒரு சிறு பெண்ணோடு அமர்ந்து அவளுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறாள். சிறுநீர் பிரிக்க தொல்லையோடு அங்கே பின்னால் அமர்ந்திருக்கிறாள். அவளும் கூட ஜார்ஜியாவிலிருந்து வந்திருக்கிறாள். திருமதி காசன், நீங்கள் உங்கள் முழு இதயத்தோடு விசுவாசிப்பீர்களேயானால் நலமாயிருக்குமே. நீங்கள் அதை ஏற்றுக்கொள்வீர்களா? சரி, அப்படியானால் வீட்டுக்கு போய் குணமடையுங்கள். எனக்கு அந்த ஸ்திரீயை தெரியாது. அவளை என் ஜீவியத்தில் ஒருபோதும் கண்டதே இல்லை. நாம் ஒருவருக்கு ஒருவர் அந்நியர்களாய் இருந்தால் பெண்மணியே, உன்னுடைய கரத்தை அசைத்து காட்டு. சரி, இதோ இன்னொருவர். ஒரு மனிதன் இங்கே பின்னாக அமர்ந்திருக்கிறார். அவரும் கூட ஜார்ஜியாவிலிருந்து வந்திருக்கிறார். அவரை எனக்கு தெரியாது. அவரை ஒருபோதும் கண்டதே இல்லை. ஆனால் நான் அவர் அந்த பீச் தேசத்திலிருந்து வருகிறதை கண்டேன். சரி, அவருக்கு ஈரலில் ஒரு கோளாறு உள்ளது, அது உண்மை. மற்ற மூட்டு வலியும் உள்ளது. அவர் பின்னால் உள்ள இருக்கையை அமர்ந்து கொண்டிருக்கிறார். ஐயா, நீங்கள் உங்கள் முழு இதயத்தோடு விசுவாசிக்கிறீர்களா? சரி, திரும்பி சென்று சுகமடைவீர்களாக. உங்களுக்கு பக்கத்தில் யாரோ ஒருவர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். ஒரு பெண்மணி பின்னால் உள்ள பிந்தின வரிசையில் இருக்கிறார். இல்லை, அது அவளுக்காக அல்ல, அவள் தன்னுடைய பிள்ளைக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறாள். அது உண்மை. பெண்மணியே, உங்களுடைய மகனோடு உள்ள காரியம் என்னவென்பதை தேவனால் எனக்கு சொல்ல முடியும் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? நான் உங்களுக்கு ஒரு அணியனாயிருக்கிறேன். ஆனால் தேவன் உங்களை அறிந்திருக்கிறார். குடற்புண் மற்றும் மனநிலை பாதிப்பு கோளாறு அவன் இங்கு இல்லை. ஒஹையாவில் உள்ள டெய்டனில் இருக்கிறான். அது உண்மையானால் உன்னுடைய கரத்தை உயர்த்து. இப்பொழுது விசுவாசியுங்கள். அவர் ஜீவிக்கிறார் என்று உங்களுக்கு தெரியுமா? அவர் நேற்று மிந்து மாறாதவராக இருக்கிறார். குறைந்தபட்சம் 8 அல்லது 10 பேர் உள்ளனர். நான் அவர்களை என் ஜீவியத்தில் ஒருபோதும் கண்டதே இல்லை. அது உண்மைதானே? இப்பொழுது பரலோகத்தின் தேவன் தாமே இப்பொழுது இங்கு இருக்கிறவர் இவர்களை சுகப்படுத்தி நலமடைய செய்வாராக. நல்லது. அது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்திலிருந்து வருகிறது. என்னிடத்தில் இருந்து அல்ல. சிந்தனைகளை பகுத்தறியக்கூடிய தேவன் தாமே. இயேசு கிறிஸ்து நேற்றுமின்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்பதை அவர் தாமே நிரூபிக்கும்படியாக அவரே முன்வந்து வியாதியஸ்தரை சுகப்படுத்துவாராக. அவர் என்னென்னைக்குமாய் தேவனாய் இருக்கிறாரே, நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? இப்பொழுது எத்தனை பேர் அவரை இப்பொழுது விசுவாசித்து அவரை இரட்சகராக, சுகமளிப்பவராக, ஒரு அபிஷேகிப்பவராக, வரப்போகும் ஒரு ராஜாவாக ஏற்றுக்கொள்ள விரும்புகிறீர்கள்? இயேசுவின் நாமத்தில், ஓ அல்லேலூயா! என்ன ஈஸ்டர் முத்திரை, பிழையற்ற ஈஸ்டர் முத்திரை ஆயிற்று. அடுத்த காரியம் என்ன? வரப்போகும் குமாரனை சந்திப்பதற்கு இந்த சரீரத்தின் மருவமாகுது. நாம் ஒரு நிமிடத்திலே ஒருமை போடுதலே நாம் மருவமாக்கப்படுவோம். உங்களுக்கு வேண்டுமானால் எல்லா முத்திரைகளையும் உங்களுடைய தாளில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் உண்மையான இயேசு முத்திரை மனித இதயத்தில் உள்ள பரிசுத்த ஆவியாக இருக்கிறது. நீங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறீர்களா? அவருடைய உயிர்த்தெழுதலில் நீங்கள் விசுவாசம் கொண்டிருக்கிறீர்களா? அவர் எந்தெந்தைக்குமாய் உயிரோடு இருக்கிறார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? அவர் இங்கே இருக்கிறார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? அவரை உங்களுடைய இரட்சகராக, உங்களுடைய சுகமளிப்பவராக, உங்களுடைய தேவனாக, வருகின்ற உங்களுடைய ராஜாவாக இப்பொழுதே நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? உங்களுடைய முழு இதயத்தோடு விசுவாசியுங்கள். இந்த உருமாள்களை தேவனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவைகளின் மேல் ஜெபிக்கிறோம். அநேக ஜனங்கள் அவைகளை அபிஷேகிக்கின்றனர். அவர்கள் பவுலின் சரத்திலிருந்து உருமாள்களையும் கச்சைகளையும் எடுத்து போட்ட போது அவர்கள் சுகமாக்கப்பட்டனர் என்று நான் நம்புகிறேன். நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? இப்பொழுது இன்னும் இங்கே சுகமாக இருக்கிறவர்கள் எத்தனை பேர்? இப்பொழுது கூடாரத்தை சார்ந்த ஜனங்கள், இங்கே இந்த நகரை சுற்றிலும் உள்ளவர்கள், இங்கே சுற்றிலும் இருக்கிறவர்கள், இங்கே சுற்றிலும் இருக்கிற நீங்கள் இப்பொழுது உங்களுடைய கரங்களை உயர்த்துங்கள். அவர் இங்கு இருக்கிறார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? பரிசுத்த ஆவியானவர் இங்கு இருக்கிறார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? இப்பொழுது காத்திருங்கள். நாம் ஏன் வேற ஏதோ காரியத்துக்காக காத்திருக்கிறோம்? அவர் இங்கு இருக்கிறார். ஆகையால் நாம் அதன் பேரில் செயல்படுவோமே. சார்லி, நீ என்ன நினைக்கிறாய்? ஆமென், அல்லேலூயா! ஓ, அது சம்பவிக்க வேண்டியதாக உள்ளது. என்னால் எவரையும் சுகப்படுத்த முடியாது, என்னால் அதை செய்ய முடியாது, சுகப்படுத்த எனக்குள் ஒன்றுமே கிடையாது. ஆனால் இப்போது என் மேல் இருக்கிற இந்த ஆவியை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களேயானால் அதை இனி ஒருபோதும் உங்களை சந்தேகிக்கும்படி செய்ய பாதாளத்தில் போதுமான பிசாசுகள் இருந்தாலும் கூட முடியாது. நீங்கள் சுகமடைந்தாக வேண்டும். நான் சுகமளிப்பவன் அல்ல, அவர் சுகமளிப்பவராய் இருக்கிறார். என்னால் தரிசனங்களை காண முடியாது, அவரே பேசுகிறவராய் இருக்கிறார். இது வெறுமன அவர் உபயோகப்படுத்திக் கொண்டிருக்கிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது. இப்பொழுது அந்த மாறாத தேவன் விசுவாசிக்கிறவர்களை இந்த அடையாளங்கள் பின்தொடரும் என்றார். இங்கே எத்தனை பேர் விசுவாசிகளாய் இருக்கிறீர்கள்? நீங்கள் ஒரு விசுவாசியா இருக்கிறீர்கள் என்ற அடிசைமுடிவுகளா இருக்கிறீர்களா? நல்லது. அவர் விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன அவர்கள் வியாதிஸ்தர் மேல் கையில வைத்தால் அவர்கள் சுஸ்தமாவார்கள் என்றார். அது சரிதானே? இப்பொழுது நீங்கள் உங்களுடைய கரங்களை ஒருவர் மற்றொருவர் மீது வையுங்கள். உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் நான் ஜெபிக்கட்டும். ஓ தேவனே, ஓ சகோதரனே, ஏதோ காரியம் சம்பவித்தாக வேண்டியதாக இருக்கிறது. ஏதோ காரியம் அப்படியே சம்பவித்தாகத்தான் வேண்டியதாக இருக்கிறது. ஓ மகத்தான ஈஸ்டர் முத்திரையே, நீர் குட்டையில் உள்ள லீலி புஷ்பமாய் இருக்கவில்லை, ஆனால் பள்ளத்தாக்கில் லீலியாய் இருக்கிறீரே. நீர் அன்றொரு நாள் அந்த பையனின் ஊடாக உரைத்தீர். நீர் உம்முடைய வார்த்தையின் மூலமே வந்திருக்கிறீர். நீர் சத்தியமாய் இருக்கிறீர் என்று நீர் வெளிப்படுத்தினீர். கர்த்தாவே, நீர் சத்தியமாய் இருக்கிறீரே. நீர் உயிர்த்தெழுதலாய் இருக்கிறீர். நீர் நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்னென்றைக்கு அறியாமலும் இருப்பான். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்றீர். நான் இருக்கிறேன், நான் இருப்பேன், நான் இருந்தேன் என்றல்ல, நான் இப்பொழுதே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். இந்த அற்புதங்களை நிகழ்த்தின அதே ஒருவர் தான் இந்த வார்த்தையை பிரசங்கித்தவராயிருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை தீர்க்க தரிசிக்கு உண்டானது என்று வேதம் கூறவில்லையா? அந்நாட்களில் அவர்கள் உண்மையான தேவனுடைய வெளிப்பாட்டை கண்டறிய யாரிடத்தில் சென்றனர்? தீர்க்க தரிசியினிடத்திலா இருந்தது? அவன் ஒரு தீர்க்க தரிசியா இருந்தான் என்று அவர்கள் எப்படி அறிந்து கொண்டனர்? காரணம், அவன் ஒரு தீர்க்க தரிசியின் அடையாளத்தை, தீர்க்க தரிசியின் முத்திரையை உடையவனாயிருந்தார். அப்படியானால் தீர்க்க தரிசி யாராயிருந்தார்? பரிசுத்த ஆவியாயிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் வார்த்தை எழுதினார். பரிசுத்த ஆவியானவரே, நான் இல்லையே, அவரே, அந்த ஒருவரே. நான் சற்று முன் உங்களுக்கு கூறினேன், அவர் என்னுடைய சரீரத்தை எடுத்துக்கொண்டார், அவரை என்னுடைய நாவை எடுத்துக் கொள்கிறார், என்னுடைய கண்களை எடுத்துக் கொள்கிறார். ஏனென்றால் நான் அதை அவரிடத்தில் சமர்ப்பிப்பேன் என்று அவர் அறிந்திருந்தார். எனவே அவர் வந்து நான் அதை செய்யும்படி செய்தார். எனவே அது நான் அல்லவே, அது அவராயுள்ளது. அங்கே வெளியே உங்களோடு இருப்பது நான் அல்ல, அங்கே வெளியே உங்களோடு இருப்பது அவராகும். அவரே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறார். ஓ தேவனே, தேவனே, அதை விசுவாசியுங்கள். ஓ ஜனங்களே, அவரை விசுவாசியுங்கள், அவரை விசுவாசியுங்கள், அவர் இங்கே இருக்கிறார். இப்பொழுது அங்கே நின்று கொண்டிருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய சொந்த ஜபத்தில் விசுவாசமுடையவர்களாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நான் என்ன கூறப்போகிறேன் என்பதிலும் நீங்கள் விசுவாசமாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அவர் உங்களை சுகப்படுத்தும்படி நான் கேட்டுக்கொள்ள போகிறேன். ஒவ்வொரு பாவத்தையும் அவர் மன்னிக்கும்படி நான் கேட்டுக்கொள்ள போகிறேன். பாவம் என்றால் என்ன? அவிசுவாசம். இங்குள்ள உங்களில் சிலர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருபோதும் ஞானஸ்தானம் பண்ணப்படாது இருந்தால் தண்ணீர் தொட்டி ஆயத்தமாய் உள்ளது. நீங்கள் பெற்றிருக்கவில்லை என்றால் உங்களை தடுக்கின்ற ஒரே காரியம் அவிசுவாசமாய் உள்ளது. நீண்ட காலமாக அதை ஏன் ஏற்றுக்கொள்கிறீர்கள்? அந்த காரியத்தை பகிரங்கமாக கண்டனம் செய்யுங்கள். தேவனுடைய ஆவியை உங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லையா? தேவனுடைய கிரியைகளை உங்களால் காண முடியவில்லையா? அந்த ஸ்தாபனங்களை விட்டு வெளியேறுங்கள். கர்த்தராகிய இயேசுக்குள்ளாக வாருங்கள். அதன் பின்னர் உங்களுடைய ஸ்தாபனத்துக்கு திரும்பி சென்று வெளிச்சத்தை பிரகாசியுங்கள். கவலைப்படாதீர்கள். அப்பொழுது அங்கே நீங்கள் நீண்ட காலம் இருக்க மாட்டீர்கள். அவர்கள் உங்களை அது என்ன செய்யும்? அது உங்களுடைய சொந்த சபையில் ஒரு தீர்மானத்தை செய்ய வேண்டும் என்ற ஒரு இடத்திற்கு கொண்டு வரும். நான் பாப்டிஸ்ட் சபையிலிருந்து வந்தபோது இங்கே நின்றேன். அப்பொழுது சபைகள் ஒரு தீர்மானத்தை செய்ய வேண்டியதாக இருந்தன. எனவே அவைகள் என்னை வெளியேற்றிவிட்டன. அது உண்மை. நான் தொடர்ந்து வெளியேற்றப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேன். ஆனால் ஒரு நாள் நான் யோர்தானை கடக்கும் போது நான் ஏற்றுக்கொள்ளப்படுவேன். உண்மை, நீங்கள் வெளியேற்றப்படுவீர்கள். ஆனால் நீங்கள் யோர்தானை கடக்கும் போது நான் அந்த ஆற்றினை தனியே கடக்க வேண்டுகிறாது என்று என்னை உற்சாகப்படுத்துகிற, என் இதயத்தை மகிழ்ச்சியாக்குகிற ஒரு எண்ணம் உண்டு. அந்த ஒரு காரியம் உண்டு. என்ற ஒரு நாள் நான் ஆற்றினை வருவேன். அப்பொழுது நான் என்னை வாழ்த்த அங்கே ஒருவராக அவர் காத்திருப்பார். நான் உண்மையாய் அங்கே இருப்பேன். இங்கே அவர் தம்முடைய வார்த்தையினூடாக பேசினார். அவர் ஒவ்வொரு காரியத்தினூடாகவும் பேசுகிறார். ஒவ்வொரு காரியமும் வார்த்தையினூடாக பரிபூர்ணமாக கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அதற்கு எதிராக எந்த காரியத்தையும் எவருமே கூற முடியாது. அது ஜனங்களுக்கு முன்பாக இருந்து கொண்டிருக்கிறது. ஜனங்களே, இந்த சத்தம் சீக்கிரத்தில் அமைதியாக்கப்படும். எனக்கு செவி கொடுங்கள், எனக்கு செவி கொடுங்கள். சீக்கிரத்தில் இனி இங்கே ஒருபோதும் அது பேசாது, அது உரைக்கப்படாது. அப்பொழுது நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். ஆனால் உங்களால் கேட்க முடியும் போது கீழ்ப்படியுங்கள். ஓ தேவனே, வானங்களையும் பூமியையும் சிருஷ்டித்தவரே, இந்த ஜனங்கள் ஒருவருக்காக ஒருவர் ஜெபித்துக் கொண்டிருக்கின்றனர். நீர் ஈஸ்டர் காலை என்று எழுந்தபோது நீர் மேசியாவாய் இருந்தீர் என்பதை நீர் நிரூபித்தீர். நீர் எழும்புவதற்கு முன்பே நீர் மேசியாவாய் இருந்தீர் என்று நீர் நிரூபித்தீர். நீர் மேசியாவின் அடையாளத்தினால் தேவனுடைய முத்திரை உமக்குள் இருந்தது என்பதை நீர் நிரூபித்தீர். தேவன் கூறினதை தவிர வேறொன்றும் செய்யாதபடி நீர் அவரோடு முத்திரையிடப்பட்டிருந்தீர். நீர், நான் எப்பொழுதும் பிதாவுக்கு பிரியமானதையே செய்கிறேன் என்று கூறியிருந்தீர். அது அவருடைய வார்த்தையை காத்துக் கொள்வதாக இருக்கிறது. ஏனென்றால் தேவனுக்கு பிரியமாக இருக்க நாம் அவருடைய வார்த்தையை விசுவாசித்து அவருடைய வார்த்தையை காத்துக் கொள்ள வேண்டும். ஆகையால் பிதாவே, அது இன்றைக்கும் அவனமே உள்ளது. அதாவது ஒவ்வொரு தேவனுடைய குமாரனும் ஒவ்வொரு தேவனுடைய குமாரத்தையும் தேவனை பிரியப்படுத்தும்படி தேவனுடைய வார்த்தையை காத்துக் கொள்ள வேண்டும். தேவனே, இப்பொழுது நாங்கள் ஒருவர் மேல் ஒருவர் கரங்களை வைப்பதன் மூலம் உம்முடைய வார்த்தையை நாங்கள் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறோம். நான் இந்த கூட்டத்தினருக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். வார்த்தையானது பிரசங்கிக்கப்பட்டதை நாங்கள் கேட்ட பிறகு அந்நியர்கள் தங்களுடைய கரங்களை உயர்த்துகிறதை கண்டோம். பாருங்கள், மகத்தான பரிசுத்த ஆவியானவரங்கே சென்று அவர்களுடைய இதயத்தின் நினைவுகளை பகுத்தறிந்து அவர்கள் யார் என்றும் அவர்கள் எங்கிருந்து வருகிறார்கள் என்றும் என்ன சம்பவித்துக் கொண்டிருக்கிறது என்பதையும் அதை குறித்த எல்லாவற்றையும் அவர்களிடம் கூறும்போது ஜனங்களால் எப்படி இனிமேலும் சந்தேகப்பட முடியும்? தேவனே, காலையில் இங்கே இந்த பெரிய சபையின் சுவர்களை சுற்றிலும் நின்றிருக்கின்ற இவர்களுக்காக ஒரு மகத்தான பலன் உள்ளது. ஜீவனுள்ள தேவனின் ஒரு அடையாளத்தை காணும்படி அவர்களுடைய கை கால்கள் வலித்துக் கொண்டிருக்க சிறு தாய்மார்கள் தங்களுடைய குழந்தைகளோடும் வயோதிக தகப்பன்மார்கள் மற்றும் எல்லோருமே காத்துக் கொண்டும் விழித்துக் கொண்டும் கவனித்துக் கொண்டும் இருக்கின்றனர். அப்பொழுது அவர் காட்சியில் அசைவாடி அவர் யெகோவாய் இருக்கிறார் என்றும் அவர் இயேசுவாய் உயிர்த்தெழுந்து ஒருவராய் இருக்கிறார் என்றும் நிரூபிக்கிறதையும் காண்கின்றனர். அது, நான் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன், மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை உடையவராய் இருக்கிறேன். ஏனென்றால் அவர் அதனுடைய முத்திரையை உடைத்து போட்டார். அவர் மரணத்தின் முத்திரையை உடைத்து போட்டார். அவர் கல்லறையின் முத்திரையை உடைத்து போட்டார். அவர் பாதாளத்தின் முத்திரையை உடைத்து போட்டார். அவர் பிரேத குழியின் முத்திரையை உடைத்து போட்டார். அவர் ஜீவ விருட்சத்திற்கு முத்திரையை திறந்து அந்த ஜீவ விருட்சத்திற்குள்ளாக நம்மை அவருடைய பரிசுத்த ஆவியினால் அபிஷேகித்து நம்மை தேவனுடைய குமாரரும் தேவனுடைய குமாரத்திகளும் ஆக்கி விசுவாசிக்கிறவர்களை இந்த அடையாளங்கள் பின்தொடரும். அவர்கள் வியாதிஸ்தர் மேல் கையில வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சுத்தமாவார்கள் என்று ஒருவர் மீது ஒருவர் கரங்களை வைக்கும்படி நமக்கு கட்டளையிட்டார். பிதாவாகிய தேவனே, அது நடைபெற வேண்டியதாக உள்ளது. இங்குள்ள ஒவ்வொரு சுகவீனமான நபரை விட்டும் துன்பப்படுகின்ற ஒவ்வொரு நபரை விட்டும் பிசாசு செல்ல வேண்டும் என்றும் தேவனுடைய வல்லமையானது அவர்களது நல்ல ஆரோக்கியத்திற்கும் பலனிற்கும் இந்த ஈஸ்டர் ஆராதனையில் ஒரு ஞாபக சின்னமாக எழும்ப வேண்டும் என்று நான் சுவிசேஷத்தின் வல்லமையைக் கொண்டும் என்னை நியமித்து சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அரப்பிட பரலோகத்தின் தேவனைக் கொண்டும் வார்த்தையை எழுதின தேவனைக் கொண்டும் அந்த வார்த்தையை உறுதிப்படுத்த இப்பொழுது இருக்கிற தூதனைக் கொண்டும் நான் அறிவிக்கிறேன். நான் ஜனங்களிடத்தில் கூறிக்கொண்டிருக்கிற விசுவாசத்தின் காரணமாகவே நான் அதை கூறுகிறேன். சாத்தானே, வெளியே வா, நீ தோற்கடிக்கப்பட்டிருக்கிறாய். இயேசு 1900 ஆண்டுகளுக்கு முன்னரே உன்னை ஜெயம் கொண்டு விட்டார். நீ தோற்கடிக்கப்பட்டுள்ளாய். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜனங்களை விட்டு வெளியே வா. சரி டாக்டர் நெல்சன், ஆமேன். சரி சகோதரர் நெபில், உங்களில் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? உங்களுடைய கரங்களை உயர்த்துங்கள். எத்தனை பேர் இதை கூறுவீர்கள்? இதனோடு சேர்ந்து கூறுங்கள். நான் இப்பொழுதே அந்த இயேசு கிறிஸ்துவை ஒரு உயிர்த்தெழுந்த தேவகுமாரனாக ஏற்றுக்கொள்கிறேன். அவர் என்னுடைய இரட்சகராக இருக்கிறார். அவர் என்னுடைய ராஜாவாக இருக்கிறார். அவர் என்னுடைய சுகமளிப்பவராக இருக்கிறார். நான் இப்பொழுதே குணமாக்கப்பட்டிருக்கிறேன். நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். எனக்காக மரித்த அவருக்காக நான் ஜீவிப்பேன். எனக்காக உயிர்த்தெழுந்த அவருக்காக என்னால் மிகச்சிறந்த முறையில் பணியாற்றும்படி புறப்பட்டு போக புதிதான ஜீவனோடு இங்கிருந்து நான் எழும்புவேன். அல்லேலூயா! ஜீவனுள்ள தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்பொழுது நீங்கள் உங்களுடைய முழு இதயத்தோடு விசுவாசிக்கிறீர்களா? பாவ நிவர்த்தியின் அடிப்படையின் பேரில் அதை ஏற்றுக்கொள்ளும் யாவரும் இப்பொழுது நினைவிருக்கட்டும். ஒரு சமயம் சாத்தான் உங்களை பிழிந்தெடுத்திருந்தான். ஆனால் இயேசுவோ தானிய மணியை பதரிலிருந்து இழுத்து பிரித்தெடுப்பது போன்ற அந்த காரியத்தை இழுத்தெடுத்து விட்டார். அவரதில் பதரை பிரித்தெடுத்து போட்டு விட்டார். அவர் என்ன செய்தார்? அவர் சாத்தானை வெளிப்படுத்தினார். அவர் ஈஸ்டர் காலையில் உயிர்த்தெழுந்த போது அல்லேலூயா, அவர் பிசாசின் மேல், சுகவீனத்தின் மேல், மரணத்தின் மேல், சத்ருவின் ஒவ்வொரு வல்லமையின் மேலும் வெற்றி சிறந்து விட்டார். சத்ருவுக்கு இனிமேல் எந்த வல்லமையுமே கிடையாது. அவன் ஒரு பொய்யுரைத்து ஏமாற்றுபவனாயிருக்கிறான். அவன் உங்களிடத்தில் கூறும் பொய்யுரைத்தலை நீங்கள் கேட்டுவிட்டால் அவ்வளவுதான். ஆனால் அவன் உங்களிடத்தில் கூறும் பொய்யுரைத்தலை கேட்க மறுத்துவிட்டால் அப்பொழுது அவனுடைய பொய்யுரைத்தலை நீங்கள் ஜெயம் கொண்டு விடுவீர்கள். இப்பொழுதே உங்களால் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ள முடியும். இப்பொழுதே நீங்கள் அவருடைய ஆவியினால் நிரப்பப்பட முடியும். நீங்கள் அவருடைய பொய்யுரைத்தலை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் இப்பொழுதே நீங்கள் சுகமடைய முடியும். விருப்பமுள்ளவன் எவரோ இலவசமாய் ஜீவ ஊற்றிலிருந்து தண்ணீரை பருகும்படி வரக்கடவன். நீங்கள் இதை விசுவாசித்தால் நீங்கள் ஒவ்வொருவரும் எழும்பி நில்லுங்கள். உங்களுடைய கரங்களை உயர்த்தி பரிசுத்த ஆவியையும் அவருடைய சுகமடத்தின் வல்லமையையும் நீங்கள் இயேசுவின் நாமத்தில் பெற்றுக் கொள்ளுங்கள்.